பொழுமியுள்ளவர்களுக்கு காலை வணக்கம். நாம் இப்பொழுது கர்த்தரிடத்தில் பேசுவோமாக. மகத்தான தேவனே, வானங்களையும் பூமியையும் சிருஷ்டித்தவரே, உம்மை ஆராதிக்கும்படியாக இந்த காலையில் இந்த நேரத்தை நீர் எங்களுக்கு தெய்வீகமாய் நியமித்தீர். கர்த்தாவே, எங்களுடைய இருதயத்திலே எங்களை உம்முடைய தெய்வீக சுகத்திற்கும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நீர் விரும்புகின்றதை எங்களுக்கு கொண்டு வருவதற்காக பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களுக்குள்ளாக செய்யும் கிரியைகளுக்கும் எங்களை அர்ப்பணிப்போமாக. மேலான கிறிஸ்தவர்களாயும் உம்முடைய மேலான பிரதிநிதிகளாயும் இருக்க வேண்டும் என்பதே எங்களுடைய வாஞ்சையாயிருக்கிறது. நாங்கள் உம்மிடத்தில் காத்திருக்கின்ற இவ்வேளையிலே இதை இக்காலையில் எங்களுக்கு அருள்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். உட்காருங்கள். மகத்தான அந்த ராஜாவின் சேவையில் நாங்கள் இக்காலையில் மறுபடியும் இங்கிருப்பதற்காக மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வந்திருக்கின்ற ஜனங்களுக்கு போதுமான இடவசதி இல்லாமைக்காக நாங்கள் மறுபடியும் வருந்துகிறோம். ஆனால் இந்த சூழ்நிலையில் நாங்கள் எங்களால் இயன்ற மேலானது செய்ய நாங்கள் முயற்சிப்போம். இப்பொழுது ஜெயிப்பதற்காக இங்கே கைக்குட்டைகளையும் ஜெப விண்ணப்பங்களையும் அநேகர் இங்கே வைத்திருக்கிறீர்கள். ஆனால் நான் அவைகளை ஒரு பக்கமாக ஒதுக்கி வைக்கிறேன், அவைகளை தவிர்க்கிறேன் என்பதல்ல. ஆனால் நான் அவைகளுக்காக இன்றிரவு முக்கியமாக ஜெபிப்பேன். இன்று காலையில் நான் ஜெபிப்பேன், பின்னர் இன்று இரவும் ஜெபிப்பேன். அதற்கு பின்னர் நான் ஜெபித்துவிட்டு தெய்வீக சுகத்துக்காக தேவ ஆவியின் பேரில் நான் காத்துக் கொண்டிருப்பேன். அதாவது கைக்குட்டைகள் மற்ற காரியங்களின் மேல் ஜெபிக்கும்படியாய் நான் விரும்புகின்ற போது ஜெபிப்பேன். விசேஷ விண்ணப்பங்களின் பேரில் ஜெபிக்க பில்லி அதை எனக்கு கொடுத்தான். அவை யாவற்றையும் என்னிடம் கொடுத்தான். அவைகள் சுமார் ஒரு 300 இருக்கும். என் அறையை விட்டு வெளியே வந்ததுமாய் அவைகள் என்னிடம் கொடுத்தான். புரிகின்றதா உங்களுக்கு? என்னால் எடுக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு வேகமாய் கூடுமோ அவ்விதமாய் நான் அது செய்வேன். ஆனால் எவ்வளவு துரிதமாய் அவைகளை எடுக்க முடியுமோ அவ்வளவு துரிதமாய் நான் எடுப்பேன். ஆனால் அவைகளை எல்லாவற்றையும் என்னால் எடுக்க முடியாது. கரத்தை உள்ளே விட்டு ஒன்றை எடுத்து கர்த்தாவே இதுவாயிருக்குமா அல்லது அருவாயிருக்குமா என்று கூற வேண்டும். அதுபோன்றுதான், ஏனென்றால் அவைகள் ஒவ்வொன்றும் தேவைகள் உள்ளவைகளும் உண்மையான விண்ணப்பங்களுமாயிருக்கிறது. ஏதோ காரியம் சந்தேகமே இல்லை, அதை குறித்து நாம் ஒன்று சேர்ந்து பேச வேண்டும். உங்களுக்கு தெரிந்திருந்தாலுடைய சில சமயங்களில் நான் வாசித்து என் இருதயத்துக்குள்ளாக வைத்திருக்கின்ற ஒரு குறிப்பிட்டதொன்றை பரிசுத்த ஆவியானவர் ஒரு கால் கூறலாம். மீண்டும் அதை தேடி அவைகளுக்குள் அதை கண்டுபிடிப்பேன். இல்லை என்றால் அதை சாவதானமாய் எடுத்துக் கொள்வேன். இன்று காலையில் நாங்களும் கூட தேசத்தின் மற்ற பகுதிகளில் இருப்பவர்களுக்கு வாழ்த்துதல் கூற விரும்புகிறோம். இந்த தொலைபேசியின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கின்ற யாவரையும் வாழ்த்துக்கள் கூற விரும்புகிறோம். நியூயார்க் பட்டணம், டிமான் டெக்சஸ், பிரஸ்காட் அரிசோனா, டூசான் அரிசோனா, சான்ஜோஸ் கலிபோர்னியா, கனெக்டிகட், கேனியஸ்வில்லி, ஜார்ஜியா, நியூ அல்பேனியா, இந்தியானா, இன்னும் தேசத்தின் ஊடாக இணைக்கப்பட்டுள்ள யாவருக்கும் வாழ்த்துதல் கூறுகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நாங்கள் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதல் கூறுகிறோம். இன்று காலையில் இந்தியானாவில் ஒரு சாதாரணமான காலையாயிருக்கிறது. நேற்றிரவு எங்களுக்கு மழை பெய்தது, அதனால் சீதோஷ்ணத்தில் நிலை குளிர்ந்திருக்கிறது. ஜெபக்கூடாரம் முழுவதுமாய் நிரம்பி இருக்கிறது. எல்லாரும் ஞாயிறு பள்ளிக்கூட பாடத்திற்காக மகத்தான வாஞ்சியோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். வெளியே இருக்கின்ற உங்கள் யாவரு மேலும் தேவனுடைய கொடுத்த ஆசீர்வாதங்கள் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். எங்களால் முடிந்த அளவுக்கு சீக்கிரமாக நாம் எல்லாருமாக சேர்ந்து உட்கார ஒரு வழி உண்டாய் இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஒரு கால் ஒரு பெரிய கூடாரத்தின் கீழாக இருக்கலாம். அங்கே வேதத்தில் உள்ள கடைசி 7 கலசங்களையும் குறித்து பிரசங்கிப்பதற்கு நான் நிச்சயமாய் உணர்வு உண்டாயிருக்கிறேன். ஆதலால் நாம் இப்பொழுது ஒரு மகத்தான பாடத்தின் இன்று காலையில் நீண்ட நேரம் இருக்க மாட்டோம். நான் எதை கூறலாம் என்று சிந்தித்துக் கொண்டு நான் தேவனிடத்தில் அணுகினேன். ஒருவேளை இதுதான் நமக்கு இருக்கக்கூடிய கடைசி கூட்டமாய் இருக்கலாம் என்பதை அறிந்தவனாய் நான் அப்படி செய்தேன். கர்த்தருடைய வருகையானது மிகவும் சமீபமாயிருக்கிறது. கலிபோர்னியாவில் முன்னுரைத்ததற்கு பின்னர் அங்கே வீடுகளும் இடங்களும் 1 மணி நேரத்திற்கு 30 அங்குல வீதத்தில் மூழ்கிக் கொண்டே போகிறதை நான் காண்கிறேன். உத்திரங்கள் உள்ளுக்குள்ளே வெடிக்கின்றது, உடைகின்றது. அந்த காரியத்தை செய்கின்றது என்னவென்று அவர்களுக்கே தெரியவில்லை. நாம் முடிவு காலத்தில் இருக்கிறோம். $100,000 பெருமானம் உள்ள வீடுகள் மூழ்கிக் கொண்டிருக்கின்றது. அதை பற்றி தினசரி பத்திரிகைகளில் வெளிவந்த பெரிய தலையங்கங்களை, படங்கள் முதலானவை நான் வைத்திருக்கிறேன். இன்றிரவு நான் அது குறித்து பேச இருப்பதனால் அவைகளை கொண்டு வருவேன் என்று நம்புகிறேன். பின்பு இன்றிரவு நமக்கு வேதசூர்களுக்காக ஜெபம் உண்டு. இன்று பிற்பகல் 5-6 மணிக்கு அல்லது அது எப்போது இருக்கின்றது அப்பொழுது வாருங்கள். நாங்கள் சீக்கிரமாக துவங்க போகிறோம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் ஜனங்கள் வந்து சீக்கிரமாக திரும்பி போகலாம், சீக்கிரமாய் போகலாம். உங்கள் ஜெப அட்டைகளை வாங்கிக் கொள்ளுங்கள். கர்த்தருக்கு சுத்தமானால் இன்றிரவு நாம் வியாதிஸ்தர்களுக்காக ஜெபம் செய்வோம். என்றோ ஒரு நாள் நான் கூறுகின்றவைகளுக்கு நான் பதில் கூறியாக வேண்டும் என்பதை அறிந்தவனாய் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஜெபத்தோடு சிந்தித்து நமக்கு அறிவிக்கின்ற விதமான தீர்க்க தரிசனத்தின் மேல் பிரசங்கிக்கலாம் என்று நான் தீர்மானித்தேன். அல்லது பரிசுத்த ஆவியினால் நடத்தப்படுவதை
உணர்ந்து
நாம் அறிவிக்கப்படவில்லை என்றால் சாதாரணமாக ஏதாவது காரியம் சம்பவித்தால் நாம் அதை குறித்து அறிந்திருக்க வேண்டும். வருகையை பற்றி நாம் ஜனங்களுக்கு எச்சரிக்கும்படியாக அதை நமக்கு பரிசுத்த ஆவியானவர் கொடுத்திருக்கிறார். தேவன் தம்முடைய தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு முதலாவதாக எதையும் காண்பிக்காமல் ஒன்றையும் செய்ய மாட்டார் என்று வேதம் கூறுகின்றது என்று உங்களுக்கு தெரியும். என்ன சம்பவிக்கும் என்று இயேசுவானவர் ஜனங்களுக்கு எப்படியா எச்சரித்தார்? அப்படியா சம்பவிக்கும் என்று தீர்க்கதரிசிகள் ஜனங்களை எப்படியா எச்சரித்துள்ளார்கள்? நாம் ஜீவிக்கின்றதான இந்த மகத்தான மணி வேளையிலே நாம் எந்த காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம்? என்ன சம்பவித்துக் கொண்டிருக்கிறது? இந்த காலத்தில் என்ன சம்பவிக்கப் போகிறது என்பதை காண வேண்டும் என்று அது நம்மை அத்தியாவசியமாய் இருக்கும்படி செய்கிறது. இந்த வினோதமான பொருட்களின் ஒன்றை ஒரு கால் நாம் அநேக முறைகள் படித்திருக்கலாம். இதை குறித்து இன்று காலையில் ஜனங்களிடத்தில் பேச வேண்டும் என்று என் இருதயத்தில் பட்டது. இப்பொழுது நாம் நம்முடைய வேதாகமத்தில் மத்தேயு 24 திருப்பி வார்த்தையின் ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். என்னை மன்னிக்கவும். பேசுவதற்கு ஒரு பொருளும் சந்தர்ப்பமும் கிடைக்க இதை வாசிப்போம். நினைவிருக்கட்டும், நாம் இதை ஒரு வேத பாடமாக மெதுவாக போதிக்கப் போகிறோம். நான் அநேக வேத வார்த்தைகள் எழுதி வைத்திருக்கிறேன். இவைகளை யாவையும் நீங்கள் குறித்துக் கொள்ளும்படியாக உங்களுடைய பென்சில்களையும் காகிதங்களையும் எடுத்துக் கொள்ளுங்கள். பின்னர் நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு போய் அவைகளை தியானியுங்கள். ஏனென்றால் இது ஒரு ஞாயிறு பள்ளிக்கூடம் போன்றது. நாம் அறிந்து கொள்ளவும் எச்சரிக்கப்படவும் நாம் ஜீவிக்கின்ற வேலைக்காக ஆயத்தமாய் இருக்கும்படியாக அப்படி செய்ய வேண்டியவளாயிருக்கிறோம். பரிசுத்த மத்தேயுவின் புத்தகத்தில் மன்னிக்கவும் 24:15 முதல் அவருடைய வார்த்தையில் ஒரு பகுதியை நான் வாசிக்க விரும்புகிறேன்.
Whoso readeth, let him understand. Then let them which are in Judea flee into the mountains. Let him which is on the housetop, not come down to take anything out of his house.
மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது யூதேயாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடி போக கடவர்கள். வீட்டின் மேல் இருக்கிறவன் வீட்டிலே எதையாகிலும் எடுப்பதற்கு இறங்காதிருக்க கடவன். வயலில் இருக்கிறவன் தன் வஸ்திரங்களை எடுப்பதற்கு திரும்பாதிருக்க கடவன். அந்நாட்களிலே கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, நீங்கள் ஓடி போவது மாறி காலத்திலாவது ஓய்வு நாளிலாவது சம்பவியாதபடிக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவியாததுமான உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாயிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாயிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனென்றால் கள்ள கிறிஸ்துகளும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன், ஆகையால் அதோ வனாந்திரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். இதோ அறை வீட்டுக்குள் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் நம்பாதிருங்கள். மின்னல் கிழக்கிலிருந்து தோன்றி மேற்கு வரைக்கும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரனுடைய வருகையும் இருக்கும். இனம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். பேசுவதற்கான ஒரு பொருளுக்காக நான் 24 வசனத்தை எடுத்துக்கொண்டு இன்று காலையின் ஞாயிறு பள்ளி பாடத்தில் இந்த வசனத்தை வலியுறுத்த விரும்புகிறேன். நான் இதை மறுபடியும் வாசிக்கையில் நீங்கள் இதை கூர்ந்து கவனியுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இன்றிரவு பேசுவதற்கான பொருளுக்காக அல்லது சந்தர்ப்பத்திற்காக கடைசி காலத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்பதை எடுக்கிறேன். அந்த பொருளின் பேரில் நான் பேச விரும்புகிறேன். கடைசி காலத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். கடைசி காலத்தில் நாம் ஜீவிக்கிறோம் என்று நான்
விசுவாசிக்கிறேன்.
எந்த ஒரு வேத வாசகனும் அல்லது விசுவாசியும் உலக சரித்திரத்தின் முடிவில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்திருக்கிறார். அதை எழுதுவதில் எந்தவித உபயோகமும் இருக்காது, ஏனென்றால் அதை வாசிக்க யாரும் இருக்க மாட்டார்கள். அது முடிவு நேரத்தில் இருக்கிறது. சரியாக அது எப்பொழுது இருக்கும் எனக்கு அது தெரியாது. இன்னும் எவ்வளவு காலம் செல்லும் அந்த வேளையையும் நாளிகையும் பரலோகத்தில் தூதர்களும் கூட அறியார்கள். ஆனால் இப்பொழுது நாம் காண்கின்றதான இந்த காரியங்கள் சம்பவிக்க நீங்கள் காணும் போது உங்கள் மீட்பு சமீபமாய் இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்று கர்த்தராகிய இயேசுவினால் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. சமீபமாய் இருக்கிறது என்றால் என்ன எனக்கு தெரியாது. பூமியை முழுக வைக்கப் போகும் அந்த ஆயிரக்கணக்கான மைல்கள் நீளமுள்ள மகத்தான வெடிப்பு குறித்து அன்றொரு நாள் தொலைக்காட்சியில் விஞ்ஞானிகள் பேசிக் கொண்டிருந்தனர். அவனிடத்தில் கேட்கப்பட்டது, அது அங்கே மூழ்க முடியுமா என்று கேள்வி கேட்கப்பட்டது. அதாவது லாஸ் ஏஞ்சல்ஸின் மேற்கு கடற்கரை பகுதியை அவர்கள் அந்த ரேடாரின் உதவியை கொண்டு எப்படியா அதை பின்தொடர்ந்தனர் என்பதை உங்களில் அநேகர் கண்டிருப்பீர்கள். அந்த வெடிப்பு அப்படியே நேராக ஓடி சான் ஜோஸுக்கு கீழாகவும் ஓடி அங்கே அலாஸ்காவுக்குள் தொடர்ந்து சென்றது. அப்படியே அலுசியன் தீவுகளின் ஊடாக போய் கடலுக்குள் சுமார் 200 மைல் ஊடாக போய் அப்படியே திரும்பி சாண்டியாகோக்குள்ளாக வந்து சுற்றி போய் லாஸ் ஏஞ்சல்ஸின் பின்னாக வந்து ஒரு மகத்தான துண்டை உண்டாக்கியது. நமக்கு இங்கிருந்து கொண்டிருக்கின்ற இந்த பூமி அதிர்ச்சிகள் எல்லாம் மகத்தான குழியாய் இருக்கின்ற காலியான இடத்தில் எரிமலை குமுறல்கள் வந்து இருப்பதனால் உண்டாய் இருக்கிறவைகளே ஆகும். அவர்கள் அதற்கு என்ன பெயர் சொல்லி அடைக்கின்றனர் என்பது எனக்கு தெரியவில்லை. எப்படி இருந்தாலும் அது அசையும் போது மேற்கு கடற்கரை பகுதியில் வருஷங்களாக நமக்கு உண்டான இந்த எல்லா பூமி அதிர்ச்சிகளையும் உண்டாக்கினது. இப்பொழுதோ சுற்றிலுமாக வெடித்து விட்டது. ஒரு மனிதன் அதனால் மூழ்கி போக முடியுமா என்று இன்னொருடம் கூறினான். அவன் அதற்கு முடியுமா என்று அல்ல, ஆனால் மூழ்கி போகும் என்றான். ஒரு கால் நம்முடைய தலைமுறையில் அது நடக்காமல் இருக்கலாம் என்றான். அவன் சொன்னான், அடுத்த 5 நிமிடங்களில் அது மூழ்கலாம் அல்லது அடுத்த 5 வருஷங்களில் இது மூழ்கலாம், எப்பொழுது என்று நமக்கு தெரியாது என்று அவன் சொன்னான். இந்த வார பத்திரிகைகளில் வெளிவந்த தலையங்கங்கள் பெரிய 100,000 கணக்கான டாலர்கள் பெருமானமுள்ள வீடுகள் உப்பவும் வெடிக்கவும் செய்து ஜனங்கள் அங்கே இருந்து வெளியேறுகிறார்கள் என்று பாதிக்கப்பட்டிருந்தது. அதை எப்படி தடுப்பது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. அதை தடுத்து நிறுத்தவும் வேறு ஏதும் வழியும் இல்லை. பாருங்கள், தேவனால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். எப்படி செய்ய வேண்டும் என்று அவருக்கு ஒருவனும் கூற வேண்டியதில்லை. நீங்கள் வீடுகளை கட்டுகிறீர்கள், விஞ்ஞான காரியங்களை உண்டாக்குறீர்கள். தேவனே விஞ்ஞானத்தின் சிருஷ்டிகர்த்தராயிருக்கிறார். அவரை நீங்கள் எப்படி தடை செய்ய போகிறீர்கள்? அவர் வேண்டுமென்றால் இன்று காலையில் இந்த உலகத்தை வண்டுகளால் அழிக்க முடியும்.
அவரால் பேசி அவைகளை சிருஷ்டிக்க முடியும். அப்பொழுது அவைகள் அரை மணி நேரத்திற்குள் 40 மைல்கள் ஆழத்துக்கு உண்டாகும் என்பதை நீங்கள் உணர்ந்து பார்த்ததுண்டா? பார்த்தீர்களா? பூமியின் மேலாக மனித வர்க்கமே இல்லாதபடி ஜனங்களை புசித்துவிடும். அவர் தேவன். அவருக்கு சித்தமானதை அவர் செய்வார். அவரில் தாமே அவர் எல்லாம் வல்லவராயிருக்கிறார்.
இப்பொழுது நாம் ஜீவிக்கின்றதான இந்த வேளையின் எல்லா அத்தாட்சிகளையும் ஒன்று திரட்டியுள்ளதை நாம் காண்கிறதுனால் நான் நினைக்கிறேன், இந்த காரியங்கள் யாவையும் நாம் ஒத்திகை பார்த்து அவைகளை அப்படியே வெளியே சித்தரித்து முத்திரைகள் உடைக்கப்பட்டபடியினால் இக்காரியங்களின் உண்மை என்னவென்று நாம் கண்டறிய வேண்டும். ஏனென்றால் தேவன் அவருடைய கிருபையினால் இந்த காரியங்கள் யாவையும் நமக்கு காட்ட அவ்வளவு உண்மை உள்ளவராயிருக்கிறார். மத்தேயு 24 இயேசுபானவர் கிறிஸ்துக்கள் என்ற பதத்தை உபயோகித்து இருப்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கிறிஸ்து என்றல்ல, ஆனால் கிறிஸ்துக்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஒருமையில் அல்ல, பன்மையில் கிறிஸ்துக்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. ஆகையினால் கிறிஸ்து என்ற பதத்தின் அர்த்தம் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவர் என்பதாகும். அப்படியாக இருக்குமானால், அபிஷேகம் பண்ணப்பட்டதாக இருக்குமானால், அங்கே ஒன்று மட்டுமல்ல ஆனால் அநேக அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் இருப்பார்கள் என்பதாகும். புரிகின்றதா? அப்படி இல்லை என்றால் நாம் அதை சற்றே குறைய மேலாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அவர் அதை இன்னும் விரிவாக்குவாரானால், கடைசி நாட்களில் கள்ள அபிஷேகம் பெற்றவர்கள் எழும்புவார்கள் என்று அவர் கூறலாம். இப்பொழுது அதை பார்த்தால் கூடாத ஒரு காரியமாகவே காணப்படுகிறது. பாருங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்ற பதம். ஆனால் அடுத்து கூறின வார்த்தைகளை கவனியுங்கள், கள்ள தீர்க்கதரிசிகள் பன்மை தீர்க்கதரிசிகள் என்றுள்ளது. இப்பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்றால் ஒரு செய்தியை உடைய ஒருவன் என்பதாகும். செய்தியை கொண்டு வரக்கூடியதான ஒரே ஒரு படி அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவரால் தான் முடியும். அதிலும் அது ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக இருக்க வேண்டும். கள்ள அபிஷேகம் பண்ணப்பட்ட போதகர்கள் எழும்புவார்கள். தன்னுடைய செய்தி என்னவோ அதை ஒரு தீர்க்கதரிசி போதிப்பான். அபிஷேகம் பண்ணப்பட்ட போதகர்கள், ஆனால் கள்ள போதகத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் கிறிஸ்துக்கள் பன்மை தீர்க்கதரிசிகள் பன்மை. ஒரு கிறிஸ்து ஒருமை, அப்படி ஒரு காரியமானது இருக்குமானால் அப்பொழுது அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்பவர்கள் இருந்தாக வேண்டும். அதாவது அவர்கள் போதிக்கின்றதான அவர்களுடைய தீர்க்கதரிசனம் தான் வித்தியாசமாக இருக்கும். ஏனென்றால் அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், அபிஷேகிக்கப்பட்டது. இது ஒரு ஞாயிறு பள்ளி பாடமாக இருக்கிறது. இதை ஒரு சரியான விளக்கத்துக்கு கொண்டு வர நாங்கள் முயற்சிக்க விரும்புகிறோம். எப்படி என்றால் வேத வாக்கியங்களின் மூலமாக, அதை குறித்து எவரோ சொன்னதன் மூலமாக அல்ல, ஆனால் வேத வார்த்தைகளை வாசிப்பதன் மூலமாக விளக்கி காட்ட விரும்புகிறோம். இது எப்படி முடியும் என்று நீங்கள் கூறலாம். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அவர்கள் என்னவா இருந்தார்கள்? கிறிஸ்துக்கள், கிறிஸ்துக்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஆனால் கள்ள தீர்க்கதரிசிகள். இயேசு சொன்னார், மழையானது நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் பெய்கிறது என்று. யாரோ ஒருவர் என்னிடம், அப்படியானால் அந்த ஜனங்களின் மேல் இருந்ததான அபிஷேகமானது பரிசுத்த ஆவியினால் உண்டான அபிஷேகம் தான் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா என்று கூறலாம். ஆமையா, அசலான தேவனுடைய பரிசுத்த ஆவி ஒரு நபரின் மேல் இருந்தும் அவர்கள் கள்ளமானவர்கள் தான். இப்பொழுது கூர்ந்து கவனித்து அவர் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள் என்று கூறியுள்ளார். அவர்கள் அசலான பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார்கள். அது மிகவும் புத்தியீனமாய் தோன்றுகிறது என்பதை நான் அறிவேன். ஆனாலும் நாம் நேரத்தை எடுத்துக்கொண்டு, வார்த்தையை எடுத்துக்கொண்டு, அது முற்றிலுமாக சத்தியமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவதாக இருக்கிறது என்று விளக்குவோம். இப்பொழுது நாம் ஒரு நிமிடம் நமது வேதாகமத்தை மத்தேயுவுக்கு திருப்பி 5 45 முதல் வாசிப்போம். நாம் ஒரு சில நிமிஷங்கள் இந்த வேத வார்த்தைகளை வாசிக்கையில் நீங்கள் பாருங்கள். அதற்கு பின்னர் இந்த இடத்திற்கு வந்த பின்னர் ஏன், அதற்கு பின்னர் விளக்கத்தை கொடுப்போம். அவை எல்லாவற்றையும் நாங்கள் வாசிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் உங்கள் வேதாகமத்தை கொண்டு போய் உங்கள் வீடுகளில் போய் எஞ்சியுள்ளதை வாசித்து பாருங்கள். வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது என்பதை வாசியுங்கள். ஒரு அடிப்படை உண்மையை பெற இப்பொழுது நாம் நம்முடைய நேரத்தை எடுத்துக்கொண்டு, அதன் காரணம் என்னவென்றால் நான் ஒரு வியக்கத்தக்க சொற்றொடரை கூறப்போகிறேன். ஒரு கள்ள போதகனை பரிசுத்த ஆவியானவர் எவ்வாறு அபிஷேகிக்க முடியும்? ஆனால் அவ்விதமாகத்தான் சம்பவிக்கும் என்று இயேசு கூறியுள்ளார். இப்பொழுது மத்தேயு 5:45 முதல் வாசிப்போம். இன்னும் பின்னாக 44 துவங்குவோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நீந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள். அவர் தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணி நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்யும். நல்லோர் மேல் பெய்கிறது போலவே மழையானது தீயோர் மேலும் பெய்கிறது.
இதை தொடர்ந்து இதனோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு தீர்க்க தரிசனத்திற்கு போக, இப்பொழுது நாம் எபிரேயர் 6 அதிகாரத்திற்கு இயேசு சொன்ன அதே காரியத்தை மீண்டும் நமது சிதைக்கு கொண்டு வரும் காரியத்தை அடுத்த தொடர் வசனமாக நாம் பார்ப்போம். இப்பொழுது பவுல் இங்கே பேசுகிறார், நீங்கள் இதை தேடிக்கொண்டிருக்கையில் அங்கே வெளியில் வானொலியில் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்கள் உங்கள் வேதாகமங்களையும் ஒரு காகித துண்டையும் உங்கள் அருகில் கொண்டு வந்து பின்னர் இதை இப்பொழுது பாருங்கள். பவுல் எபிரேயர்களுக்கு எழுதின நிருபத்தில் 6 அதிகாரத்தில் அங்கே நிழலாட்டங்களையும் பாவனைகளையும் காட்டி யூத மார்க்கத்தின் கீழிருக்கின்ற அவர்களை கிறிஸ்துவத்துக்கு கொண்டு வந்து எப்படி எல்லா பழைய காரியங்கள் எல்லாம் வரப்போகின்றதான காரியங்களுக்கு முன்னிழலாய் இருக்கிறது என்பதை காண்பிக்கிறார். அவள் இப்பொழுது எபிரேயர் 6 அதிகாரத்தில் பேசுகிறார், ஆகையால் கிறிஸ்துவை பற்றி கிறிஸ்து ஒருமை சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனந்திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஞானங்களுக்கு அடுத்து உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திவாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோமாக. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும். ஒரு நிமிடம் உங்கள் கவனத்தை செலுத்தும்படியாய் உங்களை கேட்கிறேன். அங்கே வரம் என்று கூறப்பட்டுள்ளது, வரங்கள் என்று அல்ல என்பதை நீங்கள் கவனித்தீர்களா?
பரம ஈவுகளை ருசி பார்த்தும் என்றா இருக்கின்றது, ஆனால் பரம ஈவு என்று உள்ளது. ஒருமை கிறிஸ்து ஒருமை பரம் ஒருமை அறம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் எதை ருசி பார்த்து தேவனுடைய நல் வார்த்தையும் இனி வரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும்
மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்பதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். எப்படியெனில் கவனியுங்கள், தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிரிடுவர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முட்செடிகளையும் உள் பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் தபிக்கப்படுவதற்கு ஏற்றதாயும் இருக்கிறது, சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவு. இப்பொழுது அதை மீண்டுமாய் மத்தேயு 5:24 ஒத்து பாருங்கள். இயேசு சொன்னார், பூமியின் மேல் மழையும் வெயிலும் வருகிறது, பூமியின் மேலுள்ள ஜனங்களுக்கு ஆகாரத்தையும் மற்ற காரியங்களையும் ஆயத்தம் பண்ணும்படியாய் தேவன் அதை அனுப்புகிறார். மழையானது ஆகாரத்திற்காகவும் புல் பூண்டுகளுக்காகவும் அனுப்பப்படுகிறது. ஆனால் களைகளும் மூச்செடிகளும் நிலத்தில் இருப்பதால் அதே காரியத்தை பெற்றுக் கொள்ளுகிறது. கோதுமையை வளரச் செய்கிற அதே மழைதான் மூச்செடிகளையும் வளரச் செய்கிறது. நான் முதல் முறையாக பெந்தேகோஸ் ஜனங்களை சந்தித்த போது ஒரு சமயம் எனக்கு அப்படிப்பட்டதான ஒரு பாடத்தை நான் என்னமாய் பெற்றேன். அது எனக்கு ஒரு மகத்தான பாடமாய் இருந்தது. அதற்கு முன்னர் அந்நிய பாஷையில் பேசுவதை நான் கேட்டதே இல்லை. அங்கே நான் 2 பேரை கண்டேன். ஒருவன் அந்நிய பாஷையில் பேசினான், இன்னொருவன் அதற்கு வியாக்கியானம் செய்தான். அப்படியே மாறுதலையாக செய்தன. உண்மையை சொன்னால் அவசியமாய் மனம் திரும்ப வேண்டியவர்கள் இங்கே அநேகர் இருக்கின்றனர். அதில் ஆண் பெண் இரு சாராரும் இருக்கிறார்கள் என்பார்கள். ஜனங்கள் உடனே எழும்பி பிடித்தண்டு போவார்கள். என்ன மகிமையாய் இருக்கிறது என்று நான் எண்ணினேன். அதற்கு பின்னர் என்னிடம் இருந்த சிறிய பரிசுத்தாவியின் வரத்தோடு கூட நான் அவர்களிடம் பேசினேன். கண்டறிந்து கொள்ளும்படியாக உங்களுக்கு தெரியும் பகுத்தறியும் வரத்தோடு பேசினேன். அவர்கள் இருவரில் ஒருவன் ஒரு அசலான கிறிஸ்தவன், அவன் ஒரு உண்மையான கிறிஸ்துவின் ஊழியன். ஆனால் மற்றொருவனோ ஒரு மாய்மாலக்காரனாய் இருந்தான்.
அந்த மாய்பாலக்காரன் ஒரு கருத்த தலைமையினுடைய மனைவியுடையவனாய் ஒரு பழுத்த நிற தலைமையினுடைய இன்னொரு ஸ்திரீயுடன் சுற்றி கொண்டு அவள் மூலமாக குழந்தைகளையும் பெற்றிருக்கிறான். அப்படியே அந்த தரிசனத்தில் நான் கண்டேன். அது மறுக்க முடியாது. அதை குறித்து நான் அவனிடம் பேசினேன். அவன் என்னை அப்படியே உற்று பார்த்துவிட்டு அந்த கட்டிடத்தை சுற்றி நடந்தான். நான் நிச்சயமாகவே குழப்பமடைந்தேன். ஏதோ தூதர்கள் மத்தியில் வந்துவிட்டதாக நான் கருதினேன். பின்னர் பார்க்க போனால் பிசாசுகளின் மத்தியில் இருக்கிறேனோ என்று வியந்து எப்படி இவ்வாறு இருக்க முடியும்? என்னால் அதை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. அநேக வருஷங்களாக அந்த விஷயத்தை பற்றியே ஒன்றும் எனக்கு செய்வதில். என்னுடைய மகளுடைய நண்பன் அவளை மணக்கப் போகிறவன். நாங்கள் அந்த பழைய மில் வரைக்கும் வழக்கமாக அங்கே போய் ஜெபிப்பதுண்டு. அங்கே போனேன். அங்கே ஒரு சில நாட்கள் தங்கினதற்கு பிறகு பரிசுத்த ஆவியானவர் இந்த வேற வார்த்தைகளை மீண்டுமா என்னிடம் கொண்டு வந்தார். எப்படியெனில் பூமியின் மேல் புல் பூண்டுகளை விளைய செய்யும்படியாய் மழையானது அடிக்கடி பெய்கிறது, ஆனால் களைகளையும் முச்செடிகளுமோ அதே மழையினால் வளருகிறது. சுட்டரிக்கப்படுவதே அதன் முடிவாயிருக்கிறது. ஜீவனை அளிக்கும் தேவனுடைய அதே வழியில் தான் அதுவும் ஜீவிக்கிறது. அதற்கு பிறகு நான் அதை புரிந்து கொண்டேன். இயேசு சொன்னார், அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். ஆகையினால் பூமியின் மேலுள்ள இயற்கையான தாவரங்களின் மேல் மழை இறங்குகிறது. சபையின் மேல் இறங்குகின்ற நித்திய ஜீவனை கொடுக்கின்ற ஆவிக்குரிய மழைக்கு அது ஒரு பாவனையாயிருக்கிறது. ஏனென்றால் நாம் அதை முன்மாறி என்றும் பின்மாறி என்றும் அழைக்கிறோம். அது தேவனுடைய ஆவியிலிருந்து அவருடைய சபையின் மேல் ஊற்றுகின்ற ஒரு மழையாயிருக்கிறது. கவனியுங்கள், இங்கே அது ஒரு மிக வினோதமான காரியமாயிருக்கிறது. புரிகின்றதா? அந்த வித்து பூமிக்குள்ளாக போன போது எப்படியோ அங்கே போய்விட்டது. அவைகள் துவக்கத்திலேயே முட்களாயிருந்தது. ஆனால் அங்கே பூமிக்குள்ளாக போன அந்த கோதுமை மணியானது தாவரமானது துவக்கத்தில் இருந்தே தாவரமாயிருந்தது. ஒவ்வொரு தாவரமும் தன்னில் தானே மீண்டும் மீண்டுமாக உண்டாக்கிக் கொள்ளுகிறது. அது மூல துவக்கத்திலேயே தாவரமாய் இருந்தது என்பதை காட்டுகிறது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் அவர்கள் வஞ்சிப்பார்கள். ஏனென்றால் அவைகள் அதே மழையை அதே ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். அதே அடையாளங்களையும் அதே அற்புதங்களையும் காட்டுகிறார்கள். புரிகின்றதா? அவர்கள் வஞ்சிப்பார்கள், அல்லது கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பார்கள். இப்பொழுது ஒரு முள் அது முள்ளாய்த்தான் இருக்க வேண்டும். அதுபோல கோதுமையும் ஒரு கோதுமையாய்த்தான் இருக்க முடியும். அவைகளின் சிருஷ்டிகர்த்தர் அவை ஒவ்வொன்றிற்கும் துவக்கத்திலே தீர்மானித்தபடியேதான் அவைகள் இருக்கும். அதுதான் தெரிந்து கொள்ளுதல். அதே மழை சூரியன் காலையில் எழும்பி பூமியின் மேல் பரம்பி நாம் ஜீவிக்கின்றதான இந்த பூமியையும் நாளையும் ஆண்டு கொள்ளுகிறது. கிழக்கே உதிக்கின்ற அதே சூரியன் தான் மேற்கே அஸ்தமிக்கிறது. பூமியின் மேலுள்ள தானியத்தை முதிர்ச்சி அடைய செய்யவே அந்த சூரியன் அனுப்பப்பட்டது. அந்த மண்ணில் இருந்துதான் நாம் உருவாக்கப்பட்டோம். நாம் மறுத்து போன பொருட்களால் தான் ஜீவிக்கிறோம். அந்த விதமாகவே மாத்திரமே உங்களால் ஜீவிக்க முடியும். இயற்கையாக நீங்கள் ஜீவிக்க வேண்டுமானால் ஏதோ ஒன்று ஒவ்வொரு நாளும் மறிக்க வேண்டி இருந்தது. அப்படியானால் உன்னுடைய இயற்கையான ஜீவியத்திற்கு உன்னுடைய சரீரம் மறுத்து போன பொருட்களால் ஜீவிக்க வேண்டும் என்பது எவ்வளவு உண்மையாயிருக்கிறது? அப்படியானால் உன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை ரட்சிக்க ஆவிக்குரிய பிரகாரமாக ஏதோ காரியம் மறிக்கத்தான் வேண்டியிருக்கிறது. தேவன் ஒரு பொருளாக மாறி மாமிசமாக மாறி நாம் ஜீவிக்கத்தக்கதாக அவர் மறித்தார். தேவனை தவிர உன்னை ரட்சிக்க வேறு எந்த சபையாலும் உலகத்தில் உள்ள எந்த பொருளினாலும் முடியவே முடியாது. அந்த ஒரே காரியத்தினால் தான் அவர்கள் ஜீவிக்கிறார்கள். வேத வார்த்தையினூடாக பாருங்கள். இயேசு வார்த்தையாயிருக்கிறார். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமக்குள்ளே வாசம் பண்ணினார். ஆதியில வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தையானது மாம்சம் ஆக்கப்பட்டது. அந்த மாம்சம் ஆக்கப்பட்டவர் நமது மத்தியிலே ஜீவித்தார், வாசம் பண்ணினார். தனியின ஜீவியத்திற்கு மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, ஆனால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்படியானால் நீங்கள் பாருங்கள், நாம் வார்த்தையினால் ஜீவிக்கிறோம். அந்த வார்த்தை தேவனாயிருக்கிறது.
சூரியன் குறுக்கே வந்து தானிய மணியை முதிர்ச்சி அடைய செய்கிறது. ஒரே சமயத்தில் சூரியனால் மணியை முதிர்ச்சி அடைய செய்ய முடியாது. அப்படியாய் முதிர்ச்சி அடைந்து கொண்டே போகையில் அது முழுக்கதிராய் முதிர்ச்சியாகும் வரைக்கும் அது தொடர்ந்து முதிர்ச்சி அடைந்து கொண்டே போகிறது. இன்றைக்கு சபையும் அந்த விதமாகவே தான் இருக்கிறது. அது தன்னுடைய குழந்தை பருவத்தில் துவங்கி இருண்ட காலத்துக்குள்ளே சென்று அங்கேதான் அது பூமிக்கு அடியில் இருந்தது. இப்பொழுது அது தன்னுடைய முழு வளர்ச்சிக்கு வந்துவிட்டது. இப்பொழுது நாம் அதை இயற்கையான தாவர வளர்ச்சியின் மூலமாக தேவன் எப்படி அதை செய்கிறார் என்பதை பரிபூர்ணமாய் காண முடிகின்றது. உங்களால் இயற்கையை மாற்றி அமைக்க முடியாது. இன்றைக்குள்ள காரியம் அதுவாகத்தான் இருக்கிறது. நம்மிடத்தில் பறக்கும் குண்டுகள் இருக்கின்றன. அங்கே அந்த சமுத்திரத்தில் அதை உடைக்கிறோம். அணு குண்டுகளை கொண்டு அதை சுற்றி வெடிக்க செய்கிறோம். அந்த குண்டுகளை சமுத்திரத்தில் போடுவதனால் அதிலிருந்து அதிகம் அதிகமான அசுத்தத்தை தான் நாம் வெளியே கொண்டு வருகிறோம். நீங்கள் மரங்களை வெட்டுகிறீர்கள், புயல் உங்களை கொண்டு போகும். நதியை அணையாக கட்டுகிறீர்கள், அது பொங்கி வழியும். காரியங்களை செய்வதில் நீங்கள் தேவனுடைய வழிகளை கண்டுபிடித்து அதில் தரித்து நில்லுங்கள். நாம் சபைகளிலும் தாபனங்களிலும் ஜனங்களை பிரித்து வைத்துக் கொண்டோம். நம்மிடத்தில் என்ன இருக்கிறது என்று பாருங்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு வழியில் அதில் தரித்திருங்கள். ஆனால் நீங்கள் பாருங்கள், நாம் மீண்டுமாக நம்முடைய படத்திற்கு வருவோம். தீயோர் மேலும் நல்லோர் மேலும் அவர் வழியை வருஷிக்க பண்ணுகிறார். இங்கே கடைசி காலத்தில் அது ஒரு அடையாளமாக இருக்கும் என்று இயேசு மத்தேயு 24 கூறுகிறார். இந்த அடையாளமானது கடைசி காலத்தில் தான் அறியப்பட வேண்டியதாக இருக்குமாயின் இரு முத்திரைகள் திறக்கப்படுவதற்கு பின்னாகத்தான் இருக்க வேண்டியதாக இருக்கிறது. புரிகின்றதா? அது முடிவிற்கு ஒரு அடையாளமாக இருக்கிறது. அது அப்படியாகத்தான் இருக்க வேண்டும். இந்த காரியங்கள் சம்பவிக்கும் போது அது கடைசி காலமாக இருக்கும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இந்த காரியங்களால் குழம்பி போகாதபடியாய் இது ஒரு அடையாளமாயிருக்கும். உங்களுக்கு அது புரிகின்றதா? அப்படியானால் அது வெளிப்படுத்தப்பட வேண்டிய ஒன்றாய், யாவரும் காணக்கூடிய ஒன்றாய் ஆக்கப்பட வேண்டியதாய் இருக்கிறது. கவனியங்கள், கோதுமையும் களைகளும் பரலோகத்திலிருந்து வரும் அதே அபிஷேகத்தினால் தான் ஜீவிக்கிறது. அதனால் இரண்டும் களி கூறுகின்றது. அன்றொரு நாள் கிரீன்ஸ்பில் என்ற இடத்தில் நடந்த சம்பவத்தை குறித்து நான் உங்களுக்கு கூறினது நினைவுக்கு வருகின்றது. அந்த தரிசனம் வருகின்றதை நான் கண்டேன். அந்த தரிசனத்தில் ஒரு பெரிய பூமியை கண்டேன். அது முழுவதுமாய் ஏர் உழப்பட்டிருந்தது. அதில் முதலாவதாக விதைக்கிற ஒருவன் விதைகளை உதைத்துக் கொண்டே போனான். நான் அதை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவதாக என்ன நடந்தது என்று பாருங்கள். பின்னர் அது தொடர்ந்து வருகிறது என்னவென்று பாருங்கள். இந்த மனிதன் வெள்ளை உடை அழிந்தவனாய் பூமியின் மேல் முதலாவதாக விதைகளை விதைத்துக் கொண்டு போனான். பின்னர் அவனுக்கு பின்னாக இன்னொரு மனிதன் கருத்த உடை அணிந்தவனாய் ஒளிந்து நடுவிக்கொண்டு அவனுக்கு பின்னாக போய் களைகளை விதைத்துக் கொண்டே போனான். இது சம்பவிக்க நான் பார்த்துக் கொண்டே இருந்தேன். பிறகு இரண்டு விதைகளும் வளர்ந்து வருவதை நான் கண்டேன். அப்படியாய் அவைகள் வளர்ந்து வந்து கொண்டே இருக்கையில் ஒன்று கோதுமையாகவும் இன்னொன்று களையாகவும் இருக்க கண்டு அப்பொழுது வறட்சி உண்டானது. அவைகள் இரண்டும் தலைகளை வணங்கி மழைக்காக ஜெபிப்பது போல் காணப்பட்டது. அப்பொழுது ஒரு மகத்தான மேகமானது பூமிக்கு மேலாக வந்து மழையை பெய்தது. அப்பொழுது கோதுமையானது நிமிர்ந்து நின்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சத்தமிட்டது. களைகளும் நிமிர்ந்து நின்று கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சத்தமிட்டது. அதே விளைவுகள், இரண்டும் தண்ணீரின்றி அடிந்து கொண்டிருந்தது, வாடி போய்கொண்டே இருந்தது. அப்பொழுது கோதுமைக்கு தாகம் உண்டானது. ஏனென்றால் அவைகள் இரண்டும் அதே வயலில், அதே தோட்டத்தில், அதே இடத்தில், அதே பாய்ச்சலுக்குள் இருந்தது. அதே காரியத்தைக் கொண்டு அங்கே கோதுமை எழும்பி வந்தது, களையும் எழும்பி வந்தது. கவனியுங்கள், கோதுமையை கொண்டு வந்த அதே அபிஷேகம்தான் களையையும் கொண்டு வந்தது. கவையை அபிஷேகிக்கின்ற அதே பரிசுத்த ஆவிதான் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும் வாஞ்சையும் அற்புதங்களை செய்ய வல்லமையும் கொடுக்கும்படியாகவும் நல்லோர் மேல் பொடியும் அதே அபிஷேகம்தான் தீயோர் மேல் விடுகின்றது. அதே ஆவியே தான் பொடுகின்றது. மத்தேயு 24:24 வேறு எந்த விதமாகவும் உங்களால் புரிந்து கொள்ள முடியாது. அவர் கூறுகிறார், கள்ள கிறிஸ்துக்கள் எழும்பி கள்ள அபிஷேகம் பெற்றவர்கள், அசலான உண்மையான காரியத்தினால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். ஆனால் அதன் கள்ள தீர்க்க தரிசிகள், அதன் கள்ள போதகர்கள், சத்தியமான ஏதோ ஒரு காரியத்தின் கள்ள போதகராக இருக்கும்படியாக ஒரு மனுஷனை எழுப்புகிறது என்னவாயிருக்கும்? இன்னும் சில நிமிஷங்களில் நாம் மிருகத்தின் முத்திரைக்கு வருவோம். அதனுடைய பிரிவுகளை நீங்கள் காணலாம். வருகின்றதா? கள்ள போதகர்கள், கள்ள அபிஷேகம் பெற்றவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்ட கிறிஸ்துக்கள், ஆனால் கள்ள போதகர்கள். அந்த ஒரே விதத்தில் தான் உங்களால் அதை காண முடியும். கொஞ்ச காலத்துக்கு முன்பு நான் அதை இங்கே கூறியிருக்கிறேன். அதை போன்று நான் தேசத்தினூடாக தொலைதேசின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கின்றபடியால் கூறுகிறேன். இதை எங்கேயோ இதற்கு முன்பு குறிப்பிட்டிருக்கிறேன். அரிசோனாவில் உள்ள என்னுடைய நண்பர் ஒருவன், ஒரு நாள் நான் பேசிக் கொண்டிருந்தேன். அவனுக்கு ஒரு கிச்சிலி தோட்டம் இருந்தது. அங்கே அவனுக்கு ஒரு ஆரஞ்சு மரம் இருந்தது. அது அவனுக்கு திராட்சை பழங்களையும் எலுமிச்சை பழங்களையும் டேஞ்சரின்களையும் டேஞ்சிலோ பழங்களையும் விளைய செய்தது. எத்தனை விதமான பழங்கள் அந்த ஒரு மரத்தில் காய்த்தது என்பது எனக்கு மறந்து போயிற்று. நான் அந்த மனிதனிடத்தில் அது எப்படி காய்க்கிறது, அது என்ன விதமான மரம் என்று அவனை கேட்டேன். அவன் சொன்னான், அந்த மரத்தை பொறுத்த மட்டில் அது ஒரு ஆரஞ்சு மரம் என்றான். நான் சொன்னேன், எப்படி அதன் மேல் திராட்சை பழங்கள் இருக்கு, ஏன் அதன் மேல் எலுமிச்சை பழங்கள் இருக்கின்றன? அவன் சொன்னான், அவைகள் அதனோடு ஒட்ட வைக்கப்பட்டுள்ளது என்று. நான் சொன்னேன், எனக்கு இப்பொழுது புரிகின்றது. சரி, அடுத்த வருடம் அந்த மரமானத்தின் விளைச்சலை கொண்டு வரும்போது அந்த பழங்கள் எல்லாம் ஒரே காலத்தில் காய்ப்பவை. எனவே அப்பொழுது அது முழுவதுமாக ஆரஞ்சு பழங்களை கொண்டு வரும். அது நேவல் ஆரஞ்சு மரமாக இருந்தால் நேவல் ஆரஞ்சு பழங்களை கொண்டு வரும் அல்லவா ஐயா என்றேன். அதற்கு அவர், அப்படி இல்லை ஐயா என்றார். ஒட்ட வைக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு கிளையும் அதனதன் இனத்தை கொண்டு வரும் என்றார். நான் கேட்டேன், அப்படியானால் அந்த எலுமிச்சை கொடியானது அந்த ஆரஞ்சு மரத்திலிருந்து எலுமிச்சை பழத்தையா கொண்டு வரும் என்று? அவர், ஆமையா என்றார். அந்த ஆரஞ்சு மரத்திலிருந்து திராட்சை கொடியான திராட்சை பழத்தையா கொண்டு வரும் என்றேன். அவர், ஆமையா என்றார். ஆனால் அது பார்க்க போனால் ஒட்ட வைக்கப்பட்டுள்ள குலைகின் சுவாபத்தை உடையதாயிருக்கிறது. நான் சொன்னேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர், அப்படி நீ சொல்வதின் அர்த்தம் என்ன என்று கேட்டார். நான் சொன்னேன், இன்னும் ஒரு கேள்வி, அந்த ஆரஞ்சு மரமானது மீண்டும் தன் சொந்த கிளையை எழும்புமா என்று கேட்டேன். அதற்கு அவர், அது தன்னுடைய இன்னொரு கிளையை வளரச் செய்யும் போது, இன்னொரு கிளையை ஒட்டு வைக்கும் போது என்றல்ல, அது தன்னுடைய இன்னொரு கிளையை வளரச் செய்யும் போது. ஆனால் இவைகள் எல்லாம் ஆரஞ்சு வகையறா பழங்களாகும். அவைகள் கிச்சிலி மரத்தின் இருக்கும் கிச்சிலி ஜீவனை கொண்டுதான் ஜீவிக்கிறது என்றார். நான் சொன்னேன், விஷயம் அங்கேதான் இருக்கிறது. மெத்தடிஸ்டுகள் எல்லா நேரத்திலும் மெத்தடிஸ்டுகளையே கொண்டு வரும். பாப்டிஸ்ட் எல்லா நேரத்திலும் பாப்டிஸ்டுகளையே கொண்டு வரும். கத்தோலிக்கர் எல்லா நேரத்திலும் கத்தோலிக்களையே கொண்டு வரும். ஆனால் ஜீவிக்கின்ற தேவனுடைய சபையானது வேறிலிருந்து எல்லா நேரத்திலும் கிறிஸ்துவையே வார்த்தையே கொண்டு வரும். அது தன்னுடைய சொந்த இன்னொரு தாட்சி கொடியை வளரச் செய்யும் போது மட்டுமே அப்படி ஆகும். உங்களுக்கு புரிகின்றதா? இப்பொழுது உங்களால் அதை அங்கே ஒட்ட வைக்க முடியும். எல்லா திராட்சை எலுமிச்சை டேஞ்சிலோ டேஞ்சரின் பழங்களை, அது எந்த விதமான ஆரஞ்சு வகையறா பழங்களாக இருந்தாலும், அவை ஒவ்வொன்றும் அந்த மரத்தால் ஜீவிக்க முடியும். ஆனால் அந்த மரத்தால் ஜீவிக்கின்ற அந்த மரத்தின் கள்ள சாட்சிகளை கொடுக்கும். அது உங்களுக்கு புரிகின்றதா? அந்த மரத்தில் இருக்கும் அதன் அசலான ஜீவனை கொண்டு அவைகள் வளரவும் தடைக்கவும் செய்கிறது. அங்கேதான் மத்திய 24:24, அதே ஜீவனினால் ஜீவிக்கிறார்கள். ஆனால் துவக்கத்திலேயே அவர்கள் சரியா இல்லை. அந்த மரத்தின் கள்ள சாட்சிகளை கொண்டு வருகிறார்கள். அது ஒரு ஆரஞ்சு மரம், இருப்பினும் அது கிச்சிலி மரமாயிருக்கிறது. அவர்கள் கூறுகிறார்கள், இந்த சபையானது, இந்த ஸ்தாபன பிரிவானது கிறிஸ்துவை பற்றின சாட்சியை கொண்டு வருகிறது என்று. கள்ள அபிஷேகத்தை, வார்த்தையின் கள்ள சாட்சியை உடையவர்களாய் தேவனுடைய வல்லமையானது அப்போஸ்தலர்களுக்கு மட்டுமே இருக்கிறது என்று கூற முயற்சிக்கிறார்கள். இயேசு தாமே இந்த விதமாக கூறினார், நீங்கள் உலகமெங்கும் போய் இந்த மரத்தில் இருக்கும் ஒவ்வொரு கிளைக்கும், அது கொண்டு வரக்கூடிய எல்லா கிளைகளுக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். அசலான கிளைகளை இந்த அடையாளங்கள் பின்தொடரும் என்று. எங்கே? அது ஒரு மரத்தில் இருக்கும் வரைக்கும், அது கிளைகளை வளரச் செய்யும் வரைக்கும், உலகத்தின் முடிவு பர்யந்தம். என்னுடைய நாமத்தினாலே விசுவாசிகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவானதை குடிப்பார்கள். யார் எஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள் அப்பொழுது அவர்கள் சுத்தமாவார்கள். நாம் ஜீவிக்கின்றதான வேலையை பார்த்தீர்களா? இயேசு என்ன சொன்னார் என்று பார்த்தீர்களா? நினைவிருக்கட்டும், இது கடைசி காலத்தில் சம்பவிப்பவை. கடந்து போன வெஸ்லியின் காலத்தில் அல்ல, அதற்கு பின்னும் அல்ல, இப்பொழுது கடைசி காலத்தில் சம்பவிக்க வேண்டியதாயிருக்கிறது. இப்பொழுது வேத வார்த்தைகளை கவனியுங்கள், அவைகள் சாட்சி பகரட்டும். வேத பாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே அல்லது நம்புகிறீர்களே? என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே என்று இயேசு கூறினார். வேறு வார்த்தைகளில் கூறினால், இந்த மரமானது இன்னொரு கிளையை வளரச் செய்யுமானால், நானே திராட்சை செடி மரம், நீங்கள் கொடிகளாயிருக்கிறீர்கள். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான். யோவான் 14:12. என்னில் நிலைத்திருக்கிறவன், துவக்கத்தில் இருந்தே என்னுடைய வேரில் இருக்கிறவன். அந்த காரணத்தினால் தான் இயேசுவானவர் தாவீதின் வேரும் சந்ததியுமாயிருக்கிறார். அவரே தாவீதுக்கு முன்னும் தாவீதுக்கு உள்ளும் தாவீதுக்கு பின்னும் தாவீதின் வேரும் சந்ததியுமாயிருக்கிறார். அவரே விடிவழி நட்சத்திரமும் தாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலியும் அல்பாவும் ஒமேகாவும் பிதா குமாரும் பரிசு தாவியுமாயிருக்கிறார். தெய்வத்துவத்தின் பரிபூர்ணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருந்தது. தாவீதின் வேரும் சந்ததியுமாயிருக்கிறார். என்னில் இருக்கிறவன் நித்திய ஜீவனையும் முன்குறிக்கப்பட்ட ஜீவனையும் உடையவனாயிருக்கிறான். அவரே வார்த்தையாயிருக்கிறார். ஆதி முதற் கொண்டு அவன் வருகின்ற போது அவன் என்னுடைய கனிகளை கொடுக்கிறவனாயிருப்பான். யோவான் 14:12 அப்படி கூறுகிறது. ஆனால் மற்றவர்களோ அதே காரியங்களால் ஜீவித்துக் கொண்டு தங்களை விசுவாசிகள் என்றும் கிறிஸ்துவல் என்றும் கூறிக்கொள்கின்றனர். என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிற யாவரும் அதில் பிரவேசிப்பதில்லை. இது கடைசி நாட்களில் சம்பவிக்க வேண்டியதும் வெளிப்பட வேண்டியதுமாய் இருக்கிறது. அப்பொழுது தேவ ரகசியம் நிறைவேறும். சற்று கழித்து நாம் இதை பார்ப்போம். உண்மையான திராட்சை, கள்ள திராட்சை. எத்தனையோ வருஷ காலமாக நான் அதை குறித்து, அதாவது அவைகள் எப்படி சேர்ந்து வளர்கிறது என்பதை குறித்து பிரசங்கித்ததை நீங்கள் கேட்டிருக்கிறீர்கள். அந்த இரண்டு நபரிலே ஒப்பனையாய் கொண்டு வந்து காட்டினேன், காயின் ஆபேலில் இருந்து பலிபீடத்தில் சந்தித்த அந்த இரண்டு திராட்சை செடிகளை. அவர்கள் இருவரும் தேவபக்தி உள்ளவர்கள், இருவரும் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், இருவரும் ஜீவனை வாஞ்சிப்பவர்கள், ஒரே தேவனை இருவரும் ஆராதிப்பவர்கள். ஒருவன் நிராகரிக்கப்பட்டான், இன்னொருவனோ ஏற்றுக்கொள்ளப்பட்டான். தன் சகோதரனை காட்டிலும் வித்தியாசமானதை அவனால் செய்யக்கூடியதாய் இருந்த ஒரே ஒரு வழி, அது அவனுக்கு வெளிப்படுத்தப்பட்டதினாலே மாத்திரமாய் இருக்கிறது. ஏனென்றால் வேதம் கூறுகின்றது, விசுவாசத்தினாலே என்று எபிரேயர் 11:11 கூறப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவர் யார் என்ற ஆவிக்குரிய வெளிப்பாடு என்று இயேசு சொன்னார். மனுஷகுமாரனாகி என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு பேதுரு, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, பாக்கியமான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். என்ன வார்த்தையின் உண்மையான வெளிப்பாட்டின் மேல் அந்த மெய்யான திராட்சைக்குடி மறுபடியும் அங்கே இருக்கிறது. விசுவாசத்தினால் ஆபேல், அது ஒரு வெளிப்பாட்டினால் அல்ல என்று நீர் கூறினீர். விசுவாசம் என்றால் என்ன? விசுவாசம் என்பது உனக்கு வெளிப்படுத்தப்பட்ட ஏதோ காரியமாய் இருக்கிறது. இப்பொழுது இல்லாததும் ஆனால் இருக்க போவது என்று விசுவாசிப்பதுமான ஒன்றாயிருக்கிறது. விசுவாசமான தேவனுடைய சித்தத்தின்படியான ஒரு வெளிப்பாடாய் இருக்கிறது. ஆகவே வெளிப்பாட்டினாலே ஆகும். இன்றைக்குள்ள சபைகளுக்கு ஆவிக்குரிய வழிபாட்டில் நம்பிக்கையே கிடையாது. ஏதோ முறைமையின் கோட்பாட்டின் போதகத்தில் விசுவாசம் கொண்டுள்ளனர். வழிபாட்டினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ஆமென். உங்களுக்கு அது புரிகிறது என்று நான் நம்புகிறேன். நாம் எங்கே ஜீவிக்கிறோம் என்று காண்கிறீர்களா? அந்த வேலையை காண்கிறீர்களா? சமீபத்தில் நான் ஒரு நல்ல கிறிஸ்தவனோடு, பண்டிதனோடு பேசிக் கொண்டிருந்தேன். அவர், திரு பிரண்ணாம் அவர்களே, நாங்கள் எல்லா வெளிப்பாடுகளையும் மறுக்கிறோம் என்றார். நான் சொன்னேன், அப்படியானால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை மறுக்கிறீர்கள். ஏனென்றால் அவர் தேவனுடைய வெளிப்படுத்தலாய் இருக்கிறார். தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். உங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை என்றால், காண முடியவில்லை என்றால், நீங்கள் இழந்து போனவர்களாவீர்கள். இயேசு சொன்னார், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று. அவர் தேவனுடைய வெளிப்படுத்தலாய் இருக்கிறார். தேவ ஆவியானவர் மாம்ச ரூபத்தில் வெளிப்பட்டது. உங்களால் அதை விசுவாசிக்க முடியவில்லை என்றால் நீங்கள் இழந்து போனவர்களாய் இருக்கிறீர்கள். தேவனுடைய ஸ்தானத்தை அல்லாமல் நீங்கள் அவரை மூன்றாவது நபராகவோ இரண்டாவது நபராகவோ அல்லது வேறு யாருடைய ஸ்தானத்தில் வைப்பீர்களானால் நீங்கள் இழந்து போனவர்களாய் இருக்கிறீர்கள். நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். ஒரு வெளிப்பாடாய் இருக்கிறது. அவர்களால் அவரை காண முடியவில்லை என்பதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. பிதா உருவனை எடுத்துக் கொள்ளாவிட்டால் அவரிடத்தில் வரமாட்டான். பிதாவானவர் வேறு எனக்கு கொடுக்கிற யாவும் இடத்தில் வரும். புரிகின்றதா? உங்களுக்கு விளங்குகின்றதா? ஓ, நாம் எப்படி ஆயவர் நேசிக்கவும் உயர்த்தவும் புதிக்கவும் இருக்கிறோம். கடைசி நாட்களில் ஆவியின் கனிகளை காண மனவாட்டி மரமானது காலத்தில் உச்சியிலே முதிர்ச்சி அடைவதையும் காண நாம் எவ்வளவாய் புதிக்க வேண்டியவளாயிருக்கிறோம். மெய்யான திராட்சைச்செடி கள்ள திராட்சைச்செடி இரண்டும் அதே அபிஷேகத்தை பெற்றிருந்தது. இரண்டின் மேலும் தண்ணீர் விழுந்தது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவள் வஞ்சிக்கத்தக்கதாக என்று அவர் நம்மை எச்சரித்ததில் ஆச்சரியம் ஒன்றுமில்லை. கவனியங்கள், அவைகள் இரண்டும் காண்பதற்கு ஒரே மாதிரியாக இருந்தது. அதே விதமான அபிஷேகத்தையும் பெற்றிருந்தது. ஆனால் கவனியங்கள், அவர்களுடைய கனிகளினால் அவர்களை அறிவீர்கள். நீங்கள் அதை எவ்விதமாக இருந்து கொள்வீர்கள்? அது ஒரு ஆரஞ்சு அல்லவென்று நீங்கள் எப்படி அறிவீர்கள்? ஏனென்றால் அது ஒரு திராட்சை பழத்தை கனியாய் கொடுக்கிறது. திராட்சை செடி என்னமோ சரியாய்தான் இருக்கிறது. இந்த ஆரஞ்சு பழத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் திராட்சை பழங்களை கனியாய் தருகிறது. ஆனால் அது முந்தினதை போன்று இல்லை. ஒரு சபையானது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறுதவராய் இருக்கிறார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று கூறி அவருடைய வல்லமையையும் மறுதளிக்கிறது. அவருடைய கிரியைகளையும் மறுதளிக்கிறது. அவருடைய வார்த்தையையும் மறுதளிக்கிறது. இயேசு கிறிஸ்துவில் விசுவாசமாய் இருக்கிற சபையானது இயேசு கிறிஸ்துவினுடைய கிரியைகளை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் ஜீவனை உடையதாயிருக்கும். அப்படியா? அது இல்லை என்றால் ஜீவனத்திற்குள்ளாக ஊறிக்கொண்டே இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. அதனுடைய வேரிலிருந்து அது முன்குறிக்கப்படவில்லை என்றால் எல்லா நேரத்திலும் அது காட்சி படங்களையே அல்லது வேறு ஏதோ படங்களை கொடுக்கும். ஆனால் தன் வேரிலிருந்தே முன்குறிக்கப்பட்ட ஜீவனே அது உடையதாக இருந்தால் அது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்ற கனியை கொடுக்கும். அது வேரிலிருந்தே வார்த்தைகள் வெளிவருகின்றதாக இருக்கும். அப்படியாகும். அது அவரே வேறும் காலங்களின் துவக்கமுமாயிருக்கும். கவனியுங்கள், அது எதை கனியாய் தருகின்றதோ அதுதானே அதற்குள்ள வித்தியாசத்தை கொடுக்கின்றதா இருக்கிறது. அவர்களுடைய கனிகளால் அவர்களை அறிவீர்கள் என்று இயேசு சொன்னார். ஒரு முட்செடியானது திராட்சை செடிக்குள்ளாகவே இருந்தாலும் அந்த முட்செடியிலிருந்து எந்த மனிதனும் திராட்சை பழங்களை சேகரிப்பது கிடையாது. அது கூடாத காரியமாய் இருக்கும். ஆனால் அது யார் என்று அந்த கனியானது கூறும். கனி என்பது என்ன? வார்த்தை. அந்த காலத்துக்கேற்ற கனியாயிருக்கிறது. அதுவாகத்தான் அது இருக்கிறது. அவர்கள் உபதேசம் தான் அதுவாயிருக்கிறது. எதை பற்றின உபதேசம்? காலத்தின் உபதேசம். என்ன மணி வேலை என்பதுதான். மனித கோட்பாடுகளா, ஸ்தாபன கோட்பாடுகளா, அல்லது அந்த வேலைக்கான தேவனுடைய வார்த்தைகளா? நாம் அதிக நேரம் அதில் செலவழிக்க முடியாதபடியாய் நேரமானது வேகமாக போய்கொண்டே இருக்கிறது. ஆகவே இங்கிருக்கின்ற நீங்களும் தேசத்தினூடாக தொலைபேசியின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கின்ற யாவராலும் நான் என்ன சொல்லுகிறேன் என்பதை புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நிச்சயமாய் அறிவேன். ஏனென்றால் நாம் அதிக நேரம் அதில் செலவழிக்க நம்மிடையே அதற்கு ஒன்றுமில்லை. ஆனால் அபிஷேகமானது தீயோர் மேலும் கள்ள போதகர்கள் மேலும் ஊற்றப்பட்டு எதை அவர்கள் செய்யக்கூடாது என்று தேவன் கூறினாரோ சரியாக அதையே அவர்கள் செய்யும்படியாக செய்கிறது என்பதை நீங்கள் காணலாம். ஆனால் எப்படி இருந்தாலும் அவர்கள் அதை செய்வார்கள். ஏன்? அவர்களால் அதை செய்யாமல் இருக்க முடியாது. செடியானது ஒரு முட்செடியா இல்லாமல் வேறு எதுவாக எப்படி இருக்க முடியும்? எவ்வளவுதான் அருமையான மழை அதன் மேல் பெய்தாலும் சரி, அது ஒரு முட்செடியாகத்தான் இருக்க வேண்டும். அந்த காரணத்தினால் தான் இயேசு சொன்னார், தெரிந்து கொள்ளப்பட்டவளை வஞ்சிக்கத்தக்கதாக அவ்வளவு நெருக்கமாக இருக்கும். அதனுடைய வேரிலேயே இருக்கும். ஆனால் அது கூடாத காரியம். ஒரு கோதுமை செடியானது கோதுமையைத்தான் கொண்டு வர முடியுமே ஒழிய வேறொன்றையும் செய்ய முடியாது. கவனியங்கள், ஸ்தாபனத்தின் ஆக்கியோன் தேவன் அல்ல என்பது நினைவிருக்கட்டும். ஸ்தாபனத்தின் ஆக்கியோன் சாத்தானே. முன்னும் பின்னுமாகவும் மீண்டும் மீண்டுமாகவும் வார்த்தையை கொண்டு நான் அதை நிரூபித்திருக்கிறேன். மீண்டும் இக்காலையில் அதை ஆராய வேண்டாம். தேவன் ஒருபோதும் மண்டமண்டமாக ஜனங்களை தாமதத்துக்குள்ளாக்கி ஒரு அமைப்பை உருவாக்குவர் அல்ல என்பதை நாம் அறிவோம். கடைசி அப்போஸ்தலரின் மரணம் அதற்கு பின்னர் நூற்றுக்கணக்கான வருடங்களுக்கு ஸ்தாபன அமைப்பு உருவாகவே இல்லை. அதற்கு பின்னரே ஸ்தாபன அமைப்பு உருவாயிற்று. எப்பொழுதும் அது ஒரு தோல்வியாகவே நிரூபிக்கப்பட்டது. அப்படியாவது இல்லை என்றால் மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், பிரெஸ்பிடேரியன், கேத்தலிக் மற்றும் யாவருமாக ஏன் அன்பினால் நம்மால் இணைந்திருக்க முடியவில்லை? அப்படியா எல்லா சபைகளும் வார்த்தையின் அடிப்படையில் தான் இருக்கிறது என்றால் தேவனுடைய கிரியைகள் ஏன் நம்மை பின்தொடரவில்லை? மனிதனையும் சகோதரத்தையும் பிரித்து வைக்கிறது தான் நம்மை பின்தொடர்கிறது. எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு இன்றைக்கு நாம் பேசிக் கொண்டிருக்கின்றதான சபைகள் தேவனை விட்டு தூர விலகி போயிருக்கிறது. சம்பவித்த எல்லா பழமையான காரியங்களும் திஷ்டாந்திரங்களாகவும் நமக்கு போதிப்பதற்காகவும் எச்சரிப்புகளாகவும் கடிந்து கொள்ளுதலுக்காகவுமே சம்பவித்துள்ளது என்று நமக்கு கூறப்பட்டிருக்கிறது. அதாவது பழைய ஏற்பாட்டில் நடந்த சம்பவங்கள் எல்லாம் நம்முடைய நாட்களில் என்ன சம்பவிக்கும் என்பதை நாம் காணும்படியாக நமக்கு அது முன்னிழலாக இருக்கிறது. ஒரு கால் நீங்கள் உங்கள் கரத்தையே பார்த்ததில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் நோக்கி பார்க்கும் போது அந்த வெளிச்சத்தில் உண்டாகும் உங்களுடைய கருத்தின் நிழலை பார்த்தால் எப்படி இருக்குமோ அதுபோன்றுதான் உங்கள் கரம் இருக்கும். அதாவது அந்த கருத்திற்கு 5 விரல்களை மேலில் இருக்கிறது, அதாவது நெகட்டிவ் அது போன்றே காணப்படும். உன்னுடைய பாசிட்டிவ் ஆகிய உன்னுடைய கருத்தை நெகட்டிவை நோக்கி அசைத்துக் கொண்டு போவாயானால் அதற்கு 5 விரல்கள் இருக்க வேண்டும். வேதமானது இந்த வண்ணமாய் கூறுகின்றது, பழைய ஏற்பாடு நிழலாய் புதிய காரியங்களின் அல்லது வரப்போகின்ற காரியங்களின் பாவனையாய் இருக்கிறது. இருக்கின்ற காரியங்களாய் இராமல் ஆனால் ஒரு நிழலாட்டமாய் வரப்போகின்ற காரியங்களின் மாதிரியாய் இருக்கிறது. ஆகவே நாம் ஆராய்ந்து இப்படிப்பட்ட காரியம் இந்த காலத்தில் நாம் சம்மதித்துண்டா என்று பார்ப்போம். அதற்கு நீங்கள் ஆயத்தமா? ஆனால் நாம் அதை அறிந்து கொள்வோம். இதை நிரூபிக்க வேத வார்த்தையின் மூலமாக முன்னும் பின்னுமாக போய் பார்ப்போம். எந்த மனிதனுடைய கருத்தையோ தத்துவத்தையோ கொண்டல்ல, அவன் யாராக இருந்தாலும் எனக்கு அக்கறை இல்லை. எந்த மனிதனாக இருந்தாலும் சரி, நானோ அல்லது வேறாக இருந்தாலும் சரி, நியாய பிரமாணத்தின்படியேயும் தீர்க்க தரிசனங்களின்படியேயும் ஒரு மனிதன் பேசவில்லை என்றால் அவனுக்குள் வெளிச்சம் இல்லை. புரிகின்றதா? வேதம் அதைத்தான் கூறுகின்றது. அது யாராக இருந்தாலும் தேவனே சத்தியபரர் என்றும் எந்த மனுஷனும் பொய்யன் என்று சொல்வோமாக. நாம் இப்பொழுது வேதத்திற்கு திரும்பி ஒரு உதாரணமாய் காட்டும்படியாக என்ன சம்பவித்தது என்று பார்ப்போம். நாம் இப்பொழுது யாத்திராகமத்தின் புத்தகத்துக்கு திரும்பி மோசே என்ற பெயர் கொண்ட ஒரு நபரை குறித்து பேசுவோம். மோசே அவனுடைய தலைமுறைக்கான தேவனுடைய சித்தத்தையும் தேவனுடைய வார்த்தையும் உடையவனால் தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்குதரிசியாய் இருந்தான். தேவனுடைய வார்த்தையானது எப்பொழுது தொடர்ந்து போய்கொண்டிருக்கிறபடினால் தீர்க்குதரிசிகளாகிய நம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் அவர் ஒரு காரியத்தையும் செய்யார் என்று அவர் கூறினார். அவரால் போய் சொல்ல முடியாது, போய் சொல்லிவிட்டு அவர் தேவனாய் இருக்க முடியாது. இல்லை ஐயா, அவர் சத்தியபரராகவே இருக்க வேண்டும். அவருக்குள் ஒரு பொய்யும் கிடையாது, அவரால் அதை மாற்ற முடியாது. அப்படி அவர் செய்வாரானால் அப்பொழுது அவர் தேவனாய் இருக்க முடியாது. அவர் ஒரு தவறு செய்தவராவார். அவர் எல்லையற்றவராக இருக்க வேண்டும். எல்லையற்றவர் ஒரு தவறும் செய்ய முடியாது. புரிகின்றதா? ஆகவே தேவன் எதையாவது கூறியிருப்பாரே ஆனால் அது நித்தியத்துக்கும் தவறற்றதாய் இருக்கும். புரிகின்றதா? அவர் அதை வாக்களித்திருக்கிறார். ஆகையினால் கவனியங்கள் தொடர்ச்சியாக ஊடாக பில் செல்லுகின்றது அன்றி வேறொன்றையும் அங்கே வேதத்தில் உங்களால் காண முடியாது. உன்னுடைய சந்ததி அணி தேசத்திலே பரதேசிகளாய் 400 வருடங்கள் இருப்பார்கள். அதற்கு பின்னர் நான் அவர்களை பலத்த கரத்துடனும் வல்லமையுடனும் வெளியே கொண்டு வருவேன். அவர்கள் ஜீவித்ததான ஜனங்கள் மத்தியில் அவருடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வேன் என்று தேவன் வாக்களித்திருந்தார். அந்த வாக்குத்தம் நிறைவேற வேண்டியதான வேலை நெருங்கினது. ஜனங்களோ அதை மறந்துவிட்டார்கள். அவர்களுக்கு பரிசெயர்கள் சதுசெயர்கள் என்பது போன்றதான பிரிவுகள் தான் இருந்தது. அதனால் திடீரென்று அவர்களுடைய பிரிவுகளுக்குள் பொறுமே இருந்து தேவன் தனித்தவராய் வந்தார். எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் ஒரு ஸ்தாபனத்திலிருந்து தேவன் தமிழர் தீர்க்குதரிசியை ஒருபோதும் அழைத்ததில்லை. இல்லை ஐயா, அவன் அவ்வளவாய் சிக்கலாய் போனபடினாலே அவனால் ஒன்று செய்ய முடியாமல் போயிற்று. அவன் அந்த ஸ்தாபனத்தோடையே இருக்க வேண்டியதாயிற்று. தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய வார்த்தையுடைய ஒரு மனிதனாய் மோசே இருந்தான். தேவனுடைய பிரமாணங்களில் கண்டிப்புடையவனாய் இஸ்ரவேலரை வாக்குத்தத்தின் தேசத்துக்கு வனாந்திரத்தில் கையெடுத்துக் கொண்டு போகிற பிரயாணத்திலே அவன் இன்னொரு தீர்க்குதரிசியை சந்தித்தான். இயேசுவின் மேலிருந்த அதே பரிசுத்த ஆவியினால் அசலான அபிஷேகம் பண்ணப்பட்ட இன்னொரு தீர்க்கதரிசியை அவன் சந்தித்தான். அது உண்மையே. அவன் ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தான். அந்த மனிதனின் மேல் பரிசுத்த ஆவி இருந்தது. அவனுடைய பெயர் பாலாம். அவனை குறித்து நாம் யாவரும் நன்றாக இருந்திருக்கிறோம். அந்த மனிதர் கூறின அதே காரியங்கள் 28 நூற்றாண்டுகளுக்கு முன்பு அவன் சொன்ன காரியங்கள் இன்றைக்கும் சம்பவித்துக் கொண்டிருக்கின்றது. ஓ இஸ்ரவேலே, நீ காண்டா மிருகத்தை போன்றிருக்கின்றாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், உன்னை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள். உன்னுடைய பேலன் வல்லமை, ஓ யாக்கோவே, உன்னுடைய கூடாரங்கள் எவ்வளவு நீதியாயிருக்கிறது பாருங்கள். அவனால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. அவர்களை சபிக்க வேண்டும் என்று தன் இருதயத்தில் தீர்மானித்தவனாய்தான் அவன் அங்கே வந்தான். ஓ கள்ள போதகர்களே, இத்தனை வருஷங்களாய் இந்த உரிநாடாக்களை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களே, தேவன் தாம் சொன்னதை அப்படியே உறுதிப்படுத்துகின்றதை காணுகின்றவர்களே, உங்களுடைய தியானத்திலே உட்கார்ந்து அது சத்தியம் என்று அறிந்திருக்கிறீர்கள். உங்களுக்குள்ள ஸ்தாபன பேதங்களினால் நீங்கள் அவைகளை விவாதித்து அவைகள் அப்படியா இல்லை என்று உங்களுடைய ஜனங்களுக்கு கூறுகிறீர்கள். உங்களுக்கு ஐயோ, உங்களுடைய நேரமானது மிகவும் சமீபமாயிருக்கிறது. மோசேயின் மேலிருந்த அதே ஆவியினால் பாலாமும் அபிஷேகம் பண்ணப்பட்டவனாயிருந்தார். ஆனால் அதில் வித்தியாசம் என்னமாயிருந்தது? மோசேயின் உபதேசங்கள் பரிபூர்ணமாயிருந்தது. வேதாகமத்தில் 2 பேதுருவில் இஸ்ரவேல் ஜனங்கள் பாலாமின் மூலமாக பெற்ற உபதேசங்கள் தேவனால் மன்னிக்கப்படவே இல்லை என்று கூறப்பட்டிருக்கிறது. மன்னிக்க முடியாத குற்றம். அவர்கள் தேவனுடைய ஆசீர்வாதங்களின் கீழ் வந்தும் இந்த மகத்தான தீர்க்கதரிசியின் மூலமாக அசைவாடின தேவனுடைய கரத்தை கண்டும் தேவனால் அது ரூபகாரப்படுத்தியிருப்பதை கண்டும் அவர்களில் ஒருவனும் கூட ரட்சிக்கப்படவில்லை. காரணம் என்னவென்றால், முரணான ஒரு உபதேசத்தோடு இன்னொரு தீர்க்கதரிசி வந்து மோசேயுடன் தர்க்கித்து மோசே தவறு என்று ஜனங்களுக்கு நிரூபிக்க முயற்சித்தான். தாத்தான் கோரா அவர்களில் அநேகர் அவனோடு ஆமோதித்து விபச்சாரம் செய்யவும் போதித்து நாம் எல்லாரும் ஒன்று என்று கூறி அவனுடைய ஸ்தாபனத்தை பின்பற்றி போகும்படியாக செய்தான். நாம் மெத்தடிஸ்டோ, பாப்டிஸ்டோ, பிரெஸ்பிடேரியனோ, பெண்டகோஸ்டுகளோ அல்லது என்னவாக இருந்தாலும் சரி, நாம் எல்லாரும் ஒன்றுதான். எல்லாரும் ஒன்று, நாம் எல்லாரும் ஒன்று அல்ல. நீங்கள் தேவனுக்கென்று வேறு பிரிக்கப்பட்ட ஒரு ஜனங்களாகி கர்த்தருக்கு பரிசுத்தமானவர்களாய் வார்த்தைக்கும் தேவனுடைய ஆவிக்கும் அர்ப்பணிக்கப்பட்டு இந்த நாளில் அவருடைய வாக்கு தத்துவத்தின் கனி கொடுக்கிறவர்களாயிருக்கிறீர்கள். நீங்கள் அவர்களை சார்ந்தவர்கள் அல்ல. இப்படி கூறுவது மிகவும் கடினமானதாக இருக்கிறது என்று நான் அறிவேன். ஆனால் அது சத்தியமாய் அப்படியாகவே தான் இருக்கிறது. இந்த கடைசி நாட்களில் அவருடைய சேவைக்கென்று அர்ப்பணிக்கப்பட்டதாக இருக்கிறது. அவர்கள் மத்தியில் இருந்து வெளியே வா. இப்பொழுது பாலாமின் உபதேசம் பாலாமின் தீர்க்க தரிசனம் அல்ல. தீர்க்க தரிசனம் சரியாய்தான் இருக்கிறது, அது தேவனால் தான் உண்டாயிருக்கிறது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? பாலாமின் தீர்க்க தரிசனம் சரியாக அப்படியே இருக்கிறது. ஏனென்றால் அவனால் வேறொன்றையும் பேச முடியவில்லை. தேவனுடைய அபிஷேகம் வேறு எதையும் பேசாது, அது சத்தியம் என்று நிரூபித்ததன் மூலமாய் தேவன் அதையே உபகாரப்படுத்தினார். ஆனால் பிழையாய் இருந்தது பாலாமின் உபதேசமே. இப்பொழுது அதை மத்தேயு 24:25 பாருங்கள். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் தான், ஆனால் அவர்களுடைய உபதேசமோ கள்ள உபதேசமாயிருக்கிறது. திருத்துவங்கள் அதுபோன்று எல்லா காரியங்களும் தவறானவை. அந்தி கிறிஸ்து, உங்களுடைய உணர்வுகள் புண்படவில்லை என்று நான் நம்புகிறேன். அந்த தொலைபேசிகளை முறுக்கிவிட வேண்டாம், எழுந்திருக்க வேண்டாம், வெளியே போகாதீர்கள். அப்படியே அமைதியாய் உட்காருங்கள். பரிசுத்த ஆவியானவர் அதை நமக்கு வெளிப்படுத்தி அதை நமக்கு நிரூபிக்கிறாரா என்று நான் பார்ப்பேன். நீங்கள் சொல்லலாம், ஆனால் அது என்று நீங்கள் என்ன விசுவாசித்தாலும் சரி, அப்படியே அமைதியாய் அமர்ந்திருந்து கவனியுங்கள். உங்கள் இருதயத்தை திறக்கும்படி தேவனிடத்தில் கேளுங்கள். அதற்கு பின்னர் நீங்கள் ஒரு முள்ளாகவோ அல்லது ஒரு குறுக்காகவோ அல்லது வேறு ஏதாய் நிற்கிறீர்கள் என்று கண்டறியுங்கள். புரிகின்றதா? இப்பொழுது ஆக்கினைக்கென்று முன்குறிக்கப்பட்டவனாக இருந்த யூதாசும் கூட அங்கே இயேசுவுக்கு முன்பாக அமர்ந்திருந்தான். இயேசு அவனிடத்தில், நீதான் அவன் என்றார். நீ எதை செய்ய போகிறதா இருந்தாலும் சரி, நீ எதை செய்ய வேண்டியதா இருந்தாலும் சரி, போய் சீக்கிரமாக அதை செய் என்று கூறினார். அவன் என்ன செய்ய போகிறான் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆனால் அவர்களோ 30 வெள்ளிக்காசும் கீர்த்தியுமாய் இயேசு கிறிஸ்துவை விற்று போட்டார். அவருடைய சீஷர்களில் ஒருவனும் சபையின் பொக்கிஷிதாரியுமான ஒருவனை தன்னுடைய நண்பன் என்று அவர் அழைத்தார். புரிகின்றதா? இயேசுவானவர் எப்படி தேவகுமாரனாய் பிறந்தாரோ அதே விதமாக இவன் கேட்டின் மகனாகவே பிறந்தான். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக நாம் தியானித்துக் கொண்டே போகையில் கூர்ந்து கவனியுங்கள். நாம் இன்னொரு சம்பவத்தை ராஜாக்களின் புத்தகத்திலிருந்து எடுப்போம். அங்கே ஒரு தீர்க்கதரிசி இருந்தான். அவனுடைய பெயர் மிகாயா. அவன் இம்லேவின் குமாரனாய் இருந்தான். அவன் ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தான். அங்கே இன்னொரு தீர்க்கதரிசியும் இருந்தான். அவன் தீர்க்கதரிசிகளின் ஸ்தாபனத்தின் தலைவனாய் இருந்தான். அபிஷேகம் பெற்றவன் பாலாம் ஒரு தீர்க்கதரிசி என்று கூறப்பட்ட விதமாகவே அவர்கள் தீர்க்கதரிசிகள் என்று வேதம் கூறுகிறது. இவர்கள் தீர்க்கதரிசிகளாய் இருந்தார்கள், அபிஷேகம் பெற்றவர்களாய் இருந்தார்கள். அங்கே மிகாயா என்று பெயர் உள்ள ஒருவன் இருந்தான். அவன் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டவனும் தேவனால் அனுப்பப்பட்டவனும் தேவனுடைய வார்த்தையை உடையவனுமாயிருந்தான். அங்கே ஒருவன் இருந்தான். அவன் பெயர் சித்தேக்கியா. அவன் தான் தேவனால் அனுப்பப்பட்டவன் என்று நினைத்துக் கொண்டிருந்தான். அவன் தேவனால் அபிஷேகிக்கப்பட்டிருந்தான். ஆனால் அவனுடைய உபதேசமும் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாயிருந்தது. கள்ளத்திற்கு தரிசிகள் எழும்பி மகத்தான அடையாளங்களை காட்டுவார்கள். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பார்கள். கவனிக்கவும், அவர்கள் இருவரும் அபிஷேகிக்கப்பட்டவர்கள். அவர்களில் யார் சரியானவன் யார் தவறானவன் என்று உங்களால் எப்படி கூற முடியும்? ஆகாபுக்கு வார்த்தை என்ன வாக்களித்துள்ளது என்பதை கவனியுங்கள். அவனுக்கு முன்பு இருந்த தீர்க்கதரிசியானவன், அதாவது எலியா தீர்க்கதரிசியானவன், அந்த காலத்தின் மகத்தான தீர்க்கதரிசிகளில் ஒருவன். அவன் ஒரு ரூபகாரப்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசியாயிருந்தான். அந்த ரூபகாரப்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசியான எலியா ஆகாப் இந்த பொல்லாறு காரியத்தை செய்த காரணத்தினால், அதாவது நாபோத்தின் ஜீவனை கொலை செய்தபடியினால், அவருடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும், எசபேலின் மாம்சத்தை நாய்கள் தின்று அவர்களுடைய சரீரமானது வயல்வெளியில் மரமாய் எரியப்பட்டிருக்கும் என்று கூறியிருக்கிறார். இப்பொழுது தேவன் சபித்துள்ளது நீ எந்த விதமாய் ஆசீர்வதிக்கலாம், அல்லது பாலாம் கூறினது போன்று தேவன் ஆசீர்வதித்திருக்க நீ எப்படி அது சபிக்க முடியும்? புரிகின்றதா? ஆனால் இந்த தீர்க்கதரிசிகளோ உத்தமமாய் இருந்தார்கள். அவர்கள் நல்ல மனிதர்களும் கனம் பொருந்தியவர்களுமாய் இருந்தார்களே அல்லாமல் ஏறுவதுமாய் அல்ல. ஏனென்றால் இஸ்ரவேல் தீர்க்கதரிசியாய் இருக்க வேண்டுமானால் நீ கனம் பொருந்தியவனாய் இருக்க வேண்டும், அல்லது ஒரு இஸ்ரவேலனாய் இருக்க வேண்டும். இப்படியாக அவர்கள் இல்லை என்றால் அவர்கள் கல்லெறிந்து கொல்லப்படுவார்கள். அவர்கள் கனம் பொருந்திய மனிதர்கள், அவர்கள் சாமர்த்தியம் உள்ள மனிதர்கள், அவர்கள் கல்வி கற்றவர்கள். அந்த தேசத்தை சேர்ந்த ஆகாவினால் அவர்கள் தெரிந்தெடுக்கப்பட்டவர்களாய் இருந்தார்கள். உங்களுக்கு அது புரிகின்றதா? தேசத்தில் உள்ளவர்களில் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அதற்கு தகுதியானவர்கள். மிகாயா தன்னுடைய தரிசனத்தை கண்டபொழுது வார்த்தை என்ன கூறியுள்ளது என்பதை தன் இருதயத்தில் அறிந்தவனாய் இருந்தான். ஆனால் அவனுக்குள் இருந்த ஆவியானது என்ன கூறும் என்பதை அவன் காண விரும்பினான். ஆகவே அவர்களிடத்தில் இந்த தீர்க்கதரிசிகள் கூறின அதே காரியத்தை நீயும் கூறு. அப்படி நீ கூறும் பொழுது அவர்கள் உன்னையும் அவர்களுடைய ஐக்கியத்தில் சேர்த்துக் கொள்வார்கள் என்பதில் ஐயமே இல்லை என்று கூறினான். புரிகின்றதா? எங்களில் ஒருவனாக உன்னை ஆக்கி விடுவோம். மீண்டுமாய் உன்னை எங்களுடைய சாபனத்தில் சேர்த்துக் கொள்வோம். நீ ஒரு தீர்க்கதரிசி என்று நாங்கள் அறிவோம். ஆனால் நீ எப்பொழுதும் சாபமான காரியங்களையே கூறுகின்றார். நீ எப்பொழுதும் ஆகாபையே சபித்துக் கொண்டிருக்கின்றார். சிதேக்கியா தான் தலைவனாய் போப்பாய் இருக்கிறான். நாங்கள் ஆகாபை ஆசீர்வதித்து போயதை செய்யும் என்று கூறியுள்ளோம். இம்லாவே நீயும் அதே காரியத்தை கூறு. நீ ஒரு ஏழையான மனிதன், உனக்கு ஒரு கூட்டு ஜனமும் கிடையாது. இவர்களிடத்திலோ லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். தேசம் முழுவதும் அவர்களுக்காக இருக்கிறது. அவர்கள் செய்வது போன்றே நீயும் அதே காரியத்தை கூறு. அப்பொழுது நீ என்ன செய்ய போகின்றாய் என்று பார். அப்பொழுது நீ தேசத்தின் கொடுமையை புசிப்பாய் என்றார். அவன் அங்கே தவறான மனிதனிடத்தில் பேசிக் கொண்டிருக்கின்றான். மிகாயா, உன்னால் எந்த தவறையாவது சிதேக்கியாவிடத்தில் காண முடியுமா என்று அவனிடம் கூறியிருந்தால் பதில் எப்படியாயிருக்கலாம்? இல்லை. அவனை எப்பொழுதாவது நீ பாவத்தில் குற்றப்படுத்த முடியுமா? ஒன்றுமே இல்லை. அவன் எப்பொழுதாவது யாரையாவது தவித்திருக்கிறானா? இல்லை. குடித்து வெறுத்தவனாக எப்பொழுதாவது அவனை கண்டிருக்கிறாயா? இல்லை. அவனுடைய கல்வியை குறித்து உன்னால் மறுக்க முடியுமா? இல்லை. அவனுக்கு கொடுக்கப்பட்ட டாக்டர் பட்டம் பொய்யானது என்று நம்புகிறாயா? இல்லை. அவன் பெற்றுள்ள PhD பட்டம் சரிதான் என்று நம்புகிறாயா? நிச்சயமாக. சேனரின் ஆலோசனை சங்கத்தால் கொடுக்கப்பட்டது. அவைகளில் எல்லாம் சங்கம் என்று நான் யூகிக்கிறேன். அது சரிதான் என்று நினைக்கிறேன். சரி, அப்படியானால் நீ ஏன் அவனோடு சேர்ந்து கொள்ளக் கூடாது? காரணம் என்னவென்றால் அவன் வார்த்தையை விட்டு விலகி இருக்கிறான். சரி, அப்படியானால் அவர்களதை நிரூபித்து காட்டத்தான் வேண்டும். அதாவது இவனுக்கு முன்பு இருந்த எலியா செய்தது போல் நீ ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் இந்த வேதத்தினுடைய தீர்க்கதரிசியின் சார்பில் நிற்பாய். அது வார்த்தையாயிருக்கிறது. வேலையையும் காலத்தையும் கவனித்து பாருங்கள். ஒரு கால் சிதேக்கியா இப்படி நினைத்திருக்கலாம், ஓ தீர்க்கதரிசி அந்த விதமாய் கூறியிருக்கிறார் என்பதை நான் அறிவேன். ஆனால் அது வரப்போகிறதான ஒரு தலைமுறைக்கானதாக இருக்கிறது. இப்பொழுதிலிருந்து இன்னும் எவ்வளவோ காலத்துக்கு அப்பாற்பட்டதாக இருக்கிறது. அதற்கு மிகையா கூறினான், தேவனிடத்திலிருந்து நான் ஒரு தரிசனத்தை காணமட்டாய், காத்திரு, அப்பொழுது நான் உனக்கு கூறுகிறேன் என்று. அதற்கு அவன், அப்படி நீயும் அதே போல் கூறு என்றான். அவனோ, தேவன் என்ன கூறுகிறாரோ அதையே நான் கூறுவேன், வேறு எதையும் அல்ல, அதற்கு மிகுதியாயும் அல்ல. அதனோடு என்னால் ஒரு வார்த்தையை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. ஆகவே அந்த இரவு ஜபத்தில் கர்த்தர் தரிசனத்தில் அவனிடத்தில் வந்தா. அவன் அடுத்த நாள் காலையில் அவன் அங்கே வெளியே போய் இப்படி கூறினான். அங்கே இரண்டு தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். தேசத்திலும் ராணுவ ரீதியிலும் அரசியல் ரீதியிலும் செதேக்கியா ஒரு மகத்தான மனிதனாய் இருந்தான். ராஜாவினால் தலையாய தீர்க்கதரிசியாய் அமர்த்தப்பட்டிருந்தான். ஸ்தாபனங்களினால் அவன் எல்லா தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவனாக நியமிக்கப்பட்டிருந்தான். அவனுடைய ஸ்தாபனத்தினால் அவர்கள் எல்லாருக்கும் மேலாக அவன் தலைவனாக ஆக்கப்பட்டிருந்தான். ஒரு கால் ஒரு தலை சிறந்த கற்றவனாய், சிறந்த கல்வி அறிவுடையவனாய், அந்த பதவிக்கு அதிக தேர்ச்சி பெற்றவனாய் இருந்திருக்கலாம். அவன் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டிருந்தான். ஏனென்றால் அவன் ஒரு தீர்க்கதரிசி என்று அழைக்கப்பட்டான். நிச்சயமாக அவன் ஒரு சாதாரண தீர்க்கதரிசி அல்ல, அவன் ஒரு ஏபிரேய தீர்க்கதரிசியாயிருந்தான். இப்பொழுது அவனை கவனியுங்கள். தேவன் என்னோடு பேசி இந்த இரண்டு இரும்பு கொப்புகளையும் எனக்கு ஒரு அடையாளமாக செய்ய என்று கூறினார் என்று சிதேக்கியா கூறினான். ஒரு தீர்க்கதரிசி எப்பொழுதும் ஒரு அடையாளத்தை கொடுப்பான். இந்த இரும்பு கொம்புகளை உண்டாக்கு என்று கூறினான். இந்த கொம்புகளை எடுத்துக்கொண்டு போய் என்னை அபிஷேகித்த ஆசீர்வதித்த இதை கொண்டு போ என்று பரிசுத்த ஆவியார் என்னிடம் கூறினார் என்றான். இது ஏதோ பலிக்கானது ஒன்றாகும் என்று நீங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டாம், ஒரு குறிப்பை கொண்டு வரும்படியாக இதை கூறுகிறேன். என் மூலமாக அந்நிய பாஷையில் பேசின பரிசுத்த ஆவியானவர், என்னை ரூபகாரப்படுத்தினவரான அவர் அவரிடம் கூறினார், இந்த கொம்புகளை கொண்டு போய் சீரியாவை தேசத்திலிருந்து அப்படியே இந்த கொம்புகளை கொண்டு துரத்தி விடுவீர் என்று சொல். சபையாகிய இஸ்ரவேலுக்கு சுதந்திரமாய் சொந்தமான அந்த தேசத்தை நான் அவர்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று சொல் என்று கூறினார். சகோதரனே, அது மிகவும் அடிப்படையானது ஒன்றாய் இருக்கிறது. பாலாம் அங்கே இருந்தது போல் இருக்கிறது. அடிப்படையாய் பார்க்க போனால் மோசேயை போன்று அவன் பேசினான். தேவனுடைய சரியான எண் 7. பாலாம் சொன்னான், எனக்கு 7 பலிபீடங்களை கட்டுங்கள், 7 சுத்தமான பலிபொருட்களை கொண்டு வாருங்கள், 7 காளைகளும் 7 ஆட்டுக்கிடாக்களும். அது வரப்போகின்ற தேவனுடைய குமாரனை பாவனையாய் காட்டி பேசுகிறது. அடிப்படை கொள்கையின்படியாய் அவர்களில் யார் ஒருவரை போன்றும் அவன் சரியாய்தான் இருந்தான். இங்கே சிதேக்கியா இந்த விதமாய் கூறுவது ஏனென்றால் இந்த தேசம் எங்களுக்கு சொந்தமானது. அங்கே இருக்கின்ற எங்களுடைய எதிராளியான சீரியர்கள், பெலிஸ்தருடைய பிள்ளைகள் முதலானோர், அதன் வளர்ச்சினால் அவர்கள் வயிறுகளை நிரப்ப நம்முடைய பிள்ளைகளோ இல்லாமல் இருக்கிறார்கள். தேவன் இந்த தேசத்தை நமக்கல்லவோ கொடுத்தார் என்று அடிப்படையாய் சரியாய்தான் இருக்கிறது. சகோதரனே, அது ஒரு நல்ல வாதம். இஸ்ரவேலரை பார்த்து அவனதே உரத்த சத்தமாய் கூறியிருக்கலாம். அவர்களும் கூட அவர்களால் முடிந்த அளவிற்கு சத்தமிட்டு இருக்கலாம் என்று நான் யூகிக்கிறேன். நான் இன்றைய நாளை குறித்து பேசுகிறேன், உங்களாவது புரிந்து கொள்ள முடிகிறது என்று நான் நினைக்கிறேன். எல்லா கூச்சலும் சத்தமும் கடந்த ஞாயிறு செய்தியில் தாவீது குறித்து பார்த்தோமே, உங்களுக்கு நினைவு இருக்கின்றதா? புரிகின்றதா? வானொலியின் மூலமாக கேட்டுக் கொண்டிருக்கிறவர்களே, அல்ல தொலைபேசியின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கின்றவர்களே, நீங்கள் கடந்த ஞாயிறன்று செய்தியை கேட்கவில்லை என்றால் அதை வாங்கி கேட்க தவறி போகாதீர். தேவனால் நியமிக்கப்படாமலேயே அவருக்கு ஒரு சேவையை செய்ய முயற்சித்தல் என்பதாகும். நீங்கள் எவ்வளவு தான் உத்தமமாயும் நன்மையாகவும் இருந்தாலும் சரி, அது முற்றிலுமாக தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. புரிகின்றதா? அதே விதமாக இங்கே சிதேக்கியாவும் தான் செய்வது சரியை நினைத்துக் கொண்டிருந்தான். ஆனால் மிகாயாவோ, நான் தேவனிடத்தில் விசாரிக்கட்டும் என்றான். ஆகவே அவன் மறுநாள் காலையில் கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று செய்தியோடு வந்தான். அவன் தன்னுடைய தரிசனத்தை வார்த்தையோடு ஒப்பிட்டு பார்த்தான். அவன் சிதேக்கியாவிடத்தில் வேத பிரகாரமான தீர்க்கதரிசியானவன் ஆகாபுக்கு என்ன சம்பவிக்கும் என்று கூறியிருக்கிறான் என்று உமக்கு தெரியுமா என்று கேட்டிருந்தால் அவன் என்ன கூறியிருப்பான்? ஆனால் அது இந்த நேரத்தில் அல்ல. ஏனென்றால் இந்த மனிதனோ ஒரு கணம் பொருந்திய மனிதன். அவன் வெறுமன முயற்சிக்கிறான். இதை புரிந்து கொள்ள தவறாதீர்கள். சபைக்கு சொந்தமான காரியங்கள் அதற்கு திரும்ப அளிக்கும்படியாகவே அவன் முயற்சிக்கிறான். அதனுடைய சொத்தை அதற்கு கொடுக்க அவன் முயற்சிக்கிறான். ஆவிக்குரிய காரியங்களை அல்ல, அப்படியா இருக்கும் பட்சமானால் எரியா செய்தது போன்று அவன் முழு தேசத்தையே அசைத்திருப்பான். ஆனால் லௌகீக உலக பிரகாரமான பொருட்களையே அவர்களுக்கு கொடுக்க முயற்சிக்கிறான். எங்களுக்கு சொத்துக்கள் சொந்தமாக இருக்கிறது, நாங்கள் ஒரு மகத்தானதொரு ஸ்தாபனம், நாங்கள் அதை சார்ந்தவர்கள், நாம் எல்லாரும் ஜனங்களாகி நீங்கள் யாவரும் புரொட்டஸ்டன்ட்களாகி நீங்கள் யாவரும் எங்களோடு சேர்ந்து கொள்ளுங்கள். அதை குறித்து நாம் இன்னும் சிறிது நேரத்தில் பார்ப்போம். எப்படி இருந்தாலும் எல்லாரும் சகோதர சகோதரிகள் தானே? அப்படியா அல்ல. உண்மையான அசலான தேவனுடைய சபையோ அப்படியா அல்ல. ஒருபோதும் இருந்ததில்லை, ஒருபோது இருக்க போவதும் இல்லை, இருக்கவும் முடியாது. கவனியங்கள், அவன் தரிசனத்தை கண்டான். ஆகவே அவன் கூறினான், தேவனிடத்தில் பேசினார் என்று. இப்பொழுது பாருங்கள், அந்த மனிதன் உத்தமமாய் இருந்தான். அவன் சொன்னான், இந்த கொம்புகளை உண்டாக்கி அங்கே ராஜாவுக்கு முன்பாக போய் மேற்கு பக்கம் நோக்கி முட்டி தள்ளு என்று கூறினார். அல்லது அவர்கள் எங்கே நிற்கிறார்களோ அங்கே இருந்து அந்த தேசத்தின் திக்கை நோக்கி தள்ளு என்று கூறினார். தள்ளுங்கள், அதுவே கர்த்தர் சொல்லுகிறதாவதாக இருக்கிறது. அதாவது அவன் போய் ஜெபித்து ஜெபித்து திரும்பி வரப்போகிறான். சபைக்கு ஒரு ஜெயம். அவர்களை விரட்டி அடிக்க போகின்றாய், அது மிகவும் சமீபமாய் இருக்கிறது அல்லவா? என்ன விஷயம்? இதோ மிகாயா வருகிறான், இப்பொழுது நீ உங்களுடைய தீர்க்கதரிசனத்தை கூறலாம் என்றார். மிகாயா சொன்னான், யுத்தத்திற்கு போங்கள். ஆனால் இஸ்ரவேலர் எல்லாரும் ஆடுகளை போல சிதறடிக்கப்பட்டு மேய்ப்பர் இல்லாதவர்களாக இருக்க நான் கண்டேன் என்று சரியாக அப்படியே தலைக்கீழாக கூறினான். இப்பொழுது நீங்கள் தான் கூட்டத்தார்கள், இவர்களில் யார் சொன்னது சரி? இருவர்களுமே தீர்க்கதரிசிகள். அவர்களுக்குள்ளே வித்தியாசத்தை கூற ஒரே ஒருபடி அது வார்த்தையோடு கூட சோதித்து பாருங்கள். இது நீ எப்படி பெற்றுக் கொண்டா என்று சிதேக்கியா கேட்டான். அதற்கு அவன், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதை நான் கண்டேன், பரமசேனையும் அவரை சுத்தி நின்று கொண்டிருந்தது என்றான். இப்போது நினைவிருக்கட்டும், சிதேக்கியாவும் கூட கர்த்தரையும் கண்டதாக சொன்னான். அதே ஆவியையும் உடையவனாயிருந்தான். நான் தேவனை கண்டேன், அவர் இருந்து இரண்டு இரும்பு கொம்புகளையும் உண்டாக்கினார், அங்கே போய் அந்த தேசங்களை அங்கிருந்து வெளியே தள்ளு என்றார். ஏனென்றால் அவைகள் உங்களுக்கு சொந்தமானது, மற்றவர்கள் அதற்குள்ளாக உரிமை பாராட்ட முடியாது என்று கூறினார். அவர்கள் மட்டும் தேவனோடு கூட இருந்திருந்தால் அவர்கள் அதை உடையவளா இருப்பார்கள். ஆனால் அவர்களோ தேவனை விட்டு விலகி போயிருந்தார்கள். அந்த வண்ணமாகத்தான் இருக்கிறது ஸ்தாபனம், சபை. இந்த காரியங்களுக்கெல்லாம் அவர்களுக்கு ஒரு உரிமை இருக்கிறது, ஆனால் நீங்களோ அதற்கு புறம்பாய் இருக்கும்படி ஏமாற்றப்பட்டீர்கள். காரணம் என்னவென்றால், இந்த காலத்தின் தேவனுடைய வார்த்தையை ரூபகாரப்படுத்த முடியாதபடியாய் நீங்கள் தேவனுடைய வார்த்தையை கைவிட்டும், தேவனுடைய ஆவியை விட்டும், தேவனுடைய அபிஷேகத்தை விட்டும் விலகி இருக்கின்றீர்கள். இந்த செய்தியை பெற்றுக் கொள்ள தவறி போகாதீர்கள். என்ன சம்பவித்தது என்று பாருங்கள். மிகாயா சொன்னான், கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரம சேனையும் அவரை சுற்றி நிற்கிறதையும் நான் கண்டேன் என்று. அவன் தொடர்ந்து, என்னுடைய ரூபகாரப்படுத்தப்பட்ட தீர்க்கு தரிசியாக எலியாவின் வார்த்தை உண்மையாக ஆகும்படியாக ஆகாபை வஞ்சிக்க யாரை கீழே அனுப்பலாம் என்று கர்த்தர் கேட்டார். அவன் வருவான் என்று நான் பேசினேன், எலியா என்னுடைய வார்த்தையை உடையவனாயிருந்தான். வானமும் பூமியும் ஒளிந்து போம், ஆனால் என்னுடைய வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அவர்கள் எவ்வளவு நவீனமாய் இருந்தாலும் சரி, அல்லது எவ்வளவு நல்லவர்களாய் இருந்தாலும் சரி, அல்லது எவ்வளவு கற்றவர்களாய் இருந்தாலும் சரி, அல்லது எவ்வளவு பெரியவர்களாய் இருந்தாலும் சரி, எனக்கு அக்கறை இல்லை, என்னுடைய வார்த்தைகளோ ஒருபோதும் ஒளிந்து போவதில்லை என்றார். அப்பொழுது ஒரு பொய்யின் ஆவி நரகத்திலிருந்து வெளியே வந்து முழங்கார் படியிட்டு, நீர் அனுமதிப்பீரானால் நான் என்னுடைய அபிஷேகத்தை அவர்களுக்கு கொடுத்து வார்த்தையை விட்டு அவர்களை வெளியே கொண்டு போகும் வரைக்கும் எந்த அடையாளத்தையும் அற்புதத்தையும் செய்யும்படியாய் நான் செய்வேன். இது உங்களோட வார்த்தை என்று கூட அவன் அறியாதபடி செய்வேன். வீழ்ச்சி நிமித்தமாக அவன் அதை கண்டுகொள்ள மாட்டான் என்றது. சகோதரனே, காலங்கள் மாறி போகவில்லை. சகோதரனே, அது உண்மை, அது உண்மை என்பது உமக்கு நினைவிருக்கின்றதா? நான் அவன் மேல் அவர்ந்து மற்றவர்களுக்குள் செய்கின்ற அரிய காரியங்களை அவன் செய்யும்படியா செய்வேன். அவனை தீர்க்கு தரிசனம் வரைக்கும் செய்து ஒரு பொய்யை சொல்லும்படியா செய்வேன் என்றது. அது எப்படி ஒரு பொய்யா இருக்க முடியும்? காரணம் என்னவென்றால், அது வார்த்தைக்கு முரணாயிருந்தது. நீங்கள் வேண்டுமானால் இந்த கள்ள ஞானஸ்தானங்களில் கள்ள இது அதுவுமான எது வேண்டுமானாலும் பெற்றுக் கொள்ளுங்கள். அது எவ்வளவுதான் உண்மையாய் காணப்பட்டாலும் சரி, எவ்வளவாய் போலியாய் நடிக்க முயற்சித்தாலும் சரி, இந்த வேளையின் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாய் இருக்குமாயின் அது ஒரு பொய்யே ஆகும். சரியாக முற்றிலும் அப்படியே தான். நீங்கள் கூறலாம், சரி எங்களுடையது, நாங்கள் இதை செய்தோம், நாங்கள் இதை செய்கிறோம், எங்களுடைய சபையானது இவ்விதமாக இருக்கிறது, அவ்விதமாக இருக்கிறது என்று. அது என்னவாக இருந்தாலும் எனக்கு அக்கறை இல்லை, இந்த வேலைக்கான எழுதப்பட்ட வார்த்தைக்கு முரணாய் இருக்குமாயின் அது ஒரு பொய்யா இருக்கிறது. தேவனுக்கு அதனோடு கூட எந்த விதமான சம்மதமும் இல்லை. எவ்வளவு உத்தமாக இருந்தாலும், எவ்வளவு கற்றதாக இருந்தாலும், எவ்வளவு சாமர்த்தியமாக இருந்தாலும், எவ்வளவு உண்மையாய் காணப்பட்டாலும், எவ்வளவு தான் நியாயமானதாய் காணப்பட்டாலும், இந்த வேலையின் வார்த்தைக்கு அது முரணாய் இருக்குமானால் பொய்யா இருக்கிறது. ஏறும் நமக்கு இருக்குமானால் இன்னும் சில நிமிஷங்களில் நாம் இதற்குள் இருந்தும் இன்னும் ஆழமாய் பேசலாம். அப்படி நம்மால் முடியவில்லை என்றால் அதை மீண்டுமாய் இன்றிரவில் எடுத்துக் கொள்வோம். கவனிக்கவும், அவன் உத்தமமாய் இருந்தான், நல்ல மனிதனாய் இருந்தான் என்பதில் சந்தேகமே இல்லை. பின்னர் அப்படி இல்லை என்றால் மிகையா அவனிடம் ஏதாவது அவனுடைய முகத்திற்கு நேராக அல்ல வேறு வார்த்தைகளில் கூறினால் நீ ஒரு பொய்யின் ஆவியினால் அபிஷேகப்பட்டிருக்கிறாய் என்றாகும். ஒரு பேராயரிடம் அப்படி கூறுவதென்றால் அது ஏதோ காரியம் அல்லவா? ஆனால் அவன் அப்படி செய்தான். ஆகவே இந்த பேராயர் நடந்து வந்து இனி உனக்கு எங்களோடு ஐக்கியமில்லை என்று கூறி அவனுடைய கன்னத்தில் அறைந்து, உனக்கு தெரியும் நான் ஒரு ரூபகாரப்படுத்தப்பட்ட தீர்க்கதரிசி என்று, என்னுடைய சபையானது அவை எல்லாவற்றின் மேலும் என்னை தலைவனாக ஆக்கியிருக்கிறது. தேவனுடைய ஜனங்களின் பெரும்பாலோரின் வாக்குகள் என்னை இப்படி ஆக்கியிருக்கிறது. என்னுடைய ஸ்தாபனம் என்னை இப்படி ஆக்கியிருக்கிறது. தேவனின் தேசத்தை நமக்கு கொடுத்தார், அது நமக்கு சொந்தமாய் இருக்க வேண்டும் என்பதே அவருடைய நோக்கமாய் இருக்கிறது. என்னிடமும் கர்த்தர் சொல்லுகிறதாவது என்ற வார்த்தை இருக்கிறது என்று கூறினான். மிகாயாவை கன்னத்தில் அவன் அறைந்து கர்த்தருடைய ஆவி எந்த வழியா என்னை விட்டு போனது என்று கேட்டான். அதற்கு மிகாயா, இந்நாட்களில் ஒன்றில் நீ அதை அறிந்து கொள்வாய் என்றான். கலிபோர்னியா கடலுக்குள்ளே மூழ்கி அமிழ்ந்து இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கும் போது அறிந்து கொள்வாய். புரிகின்றதா? நீ உள்சிறையில உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது அது எந்தபடியாய் போனது என்பதை அப்போது அறிந்து கொள்வாய். இப்பொழுது ஆகாவே, நீ என்ன சொல்ல போகின்றாய்? என்னுடைய தீர்க்க தரிசிகளின் மேல் எனக்கு நம்பிக்கை உண்டு என்றான். நீர் வார்த்தையை மட்டும் கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தால் என்ன? பாருங்கள், தான் சபிக்கப்படுவதை காண அவனுக்கு பிரியம் இல்லை. எனக்கு செவி கொடுங்கள், நான் சபிக்கப்படுவதை காண அவன் விரும்பவில்லை. ஒரு மனிதனும் அப்படி செய்வதில்லை. என்னுடைய ஸ்தாபன சகோதரனே, விஷயம் உன்னிடம் அப்படித்தான் இருக்கிறது. சரியாய்தான் இருக்கின்றாய் என்று நினைத்துக் கொள்ள நீ விரும்புகின்றாய். நீ பிதாகுமார் பரிசுத்தாவி நாமத்தினால் என்பதை உபயோகித்து ஞானஸ்தானம் கொடுக்கும் போது நீ பொய் சொல்லுகிறாய் என்பதை உன்னுடைய உள்ளத்துக்குள் நீ அறிவாய். நீ செய்து கொண்டிருக்கின்ற காரியங்களை நீ கூறும் போது முதல் அடையாளம் என்று நீ அந்நிய பாஷையில் பேசுவதை எடுத்துக் கொள்ளும் போதும் நீ தவறு என்பதை நீ அறிவாய். அந்நிய பாஷையில் பேசுவதை நீ எப்படி முதல் அடையாளமாக இருக்க முடியும்? பின்னர் இந்த வேளையின் ஒரு வாக்கு தத்துவத்திற்கு முரணாக எப்படி பேசுகின்றார்? எப்படி இருக்க முடியும்? பாவம் உன்மேல் வரக்கூடாது என்று விரும்புகின்றா இல்லையா? ஆனால் இங்கே அது எழுதப்பட்டிருக்கின்றது, அது இவ்விதமாக இருக்கும் என்று. அதுதான் மிருகத்தின் முத்திரை. தொடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள வஞ்சிக்கத்தக்கதாக அவ்வளவு நெருக்கமாக இருக்கும். எல்லா அடையாளமும் எல்லா அற்புதமும் அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதன் தீர்க்க தரிசனம் நடந்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் எல்லா விதமான அடையாளங்களும் எல்லா விதமான அற்புதங்களும் அதில் உள்ள வித்தியாசத்தை நீ எப்படி சொல்ல போகின்றார்? இந்த வேலைக்கான வார்த்தையை கவனியுங்கள். அண்டபுரமாகத்தான் நீங்கள் எடுத்துக் கொள்ள வேண்டும். மோசேயை கவனியுங்கள், அவன் எப்படியாய் பாலாமை கூறியிருக்கலாம்? இங்கே மிகாயாவை கவனியுங்கள், அவன் சரியாய்தான் கூறினான் என்று நாம் எப்படி அறியலாம்? அவனுக்கு முன்பாக இருந்த வார்த்தையானது அதை ஆகாவுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்திருக்கிறது. நமக்கு முன்பாக இருக்கின்ற இந்த வார்த்தையானது இந்த ஸ்தாபனங்களையும் இந்த நாட்களுக்கும் இந்த சாபத்தை அவர்கள் மேலும் தீர்க்க தரிசனமாய் கூறியிருக்கிறது. அவருடைய உண்மையாக அபிஷேகிக்கப்பட்ட சபையானது வார்த்தை உடையதாய் இருக்கும். ஒரு வார்த்தை மனவாட்டியை இருந்து கொண்டு இந்த காரியங்கள் எல்லாம் சம்பவிக்கும். இதோ நாம் இங்கே இருக்கிறோம், இதோ இங்கேதான் இருக்கிறது, அன்றிருந்த வண்ணமாகவே இருக்கிறது. சகல காரியங்களும் ரெண்டு மூன்று சாட்சியினுடைய வாக்கினால் நிலவரப்படும் என்று வேதம் கூறுகின்றது. நான் மோசேயை பற்றியும் பாலாமை பற்றியும் பேசினேன். இப்பொழுது நான் மிகாயாவை பற்றியும் சிதேக்கியாவை பற்றியும் பேசினேன். நான் இன்னும் ஒரு உதாரணத்தை கொடுக்க போகிறேன். அப்படிப்பட்ட நூற்றுக்கணக்கானவர்கள் இருக்கின்ற, ஆனால் இன்னும் ஒன்று கூறி மூன்று சாட்சிகள் ஆக்குகிறேன். இங்கே நான் அவைகளை குறித்து ஒரு நீண்ட பட்டியலே எழுதி வைத்தேன், ஆனால் நேரத்தோடு முடிக்கும்படியாக இன்னும் ஒன்றை கூறுகிறேன். எரேமியா ஒரு புறம்பே தள்ளப்பட்டவனாய் இருந்தான், ஆனால் அவன் ஒரு ரூபகாரப்படுத்தப்பட்ட தேவனுடைய தீர்க்குதரிசியாயிருந்தான். அவர்கள் அந்த மனிதனை வெறுத்தார்கள். அவர்கள் அருகி போன பழங்களை அவன் மேல் எரிந்தார்கள். இன்னும் எல்லா காரியங்களும் செய்தார்கள். அவன் அவர்கள் மேல் சாபத்தை கூறினான். அவன் செய்த காரியங்களும் மற்ற அடையாளங்களும் அங்கே ஒரே பக்கமாக படுத்திருந்தான். இன்னும் மற்ற காரியங்களையும் செய்து இஸ்ரவேலர் தவறாயிருக்கிறார்கள் என்று அடையாளங்களை காண்பித்தான். எல்லா தீர்க்குதரிசியும் உலகத்தில் எழும்பின எல்லா உண்மையான தீர்க்குதரிசியும் அந்த கட்டப்பட்ட சபைகளின் ஸ்தாபனங்களை சபித்தார். ஆறாத தேவனால் அது எப்படி மாறி போக முடியும்? பரிசுத்த ஆவியானவரே இந்த வேலையில் தீர்க்கு தரிசியாக இருக்கிறார். அவர் அவருடைய வார்த்தையை ரூபகாரப்படுத்தியது நிரூபிக்கிறார். பரிசுத்த ஆவியானவரே மோசேயின் வேலையும் தீர்க்கு தரிசியாக இருந்தார். பரிசுத்த ஆவியானவரே மிகாயாவின் வேலையும் தீர்க்கு தரிசியாக இருந்தார். வார்த்தை எழுதிய பரிசுத்த ஆவியானவர் தாமே வந்து வார்த்தையை உறுதிப்படுத்துகிறார். மிகாயாவின் நேரத்தில் என்ன சம்பவித்தது? தேவனுடைய வார்த்தையின்படியாய் ஆகாப் கொல்லப்பட்டார். நாய்கள் அவன் ரத்தத்தை நக்கினது. கள்ளப்போதகர்களே, உங்கள் யாவரையும் அதேவிதமாய் கர்த்தர் சொல்லுகிறார், ஒரு நாளில் நீங்கள் விருத்தத்தை அறிப்பீர்கள். குருடனுக்கு வழிகாட்டும் குருட்டு தலைவர்களே, நான் ஒன்றும் கோபமாயில்லை. நாங்கள் வெறுமனே உங்களுக்கு ஒரு உண்மையை கூறுகிறோம். அதை இந்த விதமாய் கூறு என்று பரிசுத்த ஆவியானவர் அந்த மேலறையில் கூறவில்லை என்றால் நான் இந்த விதமாக கூறியிருக்க மாட்டேன். தேவன் சரி என்று நிரூபிக்காததை தவிர நான் எப்பொழுதாகிலும் தவறானது உங்களிடம் கூறினதுண்டா? காலம் அதிகமாக கடந்து போவதற்கு முன்னரே என் சகோதரே எழுந்திரு. ஆனால் நான் இதை உங்களுக்கு சொல்லட்டும். ஒரு முட்செடியாய் இருக்கும்படி முன்குறிக்கப்பட்ட ஒரு முட்செடி எழும்பி எப்படி ஒரு பூண்டாக இருக்க முடியும்? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் அதை எப்படி காணாமல் இருக்க முடியும்? காரணம் என்னவென்றால் அதை காணும்படியாகவே அவர்கள் முன்குறிக்கப்பட்டிருக்கிறார். பிதாவானவருக்கு கொடுக்கிற யாவரிடத்தில் வரும் என்று இயேசு சொன்னார். விலகு தோட்டத்துக்கு முன்பாகவே அவர் அதை எனக்கு கொடுத்திராவிட்டால் அவர்களில் ஒருவரும் என்னண்டை வர முடியாது. அப்பொழுதுதான் அவர்களுடைய பெயர்கள் ஆட்டுக்குட்டியான ஒரு ஜீவ புத்தகத்தில் எழுதப்பட்டது. சபை புத்தகத்தில் அல்ல, ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகம். எரேமியா எழும்பு நின்று ஜனங்களுக்கு முன்பாக ரூபகாரப்படுத்தினார். அப்படி இருந்தும் அவர்கள் அவனை வெறுத்தார். ஆகவே அவன் போய் ஒரு நுகத்தை உண்டு பண்ணி அதை அவனுடைய கழுத்தின் மேல் வைத்துக் கொண்டு ஜனங்களுக்கு முன்பாக சென்றான். அவர்களோ, ஓ, நாங்கள் தேவனுடைய மகத்தான ஜனங்கள். ஏன்? நாங்கள் இஸ்ரவேல். எங்களுடைய ஜபாலயத்தில் நாங்கள் அவ்வளவு உத்தமமாக இருக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிறும் நாங்கள் கலந்து கொள்கிறோம். நாங்கள் வரிகளை செலுத்துகிறோம். நாங்கள் பணங்களை கொடுக்கிறோம். இப்படி இருக்க நேபுகாத்நேச்சரால் எப்படி தேவனுடைய பரிசுத்தமான காரியங்களை பிடித்துக் கொள்ள முடியும்? உங்களுடைய பாவங்கள் அதை செய்து தேவன் சொன்னார், நீங்கள் என் கற்பனைகளை கை கொண்டால் நான் இதை செய்ய மாட்டேன். ஆனால் நீங்கள் அதை கை கொள்ளாதே போவீர்களானால் அவைகள் உங்களிடத்தில் வந்து கொண்டிருக்கிறது என்று. அது முற்றிலும் சரியே, அதே விதமாகவே இன்றைக்கும் இருக்கிறது. அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்கள். அவர் வாக்களித்துள்ளதான இந்த வேலைக்கான அவருடைய வார்த்தையை கை கொள்ளுங்கள். இப்பொழுது கவனியங்கள். எரேமியா தேவனுடைய சித்தத்தின்படியாய் ரூபகாரப்படுத்தப்பட்ட தீர்க்கு தரிசியாய் இருந்தார். அப்படியா இருந்தும் வெறுக்கப்பட்டார். ஒவ்வொரு தீர்க்கு தரிசியும் அவரவர்களின் நாட்களில் வெறுக்கப்பட்டார். அந்த நாட்களில் இருந்த கட்டப்பட்ட ஸ்தாபனங்களுக்கு அவ்வளவு முரணான காரியங்களை அவர்கள் செய்தார்கள். ஆகவே யாவரும் வெறுத்தார்கள். ராஜாக்களும் மற்ற எல்லாரும் கூட வெறுத்தார்கள். ஆகவே அவன் தன்னுடைய கழுத்தின் மேல் நுகத்தை வைத்துக் கொண்டு கர்த்தர் சொல்லுகிறதாவது, நீங்கள் அங்கே போய் 70 வருடங்கள் இருக்கப் போகிறீர்கள் என்று கூறினான். காரணம் என்னவென்றால் தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு புரிந்து கொள்ளுதலை உடையவனாயிருந்தான். 70 வருஷங்கள். பின்னர் நான் நினைக்கிறேன் அனனியா என்று தான் அவனை கூப்பிடுகிறார்கள்
என்று.
ஜனங்கள் மத்தியில் இருந்த ஒரு தீர்க்கதரிசி. அவன் வந்து எரேமியாவின் கழுத்தில் இருந்த நுகத்தை எடுத்து அதை உடைத்து போட்டான். ஜனங்கள் மத்தியில் ஒரு பெரியவனாக இருக்க விரும்பினான். பாருங்கள், அது எப்பொழுது உண்டாகும் தெரியுமா? நீங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முரணாக பேசும் போது உண்டாகும். அவன் சொன்னான், 2 வருடங்களில் அவர்கள் திரும்பி வந்து விடுவார்கள். இது கர்த்தர் சொல்லுகிறதாவது என்று கூறினான். 2 அபிஷேகம் பெற்ற தீர்க்கதரிசிகள். அவர்களில் வித்தியாசம் எந்த விதத்தில் இருந்தது? ஒருவனுக்கு வார்த்தையை பேசுதல் இருந்தது, இன்னொருடன் அது இல்லாதிருந்தது. எரேமியா அதற்கு ஆமேன் என்றான். எல்லா மூப்பர்களும் சபையாராகிய இஸ்ரவேலர் எல்லார் முன்பாகவும் பாருங்கள், எரேமியாவை போன்று அவனும் பெரியவன் என்று காட்ட விரும்பினான். எப்படி இருந்தாலும் அவர்களுக்கு உன்னை பிடிக்காது என்று உனக்கு தெரியும். எனவே நானும் கூட ஒரு தீர்க்கு தரிசி தான். நான் உன்னை காட்டிலும் ஒரு மேலான தீர்க்கு தரிசி. ஏனென்றால் நீ ஒரு பொய்யை தீர்க்கு தரிசனமாய் கூறுகின்றாய். தேவனுடைய ஜனங்கள் இன்னென்ன ஒரு காரியத்துக்கு கீழாக இருக்க போகிறார் என்றால் என்னிடம் நீ கூறுகின்றாய். அதைதான் இன்றைக்கும் அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் நீங்கள் அதே விதமாக ஒரு சபையாக அங்கே இருப்பீர்கள். நீங்கள் சாபத்தின் கீழ் ஒரு சாபத்தீடாயிருக்கிறீர்கள். சபைகளாகிய ஸ்தாபனங்களாகிய நீங்கள் யாவரும் தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக மனுஷருடைய பாரம்பரியங்களை பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தேவனால் சபிக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்பொழுது கவனியுங்கள். இதோ அனனியா வருகிறான். தேவனுடைய அடாளமாக நுகத்தை எரேமியாவின் கழுத்தின் மேலிருந்து பிடுங்கி எடுத்து அதை உடைத்து போட்டு கர்த்தர் சொல்கிறதாவது, 2 வருஷங்களில் நீங்கள் திரும்பி வருவீர்கள். வெறுமனே தன்னை ஒரு பொருட்டாக காட்டிக் கொள்ளும்படியாக தான் இன்னான் என்று அறியும்படியாக அப்படி செய்தான். காரணம் என்னவென்றால் அவன் ஒரு ஸ்தாபன தீர்க்கதரிசியாக இருந்தபடியால் அவன் அங்கே நிற்க முடிந்தது. எரேமியா ஒரு வனாந்திரவாசியாய் தன்னும் தனியாக ஜீவித்தான். அவன் எல்லா நேரத்திலும் அவர்கள் மேல் தீமையாகவே தீர்க்கு தரிசனம் கூறினான். காரணம் என்னவென்றால் அவர்கள் பொல்லாதவளாயிருந்தார். இந்த மனிதனும் அவர்களிடத்தில், ஓ, நீங்கள் அதை சேர்ந்தவளாய் இருக்கும் மட்டில் எல்லாம் சரித்தான். நீங்கள் இஸ்ரவேலராய் இருக்கும் மட்டில் எல்லாம் சரித்தான். தேவையா இருக்கிறதெல்லாம் அதுதான். தேவன் அதை ஒன்று செய்ய போகிறதில்லை. ஏதோ சிறிய காரியம் நடந்திருக்கிறது என்று நான் அறிவேன். அதனால் நீங்கள் ஒன்றும் அதிர்ச்சி அடைய வேண்டாம், பயந்தும் போக வேண்டாம். ஓ சகோதரனே, அவர்கள் இன்றைக்கும் ஜீவிக்கிறார்கள். கவலைப்பட வேண்டாம், எல்லாம் சரியாய்தான் இருக்கிறது. நாங்கள் எல்லா காரியங்களையும் கட்டுக்குள்ளாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். நாம் தான் சபை என்று சொல்லிக் கொண்டிருந்தோம். நீங்கள் அது விதமாக நினைக்க வேண்டாம். ஆகவே அவன் சொன்னான், எல்லா காரியங்களும் சரியாக இருக்கிறது. அவர்கள் 2 வருடங்களில் திரும்பி வந்து விடுவார். நடந்தது என்ன? ஒரு சிறு காரியம் தான். அது ஒன்று வடக்கத்துக்கு மாறானதல்ல. நம்மிடத்தில் அது இருக்கிறது. நேபுகாத்நேச்சார் இதுவரை சும்மா வந்திருக்கிறான், ஆனால் இது எல்லாவற்றையும் தேவன் பார்த்துக் கொள்வார். ஆனால் வார்த்தை கூறுகிறது, அவர்கள் அங்கே 70 வருடங்கள் இருப்பார்கள் என்று. அந்த தலைமுறையானது ஒடிந்து போய் இன்னொரு தலைமுறை வருமட்டார். ஒரு தலைமுறை என்பது 40 வருடங்களாம். இது ஏறத்தாழ 2 தலைமுறைகளுக்கு நீங்கள் அங்கே இருக்க போகிறீர்கள் என்பதாகும். எரேமியா அதை தேவனுடைய வார்த்தையின்படியாய் கூறினான். அனனியா அதை உடைத்து போட்டான். எரேமியா அதற்கு சரிதான், ஆமேன் என்றான். ஆனால் அனனியா, இது நினைவிருக்கட்டும், நாம் இருவரும் தீர்க்கதரிசிகள், நாம் தேவ ஊழியர்கள். என் சகோதரனே, நான் இதை உனக்கு கூறுகிறேன், நாம் இதை நினைவு கூறுவோம். அதாவது நமக்கு முன்பாக தீர்க்கதரிசிகள் இருந்தார்கள். அவர்கள் ராஜ்யங்களுக்கு எதிராக தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார்கள். குறிப்பிட்ட காரியங்களுக்கு எதிராக ஒரு தீர்க்க தரிசனம் உரைத்திருக்கிறார்கள். ஆனால் நினைவிருக்கட்டும், ஒரு தீர்க்கதரிசி எதையாவது கூறும் பொழுது அவன் தேவனுடைய வார்த்தையின்படியாகவே தீர்க்க தரிசனம் கூற வேண்டும். மிகாயா, மோசே, இன்னும் மற்ற யாவரையும் போன்று தீர்க்க தரிசனமானது வார்த்தையின்படியாகவே இருக்கும். அது அப்படியா இல்லை என்றால் அப்பொழுது என்ன சம்பவிக்கிறது என்பது நினைவிற்கு. பின்னர் அனனியாவின் நீதியான வெறுப்புடன் கூடிய கோபம் எழுப்பினது. நான் அனனியா, கர்த்தருடைய தீர்க்க தரிசி, நான் கூறுகிறேன், 2 வருடங்கள் என்று. வேறு வார்த்தைகளில் கூறினால், வார்த்தை என்ன கூறு என்பதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை என்றார். அவனுடைய அபிஷேகம், நான் கூறுகிறேன், அவர்கள் 2 வருடங்களில் திரும்பி வருவார்கள் என்று. எரேமியா அவர்களுக்கு முன்பாக இருந்து நடந்து சென்று, கர்த்தாவே, அவன் என்ன கூறினான் என்பதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை, வார்த்தை அமிதமாகத்தான் கூறுகிறது என்று நான் அறிவேன். நான் இன்னமும் விசுவாசிக்கிறேன், நான் உமக்கு உண்மையாக இருப்பேன், ஆனால் வஞ்சிக்கப்பட மாட்டேன் என்று கூறினான். அப்பொழுது தேவன் எரேமியாவிடத்தில், நீ போய் அனனியாவை நோக்கி, அதற்கு பதிலாக நான் இரும்பு நுகத்தை உண்டு பண்ணுவேன் என்று சொல் என்றார். அவன் இந்த காரியத்தை செய்த காரணத்தால் பூமியின் மேல் இராதபடிக்கு அந்த வருடத்திலேயே அனனியாவை அகற்றிவிட்டான். நமக்கு உதாரணங்கள் அங்கே இருக்கிறது. இருவரும் தீர்க்கதரிசிகள். இந்த நேரத்தில் இன்னும் அநேகம் பேசலாம், சொல்லலாம். ஆனால் கவனியங்கள், இந்த கடைசி நாட்களில் மீண்டும் அந்த 2 ஆவிகளும் அவ்வளவு நெருக்கமாய் இருக்கும் என்று இயேசு கூறியிருக்கிறார். சரியா? இப்பொழுது கவனியங்கள், அப்பொழுதை காட்டிலும் இப்பொழுது அதிக நெருக்கமாக இருக்கும். இதுதான் முடிவு காலம். ஓ பிள்ளைகளே, தேவனே எங்கள் மேல் இரக்கமாய், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படத்தக்கதான அளவிற்கு அவ்வளவு நெருக்கமாக இருக்கும். அப்படியானால் எப்படி கண்டுகொள்வார்? அந்த நாட்களில் நாம் அதை எவ்வாறு கண்டுகொண்டோம்? இந்த நாட்களில் நீங்கள் அதை எவ்வாறு கண்டுகொள்வீர்கள்? ஆரேவரமாக வார்த்தையோடு நில்லுங்கள். இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மாறாதவராயிருக்கிறார். இப்பொழுது இந்த செய்திகள் மேல் அக்கறை கொள்ளுங்கள். இந்த உரைநடாக்களை நீங்கள் கேட்கும் போது, ஒரு கால பூமியின் மேல் என்னோடு கர்த்தருடைய காரியங்கள் முடிந்த பின்னர் நான் இந்த உலகத்தை விட்டே கடந்து போயிருக்கலாம். நீங்களோ இந்த உரைநடாக்களை திருப்பி போட்டு கேட்பீர்கள். நான் என்ன சொல்லுகிறேன் என்று என் சத்தத்தை போட்டு கேளுங்கள். அவருடைய வருகைக்கு முன்பாக அவர் என்னை எடுத்துக் கொள்வாரேயானால், நான் உங்களிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டும் கர்த்தருடைய நாமத்தை கொண்டும் பேசுகிறேன் என்று நினைவில் வையுங்கள். ஆம், கவனியுங்கள், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக அவ்வளவு நெருக்கமாக இருக்கும். அதே ஆவியை கொண்டு அதே அடையாளங்களை செய்வார்கள், அதே அற்புதங்களை செய்வார். அது சரிதானே? இப்பொழுது நாம் பேசிக் கொண்டிருந்தோமே தீர்க்கதரிசிகள், சரியாக அவர்களை போன்றே. இந்த விதமாயும் கூட எழுதப்பட்டிருக்கிறது. இதற்காக நாம் வேதாகமத்தை திருப்புவோம். குறித்துக் கொள்ள வேண்டுமானால் 2 தீமோத்தேயு 3, இந்த ஒன்றை நாம் விட வேண்டாம். எனக்கு விட்டுவிட விருப்பமில்லை. நான் அங்கே மேலாக இருக்கின்ற அந்த கடிகாரத்தை பார்த்து அநேக காரியங்களை விட்டுவிட இருக்கிறேன். ஆனால் இதை நாம் விடக்கூடாது என்று நினைக்கிறேன். புரிகின்றதா? கவனியுங்கள், நான் இங்கே நின்று கொண்டு இந்த வண்ணமாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன் பாருங்கள். ஆனால் நான் சந்தோஷமாயிருக்கிறேன், இது சத்தியம் என்று நான் அறிவேன். 2 தீமோத்தேயு 3:8, பவுல் இந்த விதமாக கூறுகிறார், பரலோகத்திலிருந்து ஒரு தூதன் வந்து நான் சொன்னதை அல்லாமல் வேறு ஏதாவது வார்த்தையை பேசினால் அவன் சபிக்கப்பட்டவராய் இருக்க கடவன். ஒரு பரலோகத்திலிருந்து வந்து, தெசலோனிக்கேயர், ஓ என்னை மன்னிக்கவும்,
இந்த
கவனியுங்கள். 2 தீமோத்தேயு 3:8 பவுல் பேசுகிறதை இப்பொழுது கவனியுங்கள். முதலாம் வசனத்தில் இருந்தே பார்க்கலாம். இப்பொழுது நன்றாக கூர்ந்து கவனியுங்கள். வேத புத்தகத்துக்கு உடையவர்கள் என்னுடன் சேர்ந்து வாசிக்கலாம். வேத புத்தகம் இல்லாதவர்கள் கூர்ந்து கவனியுங்கள். மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. கடைசி காலம் என்பதை அடியில் கோடு கிழித்து வையுங்கள். அந்த சமயத்தில் தான் அது சம்பவிக்க போகிறது. கொடிய காலங்கள் வரும். நாம் அதற்குள்ளாகத்தான் இருக்கிறோம். எப்படி எனில், மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகன்று உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகுப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் இருப்பார். இன்றைக்கு நமக்கு இருக்கின்ற இந்த கும்பலை பார்த்தால் கெட்டு போனவர்களாயிருக்கிறார். வீதியில் செல்லுகின்ற ஒரு மனிதனு கூட நெற்றியின் மேல் தலைமையிலே இழுத்து விட்டுக் கொண்டு ஸ்திரீகளை போன்று சுருட்சாதம் நடந்து கொள்கிறார். முறை தவறிய முறை, முறைகேடான உடலுறவுக்காரர்கள். இந்த வருஷத்தின் இம்மாத ரீடர் சஜஸ்டை வாசித்திருக்கிறீர்களா? அதில் அமெரிக்க ஜனங்கள் சுமார் 20-25 வயதுக்குள்ளாக அவர்களுடைய நடுத்தர வயது நிலைமைக்கு ஆளாகிறார்கள். அவ்வளவுதான், அவர்களுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது. அவர்கள் உபயோகமற்றவர்களாகி விடுகிறார்கள். விஞ்ஞானம் அதை கூறுகிறது. நடுவயதில் இருக்கும் ஒரு மனிதன் அல்லது ஒரு ஸ்திரீ, அவர்கள் இன்னும் 20க்கும் கூட இடையே உள்ள வயதில் இருக்கும் போதே அவர்கள் நடுவயது அடைந்து விடுகிறார்கள். அவர்களுடைய சரீரம் பிரயோஜனமற்றதாகி அசுத்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறார்கள். ஓ அமெரிக்காவே, தோழி போன்று எத்தனை முறை உங்களை நான் அரவணைத்திருக்கிறேன். ஆனால் இப்பொழுதோ உங்களுடைய வேலை வந்தாய். நீ உலகத்தை அசுத்தத்துக்குள் வழிநடத்துகின்றாய். தேவதூஷணம் சொல்லுகிறவர்களாயும் தாய் தகப்பன் மார்களுக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இருக்கிறீர்கள். ஒருவர் மேல் ஒருவர் உண்மையான அன்பில்லை. மனிதனுக்கும் ஸ்திரீக்கும் பேரிலும், ஸ்திரீக்கும் மனிதனின் பேரிலும் கூட அன்பில்லை. இயற்கையான ஒரு சுவாப அன்பு கூட அவர்களிடத்தில் இல்லை. அசுத்தம், மாம்ச இச்சையே, இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சை அடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் இருக்கிறார். வேறு வார்த்தைகளில் கூறினால், பரிசுத்த ஊர்களை கூட்டத்தார்கள். அன்று நாள் இங்கே சபைக்கு வருவதை குறித்து யாரோ ஒருவர் கேட்டார்கள், அங்கே போக வேண்டாம், அங்கே ஒரு பெரிய கூட்ட கூச்சலும் சத்தமுமாயிருக்கிறது. பாருங்கள், அவைகளை பகைக்கிறவர்களாயிருக்கிறார்கள். துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் விரும்பாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராயும் இருக்கிறார். சகோதரனாம், அவர்கள் கம்யூனிஸ்ட் கொள்கை என்கிறீர்கள். அடுத்த வசனம் என்ன கூறுகிறது? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்திருப்பார்கள், ஆனால் அதன் பலனை மறுதலுக்குள்ளாயும் இருப்பார். வார்த்தையாக இயேசு கிறிஸ்து நேற்றும் என்று மாறாதவராயிருக்கிறார், வெளிப்பட்டவராயிருக்கிறார், இந்த நாளுக்கான வாக்கு தத்துவமாயிருக்கிறார். சரியாக அனன்யாவை போன்று, சரியாக செத்தேக்கியாவை போன்று, சரியாக பாலாமை போன்று, அப்படியே பின்னோக்கி மற்ற கள்ள தீர்க்கதரிசிகளை போன்று தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அபிஷேகம் பெற்றவர்களாயிருக்கிறார்கள். புரிகின்றதா? வேஷத்தை தரித்தவர்களாய், அபிஷேகம் பெற்றவர்களாய், நியமிக்கப்பட்ட போதகர்களா? தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அவர் நேற்று மீண்டும் என்று மறந்தவராயிருக்கிறார் என்பதை மறுக்கின்றவர்களுமாயிருக்கிறார்கள். அவருடைய வார்த்தையை மறுக்கிறார்கள். அந்த நாளில் அவர்கள் இயேசுவை எவ்வாறு நிராகரித்தார்கள்? அவர்கள் இயேசுவை நிராகரித்த போது அவர்கள் யாரை நிராகரித்தார்கள்? வார்த்தையை நிராகரித்தார். அவர்கள் பக்தியுள்ளவர்களாய் இருந்தார்கள். அவர்களுடைய வேதத்திலிருந்து அவர்கள் போதித்தார்கள். ஆனால் அவர்களுடைய நாளின் வார்த்தையை நிராகரித்தார். இன்றைக்கும் அவர்கள் எப்படியாக இருக்கிறது? அதே காரியம். அபிஷேகம் பெற்றவர்களாய், பெந்தேகோஸ்தின் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களாய், ஆனால் இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மாறாதவராய் இருக்கிறார் என்று ரூபகாரப்படுத்தி இந்த நாளின் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையை ஏற்க மறுக்கிறவர்களாயிருக்கிறார். உங்களுக்கு அது புரிகின்றதா? பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு எப்போது கற்றாலும் ஒருபோதும் சத்தியத்தை அறிந்து உணராதவர்களாய் இருக்கிற பெண்களுடைய வீடுகளில் இப்படிப்பட்டவர்கள் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். நம்முடைய தையில் விருந்துகள், இன்னும் இன்னது காரியங்கள். எவராவது வந்து தேவனுடைய வார்த்தைக்கு தவறான வியாக்கியானத்தை அளிக்க முயற்சித்து, சகோதரியே, நீங்கள் தலைமயிரை வெட்டி குட்டையாக வைத்துக் கொள்ளலாம், அதெல்லாம் பரவாயில்லை, அந்த பைத்தியக்காரன் கூறுவதற்கு கவனம் செலுத்த வேண்டாம் என்று கூற முயற்சித்தால், புரிகின்றதா? அல்லது நீங்கள் இதையெல்லாம் அணிந்து கொள்ளலாம், அது இதுவல்ல. ஒரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ளிருந்து வெளியே வருவதே ஒரு மனிதனை தீட்டுப்படுத்துகிறதா இருக்கிறது என்று கூற முயற்சிப்பார்கள். புரிகின்றதா? நீங்கள் ஒரு பொல்லாத இச்சையுள்ள அசுத்தமான ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டு இருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணர்கிறீர்களா? தலைமையை வெட்டி கொண்டு நீங்கள் சபை பாடல் குழுவில் பாடலாம், அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. ஆனால் நீங்கள் ஒரு பொல்லாத ஆவியவுடையவராயிருக்கிறீர்கள். அது தேவனுடைய வார்த்தைக்கு முரண்பாடாகவே இருக்கிறது. அது உண்மை. வேதம் அதைத்தான் கூறுகிறது. ஆனால் நீங்களோ நான் சுத்தியான காட்சியை அணிந்து கொள்ளும் போது அது என்னை குற்றப்படுத்தவில்லை என்று கூறுகிறீர்கள். ஒரு ஸ்திரீயானவள் ஒரு புருஷனுக்கான உடையை அணிந்து கொள்வாளையானால் அது தேவனுடைய பார்வையில் அருவறுப்பானதாக இருக்கிறது. மாறாத தேவன் கூறுகிறார், அநேக காரியங்கள் நம்மால் எப்படி அவைகளை எல்லாம் கூறிக்கொண்டே போக முடியும், நம்முடைய நேரம் செலவழிந்து கொண்டு போகும். ஆனால் எது சரியானது எது தவறானது என்பதை அறிந்து கொள்ள உங்களிடத்தில் போதுமானதை அறிந்திருக்கிறீர்கள். அவர்களை அதை செய்ய வைக்க என்னால் எப்படி முடியும், என்னால் எப்படி அதை செய்ய முடியும், நீ எதை குறித்து கூச்சலிடுகின்றாய் என்று கூறலாம். நான் உனக்கு எதிராக ஒரு சாட்சியாயிருக்கிறேன் என்ற ஒரு நாள் நியாய தீர்ப்ப நாள் என்று உன்னால் போய் ஒளிந்து கொள்ள அங்கே ஒரு மூளை முடுக்கு உனக்கு அங்கே இருக்காது. மிகாயாவினால் அதை எப்படி தடை செய்ய முடியும், யோசையினால் எப்படி செய்ய முடியும்? கூச்சலிட்டுக் கொண்டே தடை செய்ய முயற்சித்தான். யோசுவாவும் மற்றவர்களும் ஜனங்கள் மத்தியில் ஓடி நிறுத்த முயற்சித்தான். லேவி தன் பட்டயத்தை உருவி அவர்களை கொன்று போட்டும் கூட எப்படி நிறுத்த முடியும்? அவர்கள் அவ்விதமாகவே தொடர்ந்து செய்து கொண்டு போனார்கள். அவர்களது செய்ய போகிறார்கள் என்று அது முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்களது செய்யத்தான் போகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அப்படித்தான் செய்ய போகிறார்கள் என்பது கர்த்தர் உரைக்கிறதாவதாக இருக்கிறது. அவர்கள் அவர்களுடைய நியமங்கள் உடைந்து அவர்களுடைய ஸ்தாபனங்கள் மீண்டும் வார்த்தைக்கு வரும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? இது கர்த்தர் உரைக்கிறதாவது. அவர்கள் அதை செய்யவே மாட்டார்கள். அன்றி கிறிஸ்துவுக்கள் அவர்கள் போவார்களா? சரியாக அப்படித்தான். அது கர்த்தர் உரைக்கிறதாவது, அவர்கள் அப்படியாகத்தான் ஆவார்கள். அப்படியானால் நீங்கள் எதை குறித்து கூறுகிறீர்கள்? நான் ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும், நீங்களும் கூட எல்லா விசுவாசிகளும் ஒரு சாட்சியாக இருக்க வேண்டும். கவனியுங்கள், பற்பல இச்சைகளால் இழுப்புண்ட பெண் பிள்ளைகளை அவர்கள் வசப்படுத்திக் கொள்கிறார்கள். சரி, மற்ற எல்லா பெண்களும் அதைத்தானே செய்கிறார்கள், கள்ள தீர்க்கதரிசிகள். இப்பொழுது கவனியுங்கள், இப்பொழுது நான் பேசிக் கொண்டிருக்கிறது கள்ள தீர்க்கதரிசிகளை பற்றி தான். இந்த கடைசி நாட்களில் அவர்கள் என்ன செய்வார்கள்? பற்பல இச்சைகளால் இழுப்புண்ட பெண் பிள்ளைகளை அவர்கள் வசப்படுத்திக் கொள்வார்கள். சரி, அதெல்லாம் நான் அறிவேன், மற்ற எல்லா பெண்களும் அதை செய்கிறார்களே, அதனால் அதிலேயே தொடர்ந்து போ. கலிபோர்னியாவில் இந்த பெரிய சம்பவம் நடப்பதற்கு முன்னதாக நான் என்ன கூறினேன்? இந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் இருக்கின்ற ஜனங்களே, ஒவ்வொரு முறை நான் இங்கே திரும்பி வரும்போதும் தலை மயிரை வெட்டி கொண்ட பெண்களையும் பெண்களை போன்று காணப்படும் ஆண்களையும் முதன்முறையில் கண்டதை விட நான் அதிகமாகவே காண்கிறேன். அதிகமான பொருளர்கள் ஸ்தாபனத்தில் சேர்ந்து கொள்கின்றனர். உங்களுக்கு போக்கு செல்ல இடமில்லை. சோதோம் குமாராவில் இந்த மகத்தான கிரியைகள் செய்யப்பட்டிருந்தால் இன்றைக்கும் அது அழிந்து போகாமல் இருந்திருக்கும். ஓ கப்பர்னகூமே, தூதனின் பெயரால் லாஸ் ஏஞ்சல்ஸ் என்று அழைக்கப்படும் பட்டணமே, என்ன சம்பவிக்கிறது என்று பாருங்கள். அவன் அப்படியே கடலுக்கு அடியில் போய்கொண்டே இருக்கிறார். எப்பொழுது அது எப்பொழுது சம்பவிக்க போகிறது என்று எனக்கு தெரியாது, ஆனால் அது சம்பவிக்க போகின்ற ஜனங்களே, நாட்களில் ஒரு கால் நான் அதை காணவில்லை என்றால் நீங்கள் அதை கவனியுங்கள், அவள் மூழ்கி விடுவாள். எப்போது கற்றாலும் ஒருபோது சத்தியத்தை அறிந்து உணராதவளாய் இருக்கிற பெண்கள், இதோ இருக்கிறது அதிர்ச்சி அடைய வேண்டிய பாகம் இங்கே இருக்கிறது, இதை கவனியுங்கள். எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போல இவர்களும் சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கிறார்கள். இவர்கள் துர்ப்பத்தியுள்ள மனுஷர்கள். அரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்புமிக்கப்பட்ட விசுவாசத்தில் அருட்சைக்கு நில்லாதவர்கள். விசுவாச விஷயத்தில் அவர் பிள்ளைகளுடைய இருதயத்தை தாக்கலுக்கு திருப்புவார். விசுவாசத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள். பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? வேதாகமம் அதற்கு விசுவாசத்தை விட்டு தவறி போனவர்கள் என்று கூறுகிறது. அதாவது சத்தியத்தை விட்டு கட்டுக்கதைகளுக்கு செவி சாய்த்தவர்கள். ஒரு நிமிஷம் பொருங்கள், இங்கே எழுதி வைத்துள்ள ஒன்றை நான் பார்க்க விரும்புகிறேன். இங்கே எங்கேயோ எழுதி வைத்தேன் நினைக்கிறேன், நிச்சயமாக தெரியவில்லை, ஆனால் நான் அதை சொல்ல விரும்புகிறேன். அதை சொல்லுவதற்கு முன்பாக அதை நான் பார்க்க விரும்புகிறேன். இப்பொழுது ஒரு நிமிஷம் பொருங்கள். விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு இல்லாதவர்கள். விசுவாசம் என்றால் ஒன்றே ஒன்றுதான் உண்டு, அது சரி. விசுவாச விஷயத்தில் பரீட்சைக்கு இல்லாதவர்கள். இப்பொழுது நான் லூக்கா 18 வாசிக்க விரும்புகிறேன். ஒரு நிமிடம், நீங்கள் அதை எழுத வேண்டியதில்லை, நீங்கள் அதை வாசிக்கவும் வேண்டாம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு ரோமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மரியாதவனுமாயிருந்தான். அந்த பட்டணத்திலே ஒரு விதவையும் இருந்தாள். அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினாள். ஒரு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாதிருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடி இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான். இன்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள், அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்கள் ஆகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ? சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகிலும் மனுஷகுமாரன் வரும்போது பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார். இப்பொழுது அதுதான் கேள்வி. வெளிப்படுத்தல் 10 நான் இதைத்தான் கூற முயற்சிக்கிறேன். இன்னும் சில நிமிஷங்களில் நாம் அதை பற்றி பார்ப்போம். இன்னொரு வேதவசனம், ஏழாம் தூதனுடைய செய்தியின் நாட்களிலே தேவ ரகசியம் நிறைவேற வேண்டும். இப்பொழுது கேள்வி இதுதான், நீங்கள் அந்த விதமாக இந்த வேளையில் பின்பற்றுவீர்களானால் அது நிறைவேற முடியுமா? விசுவாசத்தை நான் காண்பேனோ? இந்த நேரத்தில் மல்கியா 4 நிறைவேறுமா? பிள்ளைகளுடைய விசுவாசத்தை பிதாக்களுடைய விசுவாசத்துக்கு, அதாவது மூல வார்த்தைக்கு திருப்புவான் என்பது நிறைவேறுமா? புரிகின்றதா? அரிசிக்கு நிற்காதவர்களாய் அன்னையும் எம்பிரேயும் அதை எதிர்த்து நின்றார்கள். 2 தீமோத்தேயு 3:8 கவனியுங்கள். அன்னையும் எம்பிரேயும் எதிர்த்து நின்றது போல இந்த கடைசி நாட்களிலும் அதே பரீட்சைக்கு நில்லாதவர்கள் எழும்புவார்கள். இங்கே என்ன கூறியுள்ளது என்று பாருங்கள். தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அபிஷேகம் பெற்றவர்கள். நீங்கள் வீட்டிற்கு போன பிறகு அதை வாசித்து பாருங்கள். அதன் காரணமாக என்னால் இதை இந்த காலையிலே கூடுமானால் முடிக்கலாம். ஜீவியத்தில் பரீட்சைக்கு நில்லாதவர்கள் என்று அல்ல, விசுவாசத்தில் அவர்கள் அருமையானவர்கள், நாகரிகம் வாய்ந்தவர். இப்பொழுது கவனியுங்கள், கர்த்தர் உரைக்கிறதாவது என்னும் செய்தியோடு மோசே எகிப்திற்கு சென்ற போது அது ரூபகாரப்படுத்தப்பட்டதாயிருந்தது. அவன் இஸ்ரவேலரை சந்தித்தான். அவர்கள் அப்பொழுது ஒரு ஜனமாய் இருந்தார்கள், ஒரு சபையாய் அல்ல. இஸ்ரவேலர் ஒரு ஜனமாய் இருந்தார்கள், அவர்கள் ஒரு சபையாய் ஒருபோதும் இருந்ததில்லை. ஏனென்றால் சபை என்ற வார்த்தையின் அர்த்தம் வெளியே அழைக்கப்பட்டவள் என்பதாகும். அவர்கள் தேவனுடைய ஜனமாய் இருந்தார்கள். அவர்கள் வார்த்தையின் கீழாய் அபிஷேகம் பண்ணப்பட்டு வெளியே அடைக்கப்பட்ட பின்னரே அவர்கள் தேவனுடைய சபையாய் ஆனார்கள். பின்னர் அவர்கள் பின்வாங்கி போனார்கள். காரணம் என்னவென்றால், அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசியாமல் ஒரு கள்ள தீர்க்கதரிசிக்கு செவி கொடுத்தனர். இது உங்களுக்குள் அமைந்து விட்டது என்று நம்புகிறேன். இஸ்ரவேலர் ஒரு தேவனுடைய ஜனமாய் தேவனுடைய கரத்தின் கீழ் அபிஷேகம் பண்ணப்பட்ட வார்த்தையோடும் தேவனுடைய வல்லமையோடும் கூட தேவனுடைய அடையாளங்களையும் அற்புதங்களையும் கண்டவர்களாய் அவர்கள் வெளியே வந்தார்கள். பின்னர் தேவன் அவர்களோடு கூட அசைவாடி கொண்டிருக்கும் போது ஒரு கள்ள தீர்க்கதரிசி அபிஷேகம் பெற்றவனாய் உள்ளே வந்தான். அவர்கள் கேள்விப்பட்டிருந்ததான தேவனுடைய வார்த்தைக்கும் முரணாக ஏதோ காரியத்தை அவர்கள் போதித்தார்கள். 3 பேர்களை தவிர மற்ற எல்லாரும் மனாந்திரத்திலே மாண்டு போனார்கள். அப்படியே அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். யெகோவாவின் நாட்களில் 8 ஆத்துமாக்கள் தண்ணீரில் இருந்து ரட்சிக்கப்பட்டார்கள். மனுஷகுமாரன் வரும் நாட்களிலும் அதே விதமாகவே சம்பவிக்கும். லோத்தின் நாட்களில் 3 பேர்கள் சோதோமில் இருந்து வெளிவந்தார்கள். மனுஷகுமாரன் வெளிப்படுத்தப்படும் நாளிலும் அதே விதமாக சம்பவிக்கும். நான் வெறுமன வேத வார்த்தைகளையே கர்த்தருடைய வார்த்தையே எடுத்து கூறுகிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போம். அது ஒரு சிறுபான்மையாளர்களே இருக்கும். இங்கே கவனியுங்கள், மோசே ஆரோனை நோக்கி போகிறான். மோசேயோ தேவனாக இருக்க வேண்டியவனாய் இருந்தான். மோசேயை தேவனாய் இருக்கும்படி தேவன் கூறினார். நீ தேவனாயிருக்கும் சகோதரனாகிய ஆரோன் தீர்க்கதரிசியாய் இருப்பான் என்றார். உன்னால் சரியாக பேச முடியவில்லை என்றால் வார்த்தைகளை அவனுடைய வாயில் போடுவாயாக என்றார். மனிதனை ஊமையாக சிருஷ்டித்தது யார்? மனிதனை பேச வைத்தது யார் என்றார். தேவன் அதை செய்தார். அவன் அங்கே மட்டுமாய் நடந்து போனான். அங்கு போய் அவன் என்ன செய்தான்? செய்கின்ற தேவன் அவனுக்கு கூறினபடியாக அவன் ஒரு உண்மையும் நேர்மையுமான அற்புதத்தை நடத்தி காட்டினான். தேவன் அவனிடத்தில் போய் உன் கோலை தரையிலே போடு என்றார். அவன் அதை போட்ட போது அது ஒரு சர்ப்பமாயிற்று. அவன் அதை திரும்ப கரத்தில் எடுத்த போது அது ஒரு கோலாயிற்று. நீ போய் அதை பார்வோனுக்கு முன்பாக செய்து கர்த்தர் உரைக்கிறதாவது என்று கூறு என்றார். ஆர்வனை கண்டபோது, ஏன், இது ஒரு மந்திரவாதி செய்யும் சாதாரண தந்திரம் அல்லவா? இது ஒன்று பிரமாதம் இல்லை. இது மனத்தத்துவ முறையில் மனதை அறிந்து கொள்வதாகும். அல்லது ஏதோ காரியம் உங்களுக்கு தெரிந்தது. அதே காரியத்தை செய்யக்கூடிய ஆட்கள் நம்முடைய ஸ்தாபனத்திலும் இருக்கிறார்களே. பேராயர் இன்னின்னாரே இங்கே வாரும், வந்து இந்த காரியத்தை செய்யும். நாமிடத்திலேயும் அதே காரியத்தை செய்யக்கூடிய ஆட்கள் இருக்கிறார்கள் என்றார். அது வேறொன்றும் அல்ல, சாத்தான் பார்வன் மூலமாக பேசுகிறான். இங்கே தேவன் மோசேயின் மூலமாக பேசுகிறான்.
ஆனால் இந்த மணியின் வெளிவருகிறது. கவனியுங்கள், யன்னேயும் யம்பிரேயும் மோசேக்கும் முன்பாக நடந்து வந்து ஜனங்களுக்கு முன்னிலையில் மோசே செய்யக்கூடிய அற்புதம் யாவற்றையும் செய்து காண்பித்தார்கள். கூடுமானால் அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சித்து போடுவார்கள். அது உண்மைதானே? மோசே செய்த அதே காரியத்தை அவர்கள் செய்தார்கள். உங்களுக்கு அது புரிகின்றதா? இப்பொழுது நினைவிருக்கட்டும், இது வேத வார்த்தை உரைக்கிறதாவது மறுபடியும் கடைசி நாட்களில் சம்பவிக்கும். மோசேக்கும் யம்பிரேக்கும் இடையே உள்ள வித்தியாசம் என்ன? அண்ணீர் ரத்தமாக மாறுவதாக என்று மோசே கூறினார். இந்த கள்ளத்திற்கு தரிசிகள் நிச்சயமாக எங்களாலும் தண்ணீரை ரத்தமாக மாற்ற முடியும் என்றனர். அது சம்பவித்தது. ஆக மோசே வண்டுகள் உண்டாக கடுவது என்று சொன்னார். அவன் அதை எங்கிருந்து பெற்றான்? நேரடியாக தேவனிடத்திலிருந்து பெற்றான். புரிகின்றதா? அவன் என்ன செய்தான்? சரி, நிச்சயமாக எங்களாலும் கூட வண்டுகளை கொண்டு வர முடியும் என்று அவன் சொல்லி அவர்கள் அதை
செய்தனர்.
செய்யக்கூடிய எந்த ஒரு அற்புதத்தையும் அவர்களாலும் செய்ய முடிந்தது. நினைவிருக்கட்டும், இதை சிந்தையில் வைத்திருங்கள். இன்னும் சிறிது நேரத்தில் அதை குறித்து பார்ப்போம். மற்றவர்கள் செய்யக்கூடிய எந்த காரியத்தையும் அவர்களால் செய்ய முடியும், ஆனால் அவர்களால் வார்த்தையோடு நிற்க முடியாது. அவர்களால் வார்த்தையோடு நிற்க முடியாது. இப்பொழுது கவனியங்கள், அவர்கள் அதை செய்தார்கள். ஆனால் தேவனால் அனுப்பப்பட்ட உண்மையான தீர்க்கதரிசி, தேவனிடத்திலிருந்து கட்டளை பெற்றவனாகிய மோசே அவர்களோடு ஒருபோதும் சச்சரவு செய்து, இங்கே பாருங்கள், உங்களால் செய்ய முடியாது, உங்களால் முடியாது என்று மோசே கூறவில்லை. அவர்களை அப்படியே விட்டு விட்டான். அவர்கள் அதை தொடர்ந்து செய்யும்படியாய் விட்டான். அவர்கள் ஸ்தாபன தீர்க்கதரிசிகளாய் இருந்தார்கள், ஆனால் தொடர்ந்து செய்யும்படி விட்டான். மோசேயோ தொடர்ந்து தேவனுக்கு செவி கொடுத்தான். தேவன் சொன்ன எல்லாவற்றையும், இப்பொழுது நீ இதை செய் என்றால் மோசே போய் இதை செய்தான். அவன் புதிய காரியத்தை செய்தான். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு விதமான உணர்வு அல்லது ஏதோ காரியம் அவர்களுக்கு உண்டாயிருந்தது. அவர்களும் கூட அதை செய்தார்கள். சரியாக அப்படியே மோசே செய்தது போலவே. இப்பொழுது கவனியுங்கள், இந்த ஆட்கள் வந்தார்கள். ஓ ஜனங்களை, இது தவறி போகப்படாதீர்கள். உண்மையான அசலான ஒன்று முதலாவதாக சம்பவித்த பின்னரே இந்த போலிகள் தோன்றினர். புரிகின்றதா? போலியாக செய்து காட்டவே அவர்கள் வந்தனர். பாருங்கள், அவர்கள் அப்படி செய்தாக
வேண்டும்.
ஒன்றையும் சிருஷ்டிக்க முடியாது. மூல காரியத்தை அவன் தாறுமாறு ஆக்குகிற ஒருவன். பாவம் என்றால் என்ன? நீதியானது தாறுமாறு ஆக்கப்படுகிறது, பாவமாகும். விபச்சாரம் என்பது என்ன? முறையானது ஒரு செயல், முறை தவறுவதே விபச்சாரமாகும். ஒரு பொய் என்றால் என்ன? உண்மையான ஒன்று தவறாக கூறுவதே பொய்யாகும், ஒரு முறை தவறுவதாகும். அனனியாவை பாருங்கள், மூல வார்த்தையை மாற்றி அமைத்த ஒருவனாகும். தாலாமை பாருங்கள், மூல வார்த்தையை மாற்றி அமைத்த ஒருவனாகும். சித்தேக்கியாவை பாருங்கள், மூல வார்த்தையை மாற்றி அமைத்த ஒருவனாகும். சத்தியம் ஒன்று நிரூபிக்கப்பட்டு ரூபகாரப்படுத்தப்பட்ட மூல வார்த்தையை மாற்றி அமைக்க அதற்கு பின்பாக இந்த வக்கிரம செய்கையாளர்கள் வருவார்கள் என்று வேதம் கூறுகின்றது. நீயோ அங்கே போய் அந்த மூலையிலே ஒரு சுவிசேஷகருடைய வேலையை செய், உன் ஊழியத்தை நிறைவேற்ற. ஏனென்றால் காலம் வரும், அப்பொழுது அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கு ஏற்ற போலிகளை தங்களுக்கு திரளாக சேர்த்துக் கொண்டு அவர்கள் தாங்கள் விரும்புகின்றபடி எதையும் செய்து அது பரவாயில்லை, எங்களிடத்திலும் அதே அற்புதங்களும் அடையாளங்களும் இருக்கின்றது என்கின்றனர். சத்தியத்திற்கு செவியை விலக்கி கட்டு கதைகளுக்கு மனித கோட்பாடுகளுக்கு சாய்ந்து போவார்கள். நம்முடைய கண்களுக்கு முன்பாக இவைகள் எவ்வளவு உண்மையாயும் தெளிவாயும் இருக்கிறது என்பதை நினைக்கும்படி அவன் சற்று நிறுத்தும் போது ஒரு மனித ஆத்மாவுக்கு உண்டாகும் வியப்பும், பரிசுத்தாவி இருக்கின்றார் என்கின்ற உணர்வும் என்னமாயிருக்கும். இங்கிருக்கின்ற மூலக்கல்லை தோண்டி 33 வருடங்களுக்கு முன்பாக அங்கே போடப்பட்ட ஒரு துண்டு காகிதத்தை எடுத்து வாசியுங்கள். இங்கே 17th வீதியிலே அந்த மூலைக்கல்லானது நாட்டப்பட்ட அக்காலையிலே அவர் அங்கே என்ன கூறியுள்ளார் என்பதை பாருங்கள். இப்பொழுது அதை கவனியுங்கள். இங்கே நதிக்கரையிலே கர்த்தருடைய தூதரானவர் ஒரு அக்னி ஸ்தம்ப வடிவிலே கீழே இறங்கி வந்த போது சபைகளைச் சேர்ந்த 100,000 ஜனங்கள் அங்கே நதிக்கரையில் சுற்றி நிற்க அவர் என்ன கூறினார், அது நிறைவேறியதா என்று பாருங்கள். என்ன சம்பவித்தது என்று பாருங்கள். அது அவ்வளவு கடினமானது. அங்கே இருக்கின்ற சகோதரர்களே, அது பார்ப்பதற்கு கடினமாக இருக்கிறது என்று நான் அறிவேன். ஆனால் வேதம் கூறுகிறது, இயேசு தாமே கூறியிருக்கிறார், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அது வஞ்சிக்கும் என்று. அது சுத்தி வளைத்து வேறு எந்த விதமாகவும் இருக்க முடியாது. அவர்களால் அதை ஒருபோதும் காணவே முடியாது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அதனால் வஞ்சிக்கப்படுவார். தேவனுடைய உண்மையான அபிஷேகத்தை பெற்று அவருடைய உண்மையான தீர்க்கதரிசியாகிய மோசே அனுப்பப்பட்ட பின்னரே இந்த நபர்கள் தோன்றினார்.
மோசே எதையாவது செய்யும் போது அவர்கள் அப்படியே அதை போன்றே செய்வார். சகோதரனே சகோதரியை, என்னுடைய சொந்த சபை, அது தேவனுடைய வார்த்தையா இருக்கும் மட்டும் நான் என்ன விரும்புகின்றேனோ அதை பிரசங்கிக்க எனக்கு இங்கே உரிமை உண்டு. நான் ஒன்றும் உங்களை குற்றப்படுத்தவில்லை. ஆனால் நாம் ஜீவிக்கின்றதான இந்த நேரத்திற்காகவும் வேலைக்காகவும் அதை சற்று ஆராய்ந்து பார்ப்போம். சகோதரன் ரெடல், சகோதரன் ஜாக்சன், இன்னும் இங்கு இருக்கின்றவர்கள் மற்றும் நம்முடைய சகோதரி சபைகளுக்கும் வாழ்த்துக்கள். சற்று முன்னதாக நான் அவர்களை மறந்துவிட்டேன். இங்கே இடமில்லாத காரணத்தால் இக்காலை செய்திக்கும் அவர்கள் தொலைபேசியில் இணைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். ஒரு நிமிடம் சற்று அதை இப்பொழுது சிந்தித்து பாருங்க. மோசே நடப்பித்த அதே அற்புதங்களையும் அவர்கள் செய்தார். மோசே வண்டுகளை கொண்டு வந்தான், அவர்களும் போலியாயரை செய்து வண்டுகளை கொண்டு வந்தார்கள். புரிகின்றதா? நீ அதை புசிக்கும் நாளில் சாகவே சாவா என்று தேவன் கூறியிருந்தா. சாத்தான் சுற்றி வந்து நிச்சயமாக நீங்கள் சாகவே சாபத்தில், நீங்கள் ஞானவான்கள் ஆவீர்கள், உங்களுக்கு ஒரு மேலான ஸ்தாபனம் உண்டாயிருக்கும், உங்களுக்கு தெரியும் எல்லா காரியங்களும் உங்களுக்கு மேலானதாக இருக்கும், இன்னும் அதிகமாக அறிந்திருப்பீர்கள், உங்களுக்கு தெரியும் என்று கூறினான். பாருங்கள், அப்படியே தாறுமாறாய் மாற்றப்பட்டதாகும். நினைவிருக்கட்டும், கர்த்தர் சொல்லுகிறதாவது, அதாவது 2 தீமோத்தேயு 3:18 கடைசி நாட்களில் இந்த எண்ணெயும் எம்பிரேயும் பூமியின் மீது இருப்பார்கள். இங்கே 2 நபர்கள் பாருங்கள், போலி ஆட்களாய் இருப்பார்கள் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சற்று பின்னர் நாம் சோதோமுக்கு திரும்பி போக போகிறோம். அந்த 3 பேர்கள், அதாவது 3 தூதர்கள் வந்தார்கள் என்று நாம் கண்டோம். அந்த போலி வேலை முதலானவற்றை பாருங்கள், பார்த்தீர்களா? எது சரி எது தவறு என்று பார்ப்போம். புரிகின்றதா? கவனியுங்கள், அவர்கள் அதே அற்புதத்தை செய்தார்கள். ஆனால் கவனியுங்கள், தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு உண்மையான ஒரு நபரானால் உண்மையான வார்த்தையானது அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்னரே அவர்கள் அதை போலியா செய்தார்கள். பின் தொடர்ந்து 2வது காரியமாக செய்தனர். ஒரு நிமிடம் நாம் சற்று சிந்தித்து பார்த்தால் என்ன? அதிக காலத்திற்கு முன்பல, சுமார் 20 வருடங்களுக்கு முன்னர் ஜனங்களின் கரத்தை நான் பிடித்த மாத்திரத்தில் ஒரு அடையாளம் தோன். அவ்வளவுதான், எல்லா காரியங்களின் மேலும் எல்லார் மேலும் அதிகமான அடையாளங்கள் காணப்பட்டு, ஒருவனுக்கு அது அவனுடைய வலது கரத்திலும், இன்னொருவனுக்கு அது இடது கரத்திலும் காணப்பட்டது, இன்னொருவன் அதை நுகர்ந்தா கூறுகிறான், எல்லா விதமாகவும் காணப்பட்டு. எனக்கு வியப்பாக இருக்கிறது, உண்மையானது என்னவென்று உங்களுக்கு எடுத்து கூற இந்த நேரத்தில் தேவன் அனுமதிக்க மாட்டார். ஆனால் ஒரு நாளில் நீங்கள் அதை கண்டுகொள்வீர். அவர்களுடைய மதிகேடு வெளியாக வேண்டும். இதுவே காரணம். துவக்கத்திலே பார்க்கும் போது அது சரியாக இல்லை. தேவன் அனுமதிப்பாரேயானால் இதை நான் ஒரு நாளில் உங்களுக்கு கூறுகிறேன். கவனியுங்கள், அவர்கள் அதே அற்புதத்தை செய்தார்கள். மூல வார்த்தையானது கூறப்பட்டு முதலாவது அது சம்பவித்த பின்னரே அவர்கள் அதை செய்தார்கள். அந்த விதமாகத்தான் சாத்தான் ஏதேன் தோட்டத்தில் செய்தான். அந்த விதமாகத்தான் அவன் எல்லா நேரத்திலும் செய்தான். யார் முதலாவதாக தீர்க்கதரிசனம் உரைத்தனர்? மோசேயா. முதலாவதாக காட்சியில் யார் வந்தது? மோசேயா அல்லது பாலாமா? மோசே. யார் முதலாவதாக காட்சியில் வந்தது? எரேமியாவா அல்லது அனனியாவா? நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? கவனியுங்கள், அவர்கள் அதே மாதிரியாய் செய்தார். ஆம், சீக போலிகள். நாம் கடந்த வாரம் கேட்ட செய்தியில் தாவீது செய்தது போன்று தேவனுக்கு ஒரு சேவை செய்வதாக அவர்கள் உத்தமமாய் நினைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் அவர்கள் மாம்சீக போலிகள். ஒரு நிமிஷம் காத்துக் கொண்டிருக்கிறேன். இந்த சம்பவங்களுக்கு இடையே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் அதை கூறவில்லை என்றால் நிச்சயமாக பரிசுத்த ஆவியானவர் அதை வெளிப்படுத்தி விடுவார், விசேஷமாக தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு. புரிகின்றதா? இதே காரியத்தை செய்ய எங்களிடத்திலும் ஆட்கள் இருக்கிறார் என்று பார்வோனின் ஸ்தாபனம் கூறினது. அவர்களும் அதை ஏன் செய்தான்? தேவனும் ஏன் இதை அனுமதித்தார்? அந்த காரியத்தை பார்வோனுக்கு முன்பாக செய்யும்படியாய் ஒரு உண்மையான அபிஷேகிக்கப்பட்ட தீர்க்கதரிசியை தேவன் எதற்கு அனுப்பி அதற்கு பின்னர் ஏதோ ஒரு ஸ்தாபனம் வந்து அதே காரியத்தை ஜனங்களுக்கு முன்பாக செய்யும்படி ஏன் அனுமதிக்க வேண்டும்? அதை செய்யும்படியாய் ஒரு போலி எழும்பவும் அதிலும் அசலான பரிசுத்த ஆவியானவர் செய்த அதே விதமான காரியத்தை செய்யவும் அனுமதிக்க வேண்டும்? பாருங்கள், வேத வாக்கியம் கவனியுங்கள், மோசே ஒருவன் மாத்திரம் தான் வார்த்தை உடையவன் அல்ல என்பதை நிரூபிக்கும்படியாய் தேவன் இது செய்து ஆர்வோனின் இருதையும் எகிப்தின் இருதையும் கடினப்படும்படியாய் செய்தார். இதனால் மோசேயினால் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் அவர்களால் செய்ய முடிந்தது. இந்த காரியங்களை ஏன் இந்த கடைசி நாட்களில் சம்பவிக்கும்படியாய் தேவன் அனுமதித்தார்? இந்த காரியங்கள் நிறைவேறும்படியாய் நாம் எப்படி ஆகாபை அங்கே கொண்டு போக முடியும் என்பதற்கு எப்படி அந்த பொய்யின் ஆவியான சிதேக்கியாவிடம் கூறினதோ அது போன்று அவர்களுடைய சபைகளில் நம்பிக்கை கொண்டிருக்கிற இந்த ஜனங்களை அவர் முன்னுரைத்தபடி இந்த காரியங்கள் நிறைவேறும்படியாக இந்த ஜனங்களை எப்படி இங்கே கொண்டு வரப் போகிறார்? இந்த லவோதிக்கேயா சபையின் காலத்தில் இருக்கின்ற இவர்கள் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்பனன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று சொல்லுகிறபடியால் நான் ஒரு ராணியை போல் அமர்ந்திருக்கிறேன். எனக்கு குறை ஒன்றும் இல்லை. ஆனால் நீ நிர்பாக்கியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் உருடனுமாய் இருக்கிறதை அறியவில்லையா? என்னிடத்தில் பொன்னையும் எண்ணெயையும் வாங்கிக் கொள் என்று உனக்கு ஆலோசனை கூறுகிறேன். அவர் அதை ஏன் செய்கிறார்? இந்த காரியங்கள் எல்லாம் உண்மையான தேவனுடைய வார்த்தையினால் நிறைவேறி கொண்டு வரும்போது இந்த கடைசி நாட்களில் போலி செய்கள் எழும்பும்படியாய் செய்து போலிகள் எழுப்பி அதே காரியங்களை செய்யவும் உண்மையான தேவனுடைய வார்த்தையை மறுதளிக்கும் ஏன் அனுமதிக்கிறார்? அவர் அதை மோசேக்காக செய்தார். ஆர்வனோ அதை மோசேக்கு எதிராக செய்தார். அதை எண்ணையும் எம்பரையும் அதை மோசேக்கு எதிராக செய்தார். இந்த கடைசி நாட்களில் அதே சம்பவம் மீண்டும் சம்பவிக்க வேண்டும் என்று வேதம் கூறுகின்றது. இதோ நாம் கடைசி காலத்துக்கே வந்துவிட்டோம். அது வேத வார்த்தை நிறைவேற வேண்டியதாய் இல்லாதிருக்குமானால் அது எப்பொழுது சம்பவிக்க போகிறது? மோசே அவர்களோடு சச்சரிவு செய்து இங்கே பார், இங்கே பார், உங்களால் செய்ய முடியாது, அதை செய்யும்படியாக நான் ஒருவன் மாத்திரம் தான் நியமிக்கப்பட்டிருக்கிறேன், இங்கே பார், இப்பொழுதே அதை நிறுத்துங்கள் என்று கூறினானா? அவர்கள் அதை செய்யும்படியாய் அவன் அப்படியே அவர்களை விட்டு விட்டான், தொடர்ந்து செய்யட்டும் என்று விட்டான். இந்த கடைசி நாட்களில் மனமாட்டி ஆகாயத்தில் எழுத்துக் கொள்ளப்பட்டவுடன் என்னே எம்பிரையினுடைய மதிக்கேடு வெளிப்பட்டது போல இவர்களுடைய மதிக்கேடும் வெளிப்படும் என்று வேதம் கூறுகிறது. நினைவிருக்கட்டும். கவனியங்கள், உண்மையான வெளிப்பட்ட வார்த்தை மோசே ஒன்றும் கூறாமல் அவர்கள் அதை செய்யும்படியாய் அப்படியே விட்டுவிட்டான். ஆனால் பார்வோரை வஞ்சிக்கும்படியாய், பார்வோரின் இருதயத்தை அவர் கடினப்படுத்தும்படியாய் அவர் அவ்விதமாய் செய்தார். அவர் ஆகாபை வஞ்சிக்கும்படியாய் அதே விதமான காரியத்தை செய்தார். தான் ஒருவன் மட்டுமாக தனித்து நின்று கொண்டிருந்த அந்த சிறியவனாகிய குட்டி மிகாயா கர்த்தர் சொல்லுகிறதாவது என்பதை கூறிக்கொண்டிருந்தான். இங்கே அபிஷேகம் பெற்ற இன்னொரு தீர்க்கதரிசி கர்த்தர் சொல்லுகிறதாவது என்பதோடு நின்று கொண்டிருந்தான். இவை இரண்டும் ஒன்றுக்கொன்று முரணாயிருந்தது. கர்த்தர் உரைக்கிறதாவது இந்த கடைசி நாட்களில் தண்ணீர் முழுக்க ஞானஸ்தானமானது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தான் கொடுக்கப்பட வேண்டும் என்பதுடன் நாம் இன்று உறுதியுடன் நிற்கிறோம். இன்னொரு மனிதனோ ஒரு திருத்துவக்காரனாய் நின்று கொண்டு அற்புதங்களை நடப்பிக்கிறான். திருத்துவம் என்ற வார்த்தையை எனக்கு வேதத்திலிருந்து எடுத்து காட்டுங்கள். மூன்று தெய்வங்கள் உண்டு என்று எனக்கு வேதத்திலிருந்து எடுத்து காட்டுங்கள். அதுபோன்று காரியங்கள் வேதத்தில் எங்கே இருக்கிறது என்று எனக்கு எடுத்து காட்டுங்கள். இப்படிப்பட்டவைகள் வேத வார்த்தையில் இல்லை. பிதாக்குமாரன் பரிசுத்த ஆவி எனப்பட்ட பட்ட பெயர்களை வைத்துக் கொண்டு எவரும் ஞானஸ்தானம் பெற்றதாக வேதத்தில் இல்லை. இந்த காரியங்கள் எல்லாம் சகோதரிலேயோ அதெல்லாம் பரவாயில்லை, அதெல்லாம் ஒன்றுமில்லை, நீங்கள் தலைமையிலே வெட்டிக்கொள்ளுங்க, அதெல்லாம் பரவாயில்லை, நீங்கள் ஒன்றும் அது இது இது ஓ என்றெல்லாம் செய்ய வேண்டியதில்லை. அதையெல்லாம் அர்த்தமற்றது, ஏதோ புராதன காரியங்கள் என்கிறார்கள். ஆனால் வேதமோ இந்த விதமாக கூறுகிறது, கடைசி நாட்களில் அவர் எலியாவின் ஆவியை அனுப்பி ஜனங்களை அழைப்பார் என்றும் தேவனுடைய பிள்ளைகளை ஆரம்பத்தில் இருந்தது போன்று திரும்பவும் மூல வார்த்தைக்கு அழைப்பார் என்றும் அவர் வாக்களித்திருக்கிறார். சோதோமில் இருந்தது போலவே இந்த கடைசி நாட்களில் மனுஷகுமாரனுடைய வார்த்தையானது நேற்று மீண்டும் என்று மாறாதவர் என்று உறுதிப்படுத்தும். அவர் அதை செய்வதாக வாக்களித்துள்ளார். அது தேவனுடைய வாக்குத்தமாய் இருக்கிறது. அது கர்த்தர் உரைக்கிறதாவதாகும். கவனியங்கள், தேவனுக்கே போதும் என்றாகும் அளவிற்கு மோசே செய்தது போன்று அவர்களும் அதே காரியத்தை செய்தார். இந்த நாட்களில் சம்பவிக்கும் என்பது கர்த்தர் உரைக்கிறதாக இருக்கிறது என்பதை நினைவில் வையுங்கள். உலகம் முழுவதும் ஆராய்ந்து பாருங்கள். ஒவ்வொரு வகுப்பாரையும் எடுத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு பிரிவையும் எடுத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு மனிதனையும் எடுத்துக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு சபையும் எடுத்துக் கொள்ளுங்கள். உங்கள் யாவரையும் போதர்களே, நீங்கள் இதை செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். அன்றாட செய்தி பத்திரிகைகளை படியுங்கள், அல்லது அங்கே போக வேண்டியிருந்தாலும் கவனித்து பார்த்து இந்த விதமா இன்றைக்கு பூமியின் மீது இல்லையா என்று பாருங்கள். புரிகின்றதா? பின்னர் மத்திய 24:24 அப்படியே சரியாக இருக்கிறது. கள்ள அபிஷேகம் பெற்றவர்கள் கடைசி நாட்கள் எழும்புவார்கள். அவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகளாய் இருப்பார்கள். அநேகரை வஞ்சித்து விடுவார். ஆவணங்களில் அவர்களை கவனியுங்கள். இப்பொழுது நான் கூறப்போகின்றவைகள் பாருங்கள், அநேகரை வஞ்சிப்பார்கள். தீர்க்கதரிசிகள் பண்மை, கிறிஸ்துக்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் பண்மை, அநேக வித்தியாசமானவைகள், பெந்தகோஸ்துகள், மெத்தடிஸ்டுகள், பாப்டிஸ்டுகள் முதலானவர்கள். புரிகின்றதா? ஆனால் ஒரு அசலான கிறிஸ்து ஆவியானவர் இருக்கிறார். செய்வேன் என்று அவர் வாக்களித்தது போன்று அதுதான் மாமிசமாக வந்த வார்த்தையாகும். நாம் இன்னும் சற்று தொடர்ந்து போய் இன்னும் சில வேத வார்த்தைகளை பார்ப்போம். தேவனே போதும் என்கின்ற அளவு மட்டுமாய் அதற்கு பின்னர் எல்லாம் முடிந்துவிடும். அவர்களுடைய மதிகேடு வெளியாகும். கவனியங்கள், நினைவிருக்கட்டும். பதரானது பார்ப்பதற்கு வித்தை போன்றே காணப்படும். புரிகின்றதா? யூதர்களுடைய காலத்தில் தண்டுதான் கோதுமையாய் இருந்தது என்று உன்னால் கூற முடியாது. இருந்த போதிலும் ஜீவனை அது அதற்குள் உடையதாயிருந்தது. தண்டு சரிதான், தண்டிற்குள் ஜீவன் இருந்ததும் சரிதான். ஆனால் நினைவிருக்கட்டும், அந்த ஜீவனானது முன்னேறி போய்கொண்டே இருக்கிறது. ஜீவனானது எலியாவிடமிருந்து முன்னேறி எலிசாவிடம் போய் தொடர்ந்து முன்னேறி கொண்டே போய்கொண்டிருக்கிறது. ஆனால் நினைவிருக்கட்டும், அது இன்னொரு கட்டமாய் இருக்கிறது. அந்த கட்டத்திலேயே அதனால் தரித்து நிற்க முடியாது. ஏதோ ஒரு காலத்தின் அழுகின மாம்சத்தை நம்மால் சாப்பிட முடியாது. பெந்தெகோஸ்தே அல்லது மெத்தடிஸ்ட் அல்லது பாப்டிஸ்டின் அழுகின மாம்சத்தை நம்மால் சாப்பிடவே முடியாது. பாருங்கள், அது அழுகி போன மாம்சமாகிவிட்டது. நம்மிடத்தில் புதிய ஆகாரம், இந்த வேலைக்கான வார்த்தை முதலானவைகள் இருக்கிறது. நினைவிருக்கட்டும், பதரானது சரியாக அப்படியே கோதுமையை போலவே இருக்கும். அது கதிராக இருந்த போது அவ்வாறு காணப்படவில்லை, அது பட்டு குஞ்சமாக இருந்த போதும் அவ்வாறு காணப்படவில்லை. ஆனால் பதராய் இருந்த போதோ அது கோதுமை மணியை போன்றே காணப்பட்டது. இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மாறாதவர் என்பது லூத்தரின் காலத்திலோ அல்லது வெஸ்லியின் காலத்திலோ அதே போன்று காணப்படவில்லை. ஆனால் பெந்தெகோஸ்தின் காலத்தின் போதோ அது அதே விதமாய் காணப்பட்டது. கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக ஒன்றாய் காணப்பட்டது. புரிகின்றதா? உங்கள் காலங்கள் அப்படித்தான் இருக்கின்றது. ஆனால் நினைவிருக்கட்டும், அந்த பெந்தெகோஸ்தே சபை கடைசி நாட்களில் லவோதிக்கேய சபையாய் இருந்தது. கிறிஸ்துவோ வெளியேற்றப்பட்டிருந்தார். உட்கரு கோதுமை தானே. அவர் உள்ளே வர முயற்சித்தார். நினைவிருக்கட்டும், அவர் தாமே தம்மை சபையில் வெளிப்படுத்த முயற்சித்த போது அவர் வெளியேற்றப்பட்டார். அது இன்னமும் தன்னை ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட சபை என்று உரிமை பாராட்டுகிறது. ஆனால் மனவாட்சியான எஞ்சியுள்ள அவருடைய சரீரத்தின் மீது வரப்போகின்றதான அந்த அபிஷேகம் பண்ணப்பட்டதான வார்த்தையாகிய கிறிஸ்து தாமே, வார்த்தை தாமே இங்கே இருக்கிறது. நாம் சற்று முன்பு பேசினது போன்று கோதுமைக்கு அபிஷேகம் செய்த அதே தண்ணீர் களைகளையும் அபிஷேகம் பண்ணினது. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் அல்லது முன்குறிக்கப்பட்டவர்கள் மட்டுமே இவை இரண்டிற்கும் உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியும். இப்போது எபேசியர் 5:1 அந்த விதமாகவே கூறுகின்றது. அது எப்படி இருந்தது என்று கூறுகின்றது. அவர்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். எல்லாரும் கூறுகிறார்கள், தேவனுக்கு மகிமை, இங்கே எங்களுக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது, அல்லேலூயா என்று. ஓ அல்லேலூயா, நாங்கள் அந்நிய வாட்சியில் பேசுகிறோம், புதிக்கிறோம், எங்களிடையே பெண்களுக்கு சுயாதீனம் உள்ளது, இப்படிப்பட்டதான காரியங்களுக்கு கீழாக நீங்கள் பெண்களை அடக்கி வைக்க முயற்சிக்கிறீர்கள் என்றெல்லாம் கூறுகிறார்கள். கூறுகின்றதா? உங்கள் விருப்பப்படி செய்யுங்கள், நீங்கள் அங்கு செய்யத்தக்கதாக ஒன்றுமே இல்லை. நாங்கள் அந்நிய வாட்சியில் பேசுகிறோம், நாங்கள் சத்தமிடுகிறோம், நாங்கள் ஆவியில் நடனமாடுகிறோம், நாங்கள் வார்த்தையை பிரசங்கிக்கிறோம் என்கின்றனர். முற்றிலுமாக அதற்கு எதிராக கூறுவதற்கு ஒரு காரியமும் இல்லை. அதே விதமாகத்தான் வேதத்தில் இங்கே இவர்களும் செய்தார்கள். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் அது வஞ்சித்து போடும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை என்று இயேசு கூறினார். இப்பொழுது பதரை சற்று கவனியுங்கள். இப்பொழுது பூமியின் அடியில் சென்ற வித்து மூளை வித்திலிருந்தே அது ஒன்று கட்டப்பட்ட ஸ்தாபனம் அல்ல. அது தண்ணில் தானே ஒரு வித்தாய் மணியாய் இருந்தது. ஆனால் அது முளைத்து பூமிக்கு வெளியே வந்த போதோ அது ஒரு மணியை போன்று காணப்படவில்லை, அது ஒரு ஸ்தாபனமாய் வெளிவந்தது. பாருங்கள், இலைகள். அதற்கு பின்னர் அது இன்னொரு கட்டத்திற்குள் சென்றது, அதுதான் பட்டு குஞ்சம். அந்த நிலையிலும் கூட அது மூலவித்தை போன்று காணப்படவில்லை, அது ஒரு ஸ்தாபனமாய் இருந்தது. அதற்கு பின்னர் அது பதரின் கட்டத்திற்குள் சென்றது, அநேக இலைகளுடன் ரெண்டே கோஷ்டியமாக ஏறத்தாழ இப்பொழுது அதே உருவமாய் காணப்பட்டது. அதை சற்று நோக்கி பாருங்கள், எல்லா நேரத்திலும் சரியாக அப்படியே மூலவித்தை போன்றே காணப்பட்டது. சரியாக அப்படியே கோதிய மணியை போன்றே அது பார்க்கும் போது காணப்பட்டது. ஆனால் முடிவிலே அது வெளிப்பட்டது, அது ஸ்தாபனம் அல்ல. இதற்கு பின்னர் அங்கே சுமந்து செல்லுபவைகள் அவசியமில்லை. தாவனங்கள் வெறுமனே ஒரு சுமந்து செல்லும் வாகனங்களைப் போல இருக்கிறது. இனி சுமந்து செல்பவை அவசியமில்லை. தண்டு சாக வேண்டும், அதனால் சாக வேண்டும், மற்ற எல்லாமும் சாக வேண்டும். ஆனால் கோதுமை மணியோ உயிர் வாழ்ந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் உயிர்த்தெழுதலின் சரீரமாகும். அவர் திரும்பவுமாய் வந்து அவருடன் கொண்டு போக போகின்றது. அறிவையாகும் பிந்தினோர் முந்தினோராவார், முந்தினோர் பிந்தினோராவார். பாருங்கள், உயிர்த்தெழுதலில் தான் அவர்களை கொண்டு செல்கின்றார். நான் கூறுவதை தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டு வருகிறீர்களா? அதனால் சரியாக அப்படியே கோதுமை மணியை போன்றே காணப்படுகிறது. கோதுமை பயிர் செய்கின்ற அல்லது வேறு எதையோ பயிர் செய்கின்ற ஒரு மனிதன் அதை பார்த்து தேவனுக்கு ஸ்தோத்திரம், எனக்கு ஒரு அருமையான விளைச்சல் கிடைத்தது என்று கூறுவான். ஆனால் பார்க்க போனால் அந்த நேரத்தில் ஒரு கோதுமை மணி கூட அங்கே இருக்கார். பார்ப்பதற்கு அப்படியே கோதுமை மணியைப் போலவே காணப்படுகின்றது, ஆனால் அது வெறும் பதராய் இருக்கிறது. இப்பொழுது நண்பர்களை, என்னோடு திரும்பி துவக்கத்துக்கு வாருங்கள். சரீரமான கிறிஸ்துவின் மனவாட்டி நிறுத்தில் விழுந்து செத்த பின்னர் அந்த நாட்களுக்கு பின்னர் முதலாவது எடுப்புதல் எங்கே நிகழ்ந்தது? கிறிஸ்து தம்முடைய மனவாட்டியை அவருடைய சபையை ஸ்தாபனமாக்கினார். சரிதானே? அவர் ஒருபோதும் ஸ்தாபனமாய் அதை ஆக்கவில்லை. அவர் சபையை சுத்தமாக வைக்கும்படியாக சபையிலே அப்போஸ்தலர்களையும் தீர்க்கதரிசிகள் முதலானோரை ஏற்படுத்தினார்.
ஆனால் ரோமாபுரிய நியாசாவில் 360 வருடங்களுக்கு பின்னர் அவர்களை ஒழுங்குமுறைகளை கொண்டு வந்து அதை ஸ்தாபனமாக்கிறார். சரியா?
அங்கே அது மாறித்து விட்டது. அந்த சபையோடு இசைந்து போகாத எல்லா காரியங்களும் மரணத்துக்குள்ளாக்கப்பட்டது. அங்கே அந்த அசுத்தத்தில் நூற்றுக்கணக்கான வருஷங்களாக அப்படியே இருந்தது. ஆனால் கொஞ்ச காலம் கழித்து அவள் லூத்தரில் வெளியே கிளம்பி வந்தாள். இதுதான் முதல் முதலாக வெளிவந்த துளிராகும். இரண்டாவதாக அங்கிருந்து தளிர்கள் தோன்றின. இப்படியாய் போய்கொண்டே ஸ்விங்கிலி முதலானவர்கள் மற்ற ஸ்தாபனங்கள் முதலானவைகள் தோன்றின. அதற்கு பின்னர் கொஞ்ச காலம் கழித்து அதை தொடர்ந்து ஆங்கிலிக்கன்கள் தோன்றின. அதற்கு பின்னர் என்ன சம்பவித்தது? ஒரு புதிய எழுப்புதலோடு பட்டுக்குஞ்சமாகிய வெசிலி எழுப்பினார். அது பார்ப்பதற்கு சற்றே கோதுமை மணியை போன்று தோன்றியது. அதற்கு பின்னர் அதற்கு என்ன சம்பவித்தது? அது தன்னை ஸ்தாபனமாக்கிக் கொண்டு காய்ந்து போய் மறித்து போனது. ஆனால் அந்த ஜீவனானது நேராக பதருக்குள்ளாக சென்று அந்த பதரானது அப்படியே பார்ப்பதற்கு சரியாக கோதுமை மணியை போன்றே காணப்பட்டது. ஆனால் முடிவிலே அதனுடைய மதிக்கேடானது கடந்த 8 அல்லது 10 ஆண்டுகளில், விசேஷமாக கடந்த 3 ஆண்டுகளில் வெளிப்பட்டு வருகிறது. இப்பொழுது அது என்ன செய்கிறது? கோதுமை மணியிடமிருந்து தன்னை பிரித்துக் கொண்டு போகிறது. இந்த மகத்தான எழுப்புதல் துவங்கி 20 ஆண்டுகள் ஆகியும் ஏன் இன்னும் ஒரு ஸ்தாபனமாகவில்லை? இதில் அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசிகள், அபிஷேகம் பண்ணப்பட்ட போதகர்கள் முதலானவர்கள் இருந்தும் ஏன் இது இன்னும் ஸ்தாபனமாகவில்லை? கோதுமை மணிக்கு பின்னர் அங்கு வர வேண்டியது ஒன்றுமில்லை. பாருங்கள், ஒரு ஸ்தாபனமாக ஆகாமலே அது திரும்பி வந்துவிட்டது. ஒரு குருடனும் கூட அதை காண முடியும். அது ஸ்தாபனமாக முடியாது. அது ஸ்தாபனத்துக்கு அவ்வளவாக எதிர்த்து நிற்கிறது. அதுதான் கோதுமை மணியாக இருக்கிறது. மனுஷகுமாரன் வெளிப்படுத்தப்படுவார். கோதுமை மணியானது மறுபடியும் கோதுமை மணியாக திரும்பி வரும். அதுதான் கடைசி நாட்களில் மனுஷகுமாரன் வெளிப்படுத்தப்படுவதாகும். அதை போன்றே பாவனை செய்பவர்கள் எழும்பி கடைசி நாட்களில் கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையே வஞ்சித்து போடுவார்கள். அவர்களுடைய ஸ்தாபன பதர்கள் இப்பொழுது அகன்று போவதை கவனியுங்கள். கோதுமை மணி மட்டும் அதை அறிந்து கொள்ளும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் மட்டும், அதில் ஒரு பாகமாக இருக்கின்ற அவர்கள் மட்டும் அதை அறிந்து கொள்ளக்கூடும். இது எவ்வளவு அழகா இங்கே கூறப்பட்டிருப்பதை கவனியுங்கள். உண்மையான தெரிந்து கொள்ளப்பட்ட, முன்குறிக்கப்பட்ட, அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் மட்டும் அதிலிருந்து தப்பிக்கொள்ள முடியும். அப்படியானவர்கள் மட்டும்தான் அதனால் வஞ்சிக்கப்பட முடியாது. அபிஷேகம் பெற்றவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகளாக இருப்பார்கள். அதன் மத்தியில் உண்மையான அபிஷேகம் பெற்றவர்களும் இருப்பான். நீங்கள் வித்தியாசத்தை எப்படி கண்டுபிடிக்கப் போகிறீர்கள்? வார்த்தையின் மூலமாக மாத்திரமே அது கண்டுபிடிக்க முடியும். நமக்கு நேராட்டமா இருப்பது போன்று உங்களுக்கு அது புரிகின்றதா? அப்படியானால் ஆமென் என்று சொல்லுங்க. கவனியுங்கள், அபிஷேகம் பெற்றவர்களை வார்த்தை மட்டுமே பிரித்து காட்டுமேன்றி அடையாளங்களினால் அல்ல. ஓ, அப்படி அல்ல. அவர்கள் அதே அடையாளங்களை செய்வார்கள். ஆனால் அவர்களை பிரித்து காட்டுகிறது வார்த்தை மட்டுமே. நிச்சயமாக அவர்கள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் உரைத்தார்கள். அவர்கள் எல்லாரும் இதை செய்தார்கள், அதை செய்தார்கள், வேறு எதையோ செய்தார்கள். நிச்சயமாக அதே விதமாக செய்தார்கள். அவர்கள் அதே காரியத்தை செய்வார்கள் என்று இயேசு கூறியிருக்கிறார். ஆனால் அவர்களை வேறு பிரித்து காட்டினது வார்த்தை தான். கவனிக்கவும், அடையாளங்கள் அல்ல. நீங்கள் கவனித்தீர்களா? இங்கே இயேசு மத்தேயு 24 கூறுகிறார், கடைசி நாட்களில் கள்ள இயேசுக்கள் எழும்புவார்கள் என்று. அவர் கூறவில்லை, ஓ இல்லை, அந்த பெயருக்கு அவர்கள் அமைதலாய் இருக்க மாட்டார்கள். பெந்தேகோஸ்தே ஸ்தாபனத்தைச் சேர்ந்த ஒரு உத்தமமான ஒருவனை இயேசு என்று கூறுங்கள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு கள்ள மெத்தடிஸ்ட் அல்லது ஒரு பாப்டிஸ்ட் அல்லது அதை போன்று வேறு யாராவது அல்லது ஸ்தாபனங்கள் ஒன்றிலிருந்த ஒருவனும் நாங்கள் இயேசு என்று கூற மாட்டார்கள். அவர்கள் அதை காட்டிலும் மேலாய் அறிவார்கள். அவர்கள் அப்படி செய்ய மாட்டார்கள். ஆனால் வேதமானது கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள் என்று மாத்திரமே கூறுகின்றது. கள்ள இயேசுக்கள் என்று கூறவில்லை, ஆனால் கள்ள கிறிஸ்துக்கள் என்று கூறுகிறது. நான் இயேசு என்றால் அவர்கள் அடையாளம் கண்டுகொள்ள மாட்டார்கள். ஆனால் அவர்கள் கள்ள கிறிஸ்துக்கள், ஆனால் அதை அறியாதிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் வார்த்தைக்கு முரணாய் இருக்கிறார்கள். தேவன் அறிய உபகாரப்படுத்துகிறார். இப்பொழுது நான் இதை ஒரு நிறுவனத்துக்கு கொண்டு வருகிறேன். ஏனென்றால் முன்பு உண்மையாகவே செய்யப்பட்ட இந்த காரியங்கள் இந்த ஜனங்களால் செய்யப்பட நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இயேசுவும் அவிதமாகவே கூறியிருக்கிறார். இப்பொழுது நான் கூறினது போன்று வெளியே தூரமாய் தொலைபேசியில் இணைக்கப்பட்டிருக்கின்ற ஜனங்களாகிய உங்களுக்கு கூறுகிறேன், நான் உங்களை குற்றப்படுத்தவில்லை. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய மேற்பார்வையில் வைத்துள்ளதான இது என்னுடைய சபை, என்னுடைய கூட்டத்தார். நான் அவர்களுக்கு உண்மையை கூற கடமைப்பட்டுள்ளேன். நேரமாகிக் கொண்டே இருக்கிறது. ஸ்தாபனத்தை சார்ந்தவர்கள் கள்ள இயேசுக்கள் என்று தங்களை அழைத்துக் கொள்பவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் வார்த்தையின் எல்லா எழுத்தின்படியையும், எல்லா அடையாளத்தின்படியையும், கள்ள அபிஷேகம் பெற்றவர்களையும் கள்ள கிறிஸ்துக்களையும் ஏற்றுக்கொள்வார்கள். அவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை முற்றிலுமாய் நம்புகிறவர்கள். இவைகள் எல்லாவற்றிலும் நம்பிக்கை உள்ளவர்களா? ஆம். அந்நிய பாஷையில் பேசுவது நம்பிக்கை உள்ளவர்களா? ஆம். அற்புதங்களும் அடையாளங்களும் விசுவாசிகளை பின்தொடரும் என்பதில் நம்பிக்கை உள்ளவர்களா? ஆம். அது மெத்தடிஸ்டுகள் அல்ல, அது பாப்டிஸ்டுகள் அல்ல, இல்லை இல்லை, அது பெந்தேகோஸ்து.
பாருங்கள், இது கடைசி நாட்களாக இருக்கிறது. முதலாம் சபை இதை ஒருபோதும் கவனித்தே இருக்காது. மெத்தடிஸ்ட் சபை காலம் இதை கவனிக்கவே இல்லை. பாப்டிஸ்ட் சபை காலம் அவர்கள் இதை கவனிக்கவே இல்லை. ஆனால் பெண்டெகோஸ்துக்களோ அந்த உண்மையான காரியத்துக்கு அவ்வளவு நெருக்கமாக இருக்கிறார்கள். அங்கேதான் பதரானது ஏறக்குறைய கோதுமை மணியை போன்றே இருக்கிறது. அவர்கள் அதை ஒருபோதும் கவனித்திருக்க மாட்டார்கள். புரிகின்றதா? அவர்கள் கவனித்திருக்க மாட்டார்கள். ஆனால் இந்த நாளோ கடைசி நாட்களாய் இருக்கிறது. ஆமையா, கவனியங்கள் துவக்கத்தில் இருந்த விதமாகவே முடிவிலும் அப்படியே இருக்கும். சாத்தான் ஏவாளிடம் ஒரே ஒரு வார்த்தைக்கு தவறான அர்த்தத்தை கூறினான். ஏவாளோ அதை விசுவாசித்தா. அவள் அவனல்ல, சபைதான் அவர் அல்ல. புரிகின்றதா? தவறான வார்த்தையை பெற்றுக் கொண்டது சபையை தவிர அவர் அல்ல. புரிகின்றதா? ஆதாம் அல்ல, ஏவாளே கிறிஸ்துவல்ல, சபையே மணவாட்டியே அபிஷேகம் பெற்ற அபிஷேகம் பெற்றிருக்க வேண்டியவள், தன்னை மணவாட்டி என்று அழைத்துக் கொள்பவள். பாருங்கள், அவள் தவறான வார்த்தையை பெற்றுக் கொண்டவள். உங்களால் அதை புரிந்து கொள்ள முடிகின்றதா? ஏன் முடியவில்லை? காலணியின் துவாரங்களில் அதன் நாடா பின்னப்பட்டிருக்கிறது போல அது ஒன்றாய் இணைந்திருக்கிறது. ஏனென்றால் வேதத்தில் உள்ள அத்தனையுமே பிழையின்றி பொருந்துகிறது. ஏவாள் ஆதாம் அல்ல, ஏவாள் அதை விசுவாசித்தால் ஆதாம் அல்ல, தன்னை மலவாட்டி என்று அழைத்துக் கொள்ளுகிற அவளதை விசுவாசித்தால் கிறிஸ்துவல்ல. மலவாட்டி என்று தன்னை அழைத்துக் கொள்ளுகிற இவ்விடத்தில் எல்லா விதங்களும் இருக்கின்றது. அதே அடையாளங்கள், அதே அற்புதங்கள், எல்லாம் அதேதான். ஆனால் அசலான காரியம் அவளிடம் இல்லை. புரிகின்றதா? கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக. இப்பொழுது சீக்கிரமாக இதை நம்மால் 15 நிமிடங்களில் முடிக்க கூடுமானால் நம்மால் நேரத்தோடு கூட்டத்தை முடிக்க முடியும். நீங்கள் இதை தவறாக புரிந்து கொள்ளாதபடி இதை கூர்ந்து கவனியுங்கள். இல்லை இல்லை, கள்ள இயேசுக்கள் என்பதை அவர்கள் தாங்கிக் கொள்ள மாட்டார்கள். அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இயேசு என்று அழைக்கப்பட்ட எதையும் ஏற்க மாட்டார்கள். அது மிகவும் வெட்ட வெளியாயிரு. யாரும் அதை அறிந்து கொள்வார்கள். அவர்கள் இயேசு அல்ல என்று யாரும் அறிந்து கொள்வார். அவர்களிடம் எண்ணெய் இருக்கின்றதோ, கரங்களில் ரத்தம் இருக்கின்றதோ, அவர்களுடைய கண்களுக்கு மேலும் கீழுமாக இருக்கிறதோ எனக்கு அக்கறை இல்லை. அது என்னவென்று அவர்கள் அறிவார்கள். நல்ல அறிவிருக்கின்ற யாருக்கும் அது இயேசு அல்ல என்று அறிந்து கொள்வார்கள். புரிகின்றதா? அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. ஆனால் அவர்கள் தங்களை அபிஷேகம் பெற்றவர்கள் என்று அழைத்துக் கொள்கிறார்கள். தெரிந்து கொள்ளப்பட்டுள்ள வஞ்சிக்கத்தக்கதாக அவர்கள் அற்புதங்களும் அடையாளங்களும் செய்கிறார்கள். ஆனால் கள்ள கிறிஸ்துக்கள் அபிஷேகம் பெற்றவர்கள் எழும்புவார்கள். எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிப்பார்கள். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். இந்த சொற்றொடரை தவறவிடாதீர்கள். ஏனென்றால் இது கவனிக்க வேண்டிய தகுதியுள்ளதாக இருக்கிறது. இந்த ஒலிபெருக்கின் மேல் அவன் ஏதோ ஒலிநாடாவை அது பறந்து போகாதபடி வைக்கிறான். எனக்கு வியர்த்து கொட்டுகிறது, ஒலிநாடாவின் மேல் சொட்டுகிறது. பாருங்கள், ஆக அது அந்த விதமாகத்தான் இருக்கும். அப்படி இருக்கும் என்று வேதம் கூறுகின்றது. புரிகின்றதா? கள்ள இயேசுக்கள் அல்ல என்பதை கவனியுங்கள். கள்ள கிறிஸ்துக்கள். நாங்கள் அபிஷேகம் பெற்றிருப்பதாக அவர்கள் விசுவாசிக்கின்றனர். ஆனால் அவர்கள் இயேசுக்கள் அல்ல என்று அவர்கள் அறிந்திருக்கின்றனர். பாருங்கள், அது மிகவும் தெளிவாயிருக்கின்றது. ஒரு மனிதன் மேலாக போய் இன்றைக்கு என்னுடைய கருத்தில் இருக்கும் வடுக்களை பாருங்கள், என்னுடைய நெற்றியை பாருங்கள், நான் தான் இயேசு என்று கூறினால் அது தவறானது என்று நாம் அறிவோம். என்னவிருக்கட்டும், அப்படிப்பட்டவர்கள் எழும்புவார்கள் என்று இயேசு கூறவில்லை. கள்ள கிறிஸ்துக்கள் தான் எழும்புவார்கள் என்று அவர் கூறியுள்ளார். கிறிஸ்துக்கள் தன்மை ஸ்தாபனங்கள் முதலானவைகள் அபிஷேகம் பெற்றவர்கள். வார்த்தையினால் அல்ல, ஸ்தாபன ஆவியினால் அபிஷேகம் பெற்றவர்கள். நான் சொல்லுகிறதை நீங்கள் கவனிக்கிறீர்களா? கள்ள இயேசுக்கள் அல்ல, கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள அபிஷேகம் பெற்றவர்கள். புரிகின்றதா? ஓ, எவ்வளவு தெளிவாயிருக்கிறது. நிச்சயமாக உங்களால் தவறவிட முடியாது. இப்பொழுது நினைவிருக்கட்டும், மூன்று வகையான ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று நான் எப்பொழுதும் உங்களிடம் கூறியிருக்கிறேன். ஜனங்களில் மூன்று இனத்தவர்கள் இருக்கிறார்கள். காம், சேம், யாபேத், மூன்று வகையானவர்கள். அது விசுவாசிகள், போலி விசுவாசிகள், அவிசுவாசிகள் என்று நான் கூறினேன். எப்போதும் அப்படியாகத்தான் இருந்தது, எப்போதும் அப்படியே தான் இருக்கும். புரிகின்றதா? மோசே விசுவாசிகளுக்கு அடையாளமாயும், கன்னேயும் யம்பிரேயும் அவிசுவாசிகளுக்கு அடையாளமாயும் இருக்கிறார்கள். புரிகின்றதா? அங்கே பாலாம், மோசே இருக்கிறார்கள். எப்போதுமே மூன்று வகையான ஜனங்கள் இருப்பார்கள். விசுவாசிகள், அவிசுவாசிகள், போலி விசுவாசி. இப்பொழுது நினைவிருக்கட்டும், அவ்விசுவாசியான ஸ்தாபன சபையானது அடையாளங்களை விசுவாசிப்பதே இல்லை. அவர்கள் குளிர்ந்த சம்பிரதாய பாரம்பரிய உலகத்தின் சபையாக இருக்கிறார்கள். ஆனால் போலி விசுவாசியோ பதறாயிருக்கிறான். அப்படிப்பட்டவனே விசுவாசியை போல நடிக்கிறான். இவைகளை தவிர அங்கே ஒரு உண்மையான மெய்யான விசுவாசியும் இருக்கிறான். ஒரு நிமிடத்திற்கு தொடர்ந்து போய் அவர்களுடைய காரியங்களை கவனிப்போம். இந்த அவிசுவாசிகளும் போலி விசுவாசிகளும் எவ்வளவு தைரியம் கொண்டுள்ளது என்பதை கவனியுங்கள். என்னே கவனியுங்கள், உண்மையான வார்த்தையின் முன்னிலையில் நின்று கொண்டு வேதத்தில் எழுதியிருக்கிறதே என்று சாத்தான் துணிச்சலாய் கூறினது போன்று அவர்கள் துணிச்சல் உள்ளவர்கள்.
சரிதானே?
சாத்தான் என்னது செய்தான்? காரணம் என்னவென்றால், அந்த வேலைக்கான வார்த்தையை அவன் அறியாதிருந்தான்.
அந்த வேலைக்கான வார்த்தை தான் ஆதி என்று அவன் அறிந்திருந்தான். ஆனால் இந்த தாழ்மையான சிறிய மனிதன் அந்த வார்த்தையா இருக்க முடியுமோ என்று அவன் சந்தேகித்தான்.
நீர் தேவனுடைய குமாரனையானால் தேவனுடைய குமாரன் வருகிறார் என்று நான் அறிவேன். ஏனென்றால் அவர் இதை செய்வார் என்று கூறப்பட்டுள்ளது. அவருடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார் என்று எழுதியிருக்கிறது. புரிகின்றதா?
அதை எனக்கு நிரூபித்து காட்டு. ஒரு அற்புதத்தை பார்க்கலாம். நீ அதை செய்ய நான் காணட்டும்.
அவிசுவாசி, போலி விசுவாசி, போலி வேஷக்காரன், அவர்கள் மத்தியில் இருந்த அந்த யூதாசை பாருங்கள். அதே நேரத்தில் அவன் போலி விசுவாசி. பாருங்கள், கவனியங்கள், உண்மையான வார்த்தையும் அங்கேதான் இருந்தது. அவர்கள் எவ்வளவு துணிச்சலாக இருக்கிறார்கள். அந்த அர்த்தமற்றதற்கு எந்த கவனத்தையும் செலுத்த வேண்டாம். அதில் ஒன்று விஷயம் இல்லை. அங்கே ஒன்று போக வேண்டாம். அது வெறுமென ஒரு காட்டுக்கூச்சலாய் இருக்கிறது. அதில் காரியம் ஒன்றும் இல்லை. அது எல்லாம் கட்டுக்கதையாய் இருக்கிறது. அது வெறுமென உன் சிந்தையில் தான் இருக்கும் என்பார். பார்த்தீர்களா நான் என்ன சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா?
வார்த்தையின் சமூகத்தில் நின்று கொண்டு அதை கூறுவதென்றால் என்ன ஒரு துணிச்சல். சாத்தான் நேராக உள்ளே நடந்து வந்தான். யூதாவின் புத்தகத்தில் வேதம் கூறுகிறது போன்று பிரதான தூதனாகிய மீகாவேலும் கூட மோசேயின் சரீரத்தை குறித்து சாத்தானிடத்தில் தர்க்கிக்கும் போது கர்த்தர் உன்னை கடிந்து கொள்வாராக என்று கூறினார்.
ஆத்திக்கே விரோதமாக
இங்கேயோ அந்த கிறிஸ்து அபிஷேகம் பெற்றவன் அந்த நாளின் அசலான வார்த்தையான இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக நின்று கொண்டு இப்படி எழுதியிருக்கிறது என்று கூறினார்.
கடைசி நாட்களை பாருங்கள். கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக அவ்வளவு தத்துவரூபமாய் காணப்படும்.
ஓ என்ன, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்படவே மாட்டார்கள் என்பதற்கு காரணம் என்னவென்று உங்களுக்கு தெரியுமா?
காரணம் என்னவென்றால் அவர்கள் வார்த்தையாய் இருக்கிறார்கள். புரிகின்றதா?
வேறு நடையில் இருக்கின்ற ஜீவனை போன்று கொஞ்சம் முன்பு நான் கூறினது போன்று அது தன்னை தானே மறுக்க முடியாது.
பாருங்கள், வார்த்தையின் காலத்தில் இருக்கின்ற வார்த்தையாய் இருக்கிறது.
சரியே, எரேமியாவை போன்று அவன் அறிந்திருந்தான். அனனியா என்ன கோரியிருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை. அவனுக்கு தெரியும் அவன் எதை சார்ந்திருக்கிறான்.
அது சரியாக மோசேயும் மற்றவர்களும் செய்தது போன்று, அதாவது அவன் அறிந்திருந்தான். கள்ளத்திற்கு தரிசிகள் என்ன கூறியிருந்தாலும் அக்கறை இல்லை. தேவனுடைய வார்த்தை எங்கே இருந்தது? எழுதப்பட்டு.
அக்காரணத்தினால் மிகாயாவினால் சரி பொறுத்திருந்து பார் என்று கூற முடிந்தது.
ஆகாப் கூறினால், என்னுடைய தெற்கு தரிசிகளை நான் விசுவாசிக்கிறேன், என்னுடைய ஸ்தாபனம் சரியானது.
நான் சமாதானத்தோட திரும்பி வரும்போது அவனை அங்கே உள்துறையில் அடைத்து வையுங்கள், நான் வந்து அவனை பார்த்துக் கொள்கிறேன் என்றான்.
அவனுக்கு எடுக்கத்து நாற்பத்தை கொடுங்கள், நான் சமாதானத்தோட திரும்பி வந்து அவனை பார்த்துக் கொள்கிறேன் என்றான்.
மிகாயா கூறினான், நீ சமாதானத்தோட திரும்பி வருகிறது உண்டானால் கர்த்தர் என்னை கொண்டு பேசினதில்லை.
அவன் தன்னிடம் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதும் அவனுடைய தரிசனமும் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பதோடு சரியா இருக்கிறது என்பதையும் அறிந்திருந்தான்.
வேறு ஏதோ காலத்துக்குரியதல்ல, ஆனால் அந்த காலத்துக்கு உரியதாயிருந்த.
ஆமென், அல்லேலூயா. அந்த காலத்துக்கு உரியது.
துணிச்சலுடன் எழும்பி நின்று பிரதான தூதனோடு தர்க்கித்தான்.
தேவ தூதர்களுக்கு கூட நடக்க பயப்படும் தலத்தில் பதியீரர் ஆணிகள் வெளியே நீட்டிக் கொண்டிருக்கும் பாதரட்சிகளை அணிந்து தைரியமாக நடப்பார்கள் என்னும் ஒரு பழமொழி உண்டு. அது சரியே.
தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் வஞ்சிக்கப்பட மாட்டார்கள் என்று ஏன் ஏசு சொன்னார் என்றால்,
காரணம் அவர்கள் வார்த்தையாக இருக்கிறார்கள்.
அவர்கள் வேற எதுவுமாய் இருக்க முடியாது. அவர்களால் வேறொன்றுக்கும் செவி கொடுக்க முடியாது. அவர்களுக்கு வேறொன்று தெரியாது.
அது சரிதான்.
நினைவிருக்கட்டும், போலியான ஆட்களைக் கண்டு மோசே ஒன்றும் கலங்கவில்லை.
கலங்கினான் அவன்.
மோசே பார்வனத்தில், ஒரு நிமிஷம் போறும், உனக்கு விஷயம் தெரியுமா? இதை செய்யும்படி தேவனிடம் சொன்னார். ஆனால் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக, உன்னுடைய ஆட்களாலும் அதே காரியத்தை செய்ய முடிகிறது. ஆகவே நான் என்ன செய்ய போகிறேன் என்று உங்களுக்கு சொல்கிறேன். நான் உன்னோடு சேர்ந்து கொள்ளட்டுமா என்று கூறவில்லை.
அப்படி கூறுவது ஒரு தேவனுடைய தீர்க்குதரிசியை போன்றவனுக்கு தோன்றவில்லையே?
நிச்சயமாகவே இல்லை.
அவனால் இயன்ற அளவு உறுதியாய் மோசே நின்றான்.
எப்படி இருந்தாலும் தேவன் அதை பார்த்துக் கொள்வார் என்று அவன் நிச்சயமாய் அறிந்திருந்தான். ஏனென்றால் அவர் அப்படி வாக்களித்திருந்தான்.
நான் உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகு.
அவன் அறிந்திருந்தான். ஆகவே அவன் அவர்களோடு சேர்ந்து கொள்ளவில்லை.
ஓ இல்லை,
அவன் அப்படியே அவர்களோடு இருந்தான். அவனுடைய ஸ்தாபனங்கள் ஒன்றும் அவனுக்கு தேவைப்படவில்லை. அவன் தேவனோடு உறுதியாய் நின்றான்.
அவர்களால் செய்ய முடிந்த காரியங்களினால் அவன் கலங்கவில்லை.
அவர்கள் ஒரு காரியத்தை செய்தார்கள்.
அவன் பெண்களை கொண்டு வந்தான், அவர்களும் பெண்களை கொண்டு வந்தார்கள்.
அவன் ரத்தத்தை கொண்டு வந்தான், இவர்கள் ரத்தத்தை கொண்டு வந்தார்கள்.
அவன் கொண்டு வந்த எல்லாவற்றையும் அவர்கள் போலியாய் எல்லா விதத்திலும் செய்து தொடர்ந்து வந்தனர்.
மோசே அப்படி அமைதியாக இருந்தான். அவன் சரியாக எதை அறிந்திருந்தான் என்றால், தேவன் தம்முடைய கிரியையில் உள்ளார் என்பதை அறிந்திருந்தான்.
இப்பொழுது உங்களுக்கு புரிகின்றதா?
நீங்கள் இரண்டையும் ரெண்டுகளையும் எடுத்து நான்கு உண்டு படுகிறீர்களா?
நீங்கள் அதிக பிரயாசப்பட வேண்டும் என்று விரும்பவில்லை.
ஆக நீங்கள் விளங்கிக் கொள்ளுகிறதை பொறுத்திருக்கிறது.
பார்த்தீர்களா?
ஏன் அவர்கள் உண்மையான விசுவாசிகள், அதனால் வஞ்சிக்கப்பட மாட்டார்கள். அவர்கள் அந்த நாளிலே உறுதியாய் நிற்க முன்குறிக்கப்பட்ட வித்தாய்
இருக்கிறார்கள்.
இயேசுவும் கூட இப்படி கூறியிருக்கிறார், அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா என்பார். கடைசி நாட்களில் காலம் முடிந்த பிறகு அந்த மகத்தான உயிர்த்தெழுதல் நிகழ்ந்த பின்னர் அநேகர் வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் வீற்றிருப்பார்கள் என்று இயேசு கூறினார். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறது. அநேக களைகள் வந்து கோதுமை மணிகளோடு உட்கார்ந்து, ஒரு நிமிஷம் பொறும் கர்த்தாவே, நான் அந்நிய வாசியில் பேசினோம், நான் கூச்சலிட்டேன், நான் ஆவியில் நடனமாடினேன், நான் பிசாசுகளை துரத்தினேன், நான் அந்நிய பாஷைகளில் பேசினேன், நான் இந்த காரியங்கள் யாவற்றையும் செய்தேன் என்று சொல்வார்கள். அப்பொழுது அவர் என்ன பதில் கூறுவார் கவனியுங்கள், அக்கிரம செய்கைக்காரரே, நான் ஒரு காலம் உங்களை அறியேன் என்பார். அக்கிரமம் என்றால் என்ன? யாரையாவது கேளுங்கள், ஏதோ காரியம் செய்தாக வேண்டும் என்று அறிந்திருந்தும் அதை செய்யாமல் இருப்பதே அக்கிரமமாகும். அவர்கள் அறிந்திருந்தனர், அவர்கள் அதை காதில் கேட்டனர். நீங்கள் இந்த வெளிநாடாவை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். தேவனாகிய கர்த்தர் அமிர்தமாய் கூறுகின்றதையும் நீங்கள் காண்கிறீர்கள், அதை ரூபகாரப்படுத்தி அதை உண்மை ஆக்குகிறதையும் காண்கிறீர்கள். வெளியே சூரியன் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது, எவ்வளவு வெட்ட வெளிச்சமாய் இருக்கின்றதோ அந்த அளவிற்கு இது தெளிவாய் இருக்கிறது, நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் ஸ்தாபனங்களில் நிலை கொண்டிருப்பவர்களே, இந்த தவறான காரியங்களில் நிலை கொண்டிருப்பவர்களே, நீங்கள் தான் அந்த அக்கிரம செய்கைக்கார். ஓ ஆம், நான் மகத்தான கூட்டங்கள் நடத்தியுள்ளேன், நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன் என்று கூறலாம். ஆனால் அவரோ, என்னை விட்டு அகன்று போங்கள் அக்கிரம செய்கைக்காரரே, நான் உங்களை அறியேன். சரி, என்னில் பரிசுத்த ஆவியானவர் விழுந்தார், நான் அதை சிறிதும் சந்தேகிக்கவில்லை. நான் அந்நிய பாஷைகளில் பேசினேன், நான் ஆவியில் நடந்தமானேன், அதில் எனக்கு சிறிதேனும் சந்தேகம் இல்லை, அதில் எனக்கு ஒரு கேள்வியும் இல்லை. ஓ சகோதரனே, சகோதரியே, எப்படிப்பட்டதான ஒரு நிலைமை! இது ஒரு நடக்கும் ஒரு வேலையா இருக்கிறது. இப்பொழுது நாம் எங்கே இருக்கிறோம்? இந்த வார்த்தையானது இப்பொழுது ஜீவனுக்கு வந்து கொண்டிருக்கிறது. கவனியுங்கள், ஆம் அவர்கள் செய்வார்கள் என்று அவர் கூறியுள்ளார். கவனியுங்கள், அக்கிரம செய்கைக்காரரே, நான் இங்கே ஒரு வேதவசனத்தை எடுத்து வைத்திருக்கிறேன், அது எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. நான் அதிக நேரத்தை எடுத்துக்கொண்டேன், ஒரு நிமிஷம் நான் அதை தேடி அது என்னவென்று பார்க்கப் போகிறேன். கிடைத்து விட்டது, மத்தேயு 7:21. அது எங்கே என்று எனக்கு தெரியவில்லை. சில நேரங்களில் நான் அதை எழுதி வைப்பதுண்டு. இப்படியாய் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது அந்த வேத வார்த்தையை நான் பிரசங்கிக்கும் போது மறந்து விடுவேன். மத்தேயு 7:21. பரலோகத்தில் இருக்கிறேன், பிதாவின் திட்டத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல், என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளிலே அநேகர் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே உமது நாமத்தினால நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா. தீர்க்கதரிசிகள், அபிஷேகம் பெற்றவர்கள், அது சரியா? நாம் ஒரு தீர்க்கதரிசியா? நாம் அபிஷேகம் பெறவில்லையா? அபிஷேகம் பெற்றவர்களா? உமது நாமத்தினால் நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் அல்லவா, உமது நாமத்தினால பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா. அதை செய்து கொண்டு எப்படி உன்னால் இயேசுவின் நாமத்தினால் ஞானஸ்தானம் பெற மறுக்க முடிகிறது? புரிகின்றதா? ஓ என்ன பாருங்கள், எவ்வளவு வஞ்சனையா இருக்கிறது என்று. அந்த நிலைமை மட்டுமாய் வந்து பின்னர் ஏற்க மறுத்து பின்வாங்குகின்ற தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவிற்கு வந்து பின்னர் ஏற்க மறுத்து பின்வாங்குகின்றன. இப்பொழுது கவனியுங்கள், இதை நாம் இன்னும் ஒரு நிமிஷத்தில் முடித்து விடுவோம். அந்நாளிலே அநேகரனை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே, நாங்கள் தீர்க்கதரிசிகளாக இருந்து நாங்கள் தீர்க்கதரிசனம் உரைத்தோம் அல்லவா. ஆம், அதை குறித்து நாம் மத்தேயு 24:24 பேசியிருக்கிறேன். உங்களை நாமத்தினால் பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உங்களை நாமத்தினால் அநேக கிரியைகளை செய்தோம் அல்லவா. அப்பொழுது நான் அவர்களிடத்தில், நான் உங்களை அறியேன், அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன். தேவனுடைய வார்த்தை உங்கள் கண்கள் முன்பாக கூறப்பட்டு நீங்களும் அதை கண்டு, அதை அசைகின்றதையும் கண்டு, அது வார்த்தை தான் என்பதையும் கண்டு, உங்களை ஸ்தாபனத்தின் நிமித்தமாகவே நீங்கள் அவர்களை பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். நான் உங்களை அறியேன். நீ எத்தனை பிசாசுகளை துரத்தி இருந்தாலும் சரி, நீ இதையும் அதையுமாய் எத்தனை செய்திருந்தாலும் சரி, உன்னை குறித்து நான் ஒன்றையும் அறியேன் என்கிறார். நானும் நாமத்தினாலே நான் தீர்க்க தரிசனம் உரைத்து அது அப்படியே நிறைவேறிற்று, அது அப்படியே சரித்தான். வார்த்தை என்பதற்கு வரும்போது நீங்கள் அதை ஏற்க மறுக்கிறீர்கள். ஓ சகோதரனே, அந்த வஞ்சிக்கு பாகத்தை பார்த்தீர்களா? வஞ்சிக்கின்ற தீர்க்கதரிசி அல்ல, ஆனால் வஞ்சனை வார்த்தையோடு, உண்மையான வார்த்தையோடு, வெளிப்பட்ட ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையோடு இருக்கிறது. அக்கிரம செய்கைக்காரர், முயற்சித்து பாருங்கள். எல்லா காலத்திலும் சாத்தான் உண்மையான வார்த்தைக்கு எதிராய் ஆவணங்களை கொண்டு வந்தான், நாம் அதை அறிவோம் அல்லவா. கவனியங்கள், எல்லைக்கோடு வரைக்குமாய் வந்து திரும்பி போய்விடுவது. இங்கே பாருங்கள், எபிரேயர் 6 அவர் கூறுகிறார், சற்று முன்பு நாம் அதை வாசித்தோம், அதை நாம் பார்ப்போம் என்று கூறினேன். அடுத்த சில நிமிஷங்களுக்கு நாம் அதை பார்ப்போம். அவர் சொன்னார், முட்செடிகளையும் முன்பூண்டுகளையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கிறது கேட்டதாகவும் இருக்கிறது. சுட்டரிக்கப்படுவது எல்லைக்கோடு. பரம ஈவை ருசி பார்த்தும், ருசி பார்த்தவர்கள் வேறு வார்த்தைகள் கூறினால் அதை கண்டவர்கள் என்பதாகும். வெறுமெனவுங்கள் வாங்கினால் ருசிக்க முடியாது. ஆனால் நீங்கள் அதை கண்டீர்கள். அது சத்தியம் என்று அறிந்து கொண்டவர்கள், அது சத்தியம் என்று உங்களுக்கு தெரியும். பரம ஈவை ருசி பார்த்திருக்கிறீர்கள். பரிசுத்த ஆவி உங்கள் மேல் விழுந்து பரிசுத்த ஆவியை பெற்று தேவனுடைய நல்வார்த்தையை ருசி பார்த்தும், ருசி பார்த்து அது சரி என்று கண்டீர்கள். வயலில் இருந்த களைகளாகிய உங்கள் மேல் பரிசுத்த ஆவி விழுந்தது. மறுதலித்து போனவர்களுக்கு உங்களை அழைத்து பரிசுத்தப்படுத்தி அபிஷேகத்தை உங்கள் மேல் ஊற்றின அந்த கிறிஸ்துவை மறுதலிக்கிறீர்கள். பாவங்களின் நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு வரி இல்லையே. அது மன்னிக்க முடியாததாக இருக்கிறது. சத்தியத்தை அறிகின்ற அறிவிக்க அவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியமாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியை ருசி பார்த்தவர்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம். களைகளின் மேல் விழுந்து பாருங்கள், இயேசுவோடு துவங்கி கர்த்தாவே நான் உம்மை பின்தொடர்ந்து போகிறேன் என்றனர். ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு வந்தவுடன் அவர்கள் பின்வாங்கி போகிறார்கள். பரம ஈவை ருசி பார்த்து பரிசுத்த ஆவியை பெற்று அல்லது வார்த்தை வெளிப்பட்டதை கண்டவர்களாய் அதற்கு பின்னர் அதனின்று பின்வாங்கி போனால் மீண்டுமாய் அதை காண்பதும் அல்லை அதனண்டை வருவதும் என்பது அவர்களுக்கு முற்றிலுமாய் கூடாத காரியம். அந்த விதமாக வேத வார்த்தை உரைக்கிறது. வானங்களும் பூமியும் ஒளிந்து போம், ஆனால் தேவனுடைய வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. உங்களுக்கு இது புரிகின்றதா? முற்றிலுமாய் கூடாத காரியம் வேதம் அவிதமாய் கூறுகிறது. ஆவியானவரும் அதற்கு சாட்சி பகிர்கின்றார். கவனியங்கள், ஒரு சிறு உதாரணத்தை உங்களுக்கு கூறட்டும். ஓசையின் தீர்க்கதரிசனத்தின் கீழ் வெளியே வந்த அந்த ஜனங்களை, அந்த ஸ்தாபனத்தை விட்டு வெளியே வந்த அந்த ஜனங்களை, தீர்க்கதரிசனத்தின் கீழ் வெளியே வந்த அந்த ஜனங்களை நோக்கி பாருங்கள். அவர்கள் மகத்தான கிரியைகளையும் அதிசயங்களையும் அது போன்ற காரியங்களையும் கண்டு உள்ளே பிரவேசிக்கின்ற அளவுக்கு அந்த எல்லைக்கோடு மட்டுமாய் வந்தார். இப்பொழுது சகோதரன் லீவேல், ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்தில் இருந்து பெயர் கிறுக்கி போடுதல் என்ற உம்முடைய பிரச்சனை இங்கே வருகிறது. புரிகின்றதா லீவேல்? நீங்கள் அதை சரியாய் புரிந்து கொண்டீர்கள். இங்கே உட்கார்ந்து இல்லாமல் தொலைபேசியின் மூலமாக இணைக்கப்பட்டிருக்கிறவர்களே, லீவேல் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். 7 சபை காலம் என்னும் புத்தகத்தை இவர் இலக்கண ரீதியில் திருத்தி எழுதி கொண்டிருக்கிறார். ஆட்டுக்குட்டியானவரின் ஜீவ புத்தகத்திலிருந்து பெயர் கிறுக்கி போடுதல் என்ற கேள்வி எழும்பி, பாருங்கள், இது அநேக போதகர்களை குழப்பத்துக்குள் ஆட்டி உள்ளது. ஆனால் அந்த புத்தக வழிவருமட்டாய் சற்று காத்திருங்கள். உங்களிடத்தில் ஏதாவது வெளிச்சம் இருக்குமானால் நீங்கள் அதை புரிந்து கொள்வீர்கள். பார்த்தீர்களா? கவனியுங்கள், உங்களுக்கு அதை பார்க்க விருப்பமில்லை என்றால் நீங்கள் உங்கள் தலையை திருப்பிக் கொண்டு அதை நோக்கி கூட பார்க்க மாட்டீர்கள். என்னுடைய தாயார் இந்த விதமாய் கூறுவதுண்டு, டர்னிப் காயிலிருந்து உங்களால் ரத்தத்தை எடுக்க முடியாது, ஏனென்றால் அதில் ரத்தம் என்பதே கிடையாது. கவனியுங்கள், வெளிச்சம் வந்தாக வேண்டும். அது ஒன்றும் இருளுக்குள் இல்லை. வெளிச்சம் இருளத்திற்கு வருகிறது, இருளானது அதை பற்றிக் கொள்வதில்லை. இப்பொழுது இந்த நாட்களில் அபிஷேகம் பெற்றவர்களை சற்று கவனியுங்கள். மோசே இஸ்ரவேல் பிள்ளைகளை வெளியே கொண்டு வந்த வேளையிலே அவர்கள் செவி கொடுத்து அங்கே இருக்கின்ற அந்த மகத்தான தேசத்தோடு எல்லாமாய் குழம்பி விட்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் ஸ்தாபனம் இல்லாதவர்கள். அவளுக்கென்று ஒரு தேசம் கிடையாது, அவர்களுக்கு என்று ஒரு வீடு கிடையாது. அவர்கள் ஒரு வீட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு சபை கிடையாது, நாம் ஒரு சபையை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். முதற் பேரானவரின் சபை, மகிமையில் இருக்கின்றதான சபை, ஒரு மனிதனான சபை, இந்த பூமியின் மேல் இருக்கின்ற சபை அல்ல, மகிமையில் இருக்கின்றதான சபை. வெளியே அழைக்கப்பட்டவர்கள், நித்திய ஜீவனுக்கென்று முன்குறிக்கப்பட்டவர்கள், அவர்களுடைய வீட்டுக்கு போகின்றவர்கள். கடந்து போக வேண்டியதான ஒரு கட்டத்திற்குள் இஸ்ரவேலர் வந்தபோது அவர்கள் வார்த்தையை சந்தேகித்து திரும்பிவிட்டார். யோசுவாவும் காலேவும் மற்றவர்களும் அத்தேசத்திற்குள் கடந்து போய் ஒரு திராட்சை குலையை அங்கிருந்து சுமந்து கொண்டு வந்து அங்கே அப்படியானதொரு தேசம் இருக்கிறது என்று நிரூபித்து காட்டியும் அப்படி செய்தார். அது ஒரு பாலும் தேனும் ஓடுகின்ற ஒரு நல்ல தேசம் என்று தேவனுடைய வார்த்தையின் வாக்குத்தத்தம் கூறுகின்றது. அவர்கள் அதை இப்பக்கத்துக்கு கொண்டு வந்து அவர்களுக்கு அதை நிரூபித்தனர். அவர்கள் அதை ருசி பார்த்தார்கள். அதன் பிறகு, ஓ இருந்தாலும் நம்மால் ஜெயிக்க முடியாது என்று என்ன சம்பவித்தது? அவர்கள் வனாந்திரத்திலே அழிந்து போனார்கள். அவர்கள் அங்கேயே தரித்திருந்து தங்களை ஸ்தாபனமாக்கிக் கொண்டு அவர்கள் ஒவ்வொருவரும் மறித்து போனார்கள். ஆனால் தேசத்துக்குள் கடந்து போய் அவைகளை சுமந்து கொண்டு வந்த யோசுவாவும் காலேபும் தவிர மற்ற யாவரும் மறித்து போனார்கள். மோசே மறுரூபமாக்கப்பட்டான். சபைக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கும் பழைய ஏற்பாட்டின் புதிய ஏற்பாட்டின் உயிர் தேர்ந்தவர்களுக்கும் எடுத்துக் கொள்ளப்பட்ட சபைக்கும் ஒரு பாவனையாயிருக்கிறது. பாருங்கள், அங்கே மூன்று இருக்கிறதா என்று. அந்த மூன்றை வரிசையில் வைக்க வேண்டியதா இருக்கிறது. பாருங்கள், அந்த விதமாகவே விசுவாசிக்கும் அவிசுவாசிக்கும் புரிகின்றதா? அது எப்படி முழுவதுமாக அழிக்கப்பட்டார்கள் என்பதை கவனிக்கும். தேவன் அவர்களுடைய அந்த பாவத்தை ஒருபோதும் மன்னிக்கவில்லை என்பது நினைவிருக்கட்டும். அப்படியானால் அவர்கள் எப்படி உள்ளே வரப்போகிறார்கள்? துவக்கமே முச்செடியாக இருக்கும், அயின் முடிவிலும் அது முச்செடியாகவே இருக்கும். முன்குறிக்கப்பட்டவர்கள் மட்டுமே அதை காண்பார்கள். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். இரண்ட காலத்துக்கு முன்பதாக ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு சிறிய மனிதன் பரிசுத்த மாட்டின் நாட்களில் இருந்தது போலவே இருந்தார். பரிசுத்த மாட்டின் எழுதியவைகளை எத்தனை பேர் படித்திருக்கிறீர்கள்? உங்களில் அநேகர் படித்திருக்கிறீர்கள். பரிசுத்த மாட்டின் எழுதியவைகளை வாங்கிக் கொண்டு வரும்படியாய் அங்கே உள்ள நூலகத்துக்கு சென்ற போது அங்கே இருந்த குருமார், அவன் பரிசுத்தமானவன் என்று கத்தோலிக்க சபையால் தீர்மானிக்கப்படவே இல்லையே என்றார். நிச்சயமாக அவன் அந்த விதமாக ஆக்கப்படவில்லை, கத்தோலிக்க சபையால் ஆக்கப்படவில்லை, ஆனால் அவன் தேவனால் பரிசுத்தமாய் ஆக்கப்பட்ட மூன்றாம் சபையின் தூதனாக அவனை எழுந்தபடியாக பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு கூறினார். புரிகின்றதா? அவன் எப்பேற்பட்ட ஒரு அழைக்கப்பட்ட முன்குறிக்கப்பட்ட தேவ பக்தி உள்ள சிறிய மனிதன். அவனுடைய பெற்றோர்கள் அஞ்ஞானிகள். அவனுடைய தகப்பனார் ஒரு போர் சேவகனாய் இருந்தார். அவருடைய தகப்பனாருடைய வழியை பின்பற்றி இருவரும் போர் சேவகரானார். அவன் அப்படியாய் ராணுவத்தில் சேர்ந்த போது அங்கு எங்கோ ஒரு தேவன் இருக்கிறார் என்று அவன் எப்பொழுதும் விசுவாசித்துக் கொண்டிருந்தான். அவன் காடுகளை விரும்புகின்றவர் ஆதலால் அங்கே இயற்கையில் அவனால் தேவனை காண முடிந்தது. ஒரு நாள் அவன் பட்டணத்தின் வழியாக போய்க் கொண்டிருந்த போது அங்கே ஒரு அனாதியான ஒரு வயோதிபன் படுத்துக் கொண்டு வழிபோக்குகளை கேட்டுக் கொண்டிருந்தான். அன்று இரவு மிகவும் குளிராயிருந்தது. எனக்கு போட்டுக் கொள்ள ஏதாவது கொடுக்க வேண்டும், இன்றிரவு நான் மறித்து விடுவேன் என்று கேட்டுக் கொண்டிருந்தான். ஒருவரும் அதை செய்யத்தக்கதாக முன்வரவில்லை. ஆற்றின் ஒரு பக்கமாக போய் நின்று கொண்டு கொஞ்ச நேரம் அவனை கவனித்துக் கொண்டிருந்தான். ஒருவரும் அதை செய்வதா இல்லை. ஆற்றினுக்கு ஒரே ஒரு மேலங்கிதான் இருந்தது. அதை கழற்றினால் அவனே விரைத்து போவான். அவனோ அப்போது வேலை நேரத்தில் இருந்தான். அதை கொடுத்து விட்டால் வேலைக்கு போக முடியாது. ஆகவே அவன், இதை மட்டும் நான் ரெண்டு துண்டாக்கினால் இருவரும் உயிர் வாழ சந்தர்ப்பம் உண்டு என்று எண்ணினான். ஆகவே அவன் தன் மேலங்கியை எடுத்து தன்னிடம் இருந்த கத்தியினால் ரெண்டு துண்டாக்கி அந்த அனாதியை அதனால் சுற்றி மூடிவிட்டு மற்ற பாதினால் தன்னைத்தானே மூடிக்கொண்டு போய்விட்டான். எல்லாரும் அவனை பார்த்து, இந்த வினோதமானதை பாருங்கள், இவன் எப்பேற்பட்ட கோமாளி போர் சேவகனாய் இருக்கிறான் பாருங்கள். பாதி கோட்டை தன்மேல் சுற்றி கொண்டு வேலை மேல் நின்று கொண்டிருந்தான். அடுத்த நாள் இரவு அவனுக்கு வேலையில் ஓய்வினால் எனவே படுக்கையின் மேல் படுத்துக் கொண்டிருந்தான். அவன் எழுப்பப்பட்டான். எழுப்பி பார்க்கும் போது அங்கே அருகில் யாரோ நின்று கொண்டிருந்தார்கள். அதை நோக்கி பார்க்கும்போது மாட்டின் அந்த அனாதைக்கு சுற்றிவிட்ட அந்த பாதி அங்கேயினால் சுற்றப்பட்டவராய் இயேசு அங்கே நின்று கொண்டிருந்தார். நீங்கள் என்னுடைய சீயர்களுக்கு என்னுடைய அபிஷேகம் பெற்று அங்கே படுத்து கிடந்தவனுக்கு ஏறி செய்கிறீர்களோ அது எனக்கே செய்தீர்கள். அப்பொழுது அந்த வசனத்தின் அர்த்தத்தை அவன் உடனே அறிந்து கொண்டான். அவன் தேவனுடைய ஒரு மகத்தான ஊழியர். சபையானது அவனை பார்த்து பரியாசம் செய்து அவனை துன்பப்படுத்தி அவனை வெளியே உதைத்து தள்ளியது, எல்லா காரியங்களையும் செய்தது. இருப்பினும் அவன் தேவனுடைய ஒரு தீர்க்கதரிசியாயிருந்தான். அவன் கூறின யாவும் நிறைவேறின. அந்த காலத்திலும் கூட அவனை விசுவாசித்தவர்கள் அநேகராயிருந்தனர். பிசாசு எவ்வளவு வஞ்சனையானவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு எடுத்துக்காட்ட நான் விரும்புகிறேன். ஒரு நாள் மார்ட்டின் தன் அறையில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். அப்பொழுது ஒரு மகத்தான தூதன் பொற்பாதரட்சை அணிந்து தலையில் கிரீடம் சூடினவனாய் பொற்சரிகை தைக்கப்பட்ட அங்கி ஒன்றை அணிந்தவனாய் அவன் முன் தோன்றி, மார்ட்டின், உனக்கு என்ன தெரிகிறதா? நான் தான் உன்னுடைய கர்த்தரும் ரட்சகருமானவர். உன்னை ரட்சித்தவர் நான் தான். மார்ட்டின், என்னை தொழுதுகொள் என்று கூறினான். ஆனால் அந்த தீர்க்கதரிசியாகிய மாட்டினோ அதில் ஏதோ காரியம் வினோதமாய் இருக்கிறது என்பதை அறிந்தவனாய் அந்த தூதனையே நோக்கி பார்த்துக் கொண்டிருந்தான். அந்த தூதன் அவனிடம், மாட்டின், நான் தான் உன்னை ரட்சகர் இயேசு கிறிஸ்து, என்னை தொழுதுகொள். மாட்டின், உனக்கு என்ன தெரியவில்லையா என்றான். மாட்டினோ அவனை உற்றி நோக்கி கொண்டிருக்க அவனுடைய மனதின் ஊடாக வேத வசனங்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. மாட்டின் அவனை நோக்கி, சாத்தானே, என்னை விட்டு அப்பாலே போ என்றான். உன்னுடைய தலையின் மேல் ஒரு கிரீடம் இருக்கிறது, ஆனால் வேத வார்த்தைகளோ காலத்தின் முடிவிலே அவருடைய பரிசுத்தவான்கள் அவருக்கு கிரீடம் சூட்டுவார்கள் என்று கூறுகின்றது. அது ஒரு பெண்டெகோஸ்தே கன்னியை போன்றதல்லவா? அந்த வார்த்தையை கவனியுங்கள் சகோதரனே, அது உங்களுக்கு நன்மை பயக். ஒரு நாள் ஒரு மடத்தில் அநேக வாலிபு துறவிகள் இருந்தனர். அவர்கள் மத்தியில் ஒரு வயதான துறவி இருந்தான். அவர்களில் ஒருவனுக்கு சீக்கிரத்தில் கோபம் வந்துவிடும். இதை கவனியுங்கள், இந்நாட்களுக்கு இது ஒரு நல்ல ஓமையாக அமையும். மற்ற துறவிகளை விட இவன் ஏதோ விசேஷமான ஒருவனாக இருக்க வேண்டும் என்று அவன் விரும்பினான். அவன் அதிகாரமும் பெரியதாக ஏதோ காரியத்தையும் மேலான ஏதோ ஒன்றை உடையவனாயும் ஏதோ மற்றவர்களை காட்டிலும் மகத்தானவனாக இருக்க வேண்டும், தலை சிறந்தவனாக இருக்க வேண்டும் என்று விரும்பினான். மற்ற துறவிகளோ இவனிடத்தில் ஏதோ வித்தியாசமானது இருக்கின்றது என்று கருத வேண்டும் என்பதை விரும்புகின்றவனாய் இருந்தான். புரிகின்றதா? அது என்னவா இருந்தாலும் சரி, அவன் மிகவும் கர்வம் படைத்தவன். கடற்கரையில் இருக்கும் ஒரே ஒரு கூடாங்கல் நான் தான் என்று அவன் நினைத்துக் கொண்டிருந்தான். அவனை தொட ஒருவராலும் முடியாது நினைத்துக் கொண்டிருந்தான். இப்பொழுது கவனியங்கள் என்ன சம்பவித்ததென்று, அவரிடம் ஏதோ பெரிதான காரியம் இருக்க வேண்டும் என்று சமுதாயங்களோடு தன்னை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்றும் விரும்பினவனாயிருந்தார். நான் சொல்லுகிறது உங்களுக்கு புரிகின்றதா? ஆகவே அவன் தீர்க்க தரிசனம் குறித்து, கர்த்தர் என்னையும் கூட ஒரு தீர்க்க தரிசியாக ஆக்கினார், நான் ஒரு தீர்க்க தரிசி என்று கூறினான். அத்தேசத்தின் தீர்க்க தரிசியாக அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டவனாய் ஒருவன் இருந்தான், அவன் மார்ட்டின். அவன் ஒரு தீர்க்க தரிசியாய் பிறந்தவன். ஆனால் இந்த சிறிய வாலிபன், சுமார் 25 வயது உள்ளவன், இந்த துறவி சொன்னான், கர்த்தர் என்னை ஒரு தீர்க்க தரிசியாக ஆக்கினார், நான் அதை உங்களுக்கு நிரூபிக்கப் போகிறேன் என்றான். மீண்டும் அவன், இன்றிரவு கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய அருமையான அங்கியை கொடுக்க போகின்றார், அந்த வெண்மையான அங்கியை என் மேல் போர்த்து உங்கள் மத்தியில் உட்கார வைக்க போகிறார். அப்பொழுது நீங்கள் யாவும் இடத்திற்கு வருவீர்கள், பாருங்கள், என்னிடமிருந்து கட்டளைகளை நீங்கள் பெற்றுக் கொள்வீர்கள் என்றான். இப்பொழுது அதை இந்த நாளோடு ஒப்பிடுங்கள், பாருங்கள், நான் ஸ்தாபனத்தின் தலைவனாய் இருப்பேன், துறவிகளாகிய உங்கள் யாவரையும் நான் பராமரிப்பேன் என்றான். அந்த வண்ணமாகவே அன்றிரவு கட்டிடத்தில் பிரகாசமான வெளிச்சம் தோன்றியது. பரிசுத்த மார்ட்டின் எழுதியதில் இந்த விதமாக கூறுகின்றது, அதை வாசியுங்கள், அது அங்கீகரிக்கப்பட்டது, அது சரித்திரபூர்வமானது. வெளிச்சம் தோன்றினது, மடத்திலிருந்து யாவரும் அதை கவனித்தார்கள், அவன் அவர்கள் மத்தியில் ஒரு வெள்ளை அங்கி தரித்தவனாய் அமர்ந்திருந்தான். நான் கூறினது உண்மை அல்லவா என்று பாருங்கள் என்றான். அது வேத வார்த்தைகளுக்கு முரணாயிருந்தது. அவன் போய் அந்த மடத்தின் கல்லூரி தலைவனை, வயதானவர், அவரை அழைத்துக் கொண்டு வந்தார்கள். அவன் சற்று நேரம் இங்கும் அங்குமாக நடந்து கொண்டு, மகனே, இதெல்லாம் சரியானதா எனக்கு தோன்றவில்லை என்றான். இதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது என்றார். இதுதான் அது. அதை அறிந்து கொள்ள நமக்கு அங்கே ஒரே வழிதான் இருக்கிறது, அது இயற்கைக்கு மேம்பட்டதாய் காணப்படுகிறது என்றார். அப்பா, பெந்தேகோஸ்தே ஒரு காலத்தை அப்படியே நீ பற்றி கொண்டிருக்கலாம், அந்த வேரை, ஈய குண்டை, தூண்டிலை, கொக்கியை, மற்ற யாவற்றையும் அப்படியே பற்றி கொண்டிருக்கலாம். அந்த கல்லூரி தலைவர், அந்த அற்புதம் ஒரு கால் சரியாய் காணப்படலாம், ஆனால் அது வார்த்தையோடு சரியாய் பொருந்தபடலையே. நம்முடைய ஒருவர் இருக்கிறார், அவர் ஒரு அபிஷேகம் பெற்று தீர்க்க தரிசி, அவர் பெயர் மார்ட்டின், வா அவருக்கு முன்பாக போவோம் என்றார். அதற்கு அந்த வாலிபத் துறவி, வேண்டாம் வேண்டாம், மார்ட்டிற்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை என்றார். ஆனால் கல்லூரி தலைவரோ, எப்படியா இருந்தாலும் நாம் அவரிடம் போகிறோம் என்று கூறினான். அவர்கள் அப்படியே அவனுடைய கருத்தை பிடித்து அவனை மார்ட்டினுக்கு முன்பாக கொண்டு போகும்படி பிரயாசித்த போது அந்த அங்கி அவனை விட்டு நீங்கி போயிடு. பாருங்கள், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கும். பாருங்கள், அவர்களுக்கு அவைகளை தெரியும். என் நாடுகள் என் வார்த்தைக்கு செவி கொடுக்கும் என்று இயேசு சொன்னார். அவர் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று கூறினாரா? அவருடைய சத்தம் தான் அவருடைய வார்த்தை. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். புரிகின்றதா? முன்குறிக்கப்பட்டவர்கள் இதை அறிந்து கொள்வார்கள். ஒரு அந்நியனின் வார்த்தைக்கு அல்லது ஒரு அந்நியனின் சத்தத்திற்கோ அவர்கள் பின் செல்ல மாட்டார்கள். அதேவிதமாக அந்த நாளில் இருந்த அந்த துறவிகளும் அவனை பின்தொடர்ந்து போகவில்லை. அந்த காலத்தின் தீர்க்க தரிசி, வார்த்தையின் மூலமாக தேவனால் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்ட, வார்த்தையை அறிந்திருந்தவனுமாகிய மார்ட்டின் அங்கே இருந்தான் என்று அவர்கள் அறிந்திருந்தனர். ஆனால் அந்த வாலிப துறவியோ மார்ட்டின் முன்பாக போக மறுத்தான். இயேசு இப்படியும் கூறியிருக்கிறார், பிணம் எங்கேயோ அல்லது வார்த்தை எங்கேயோ, அந்த காலத்துக்குரிய வார்த்தை எங்கேயோ, அங்கே கழுகுகள் கூடும். அதை குறித்துக் கொள்ள வேண்டுமா? மத்தேயு 24:28, அதற்கு சற்று முன்பாக ஒரு 4 வசனங்களுக்கு முன்னர், மத்தேயு 24:24, அதற்கு 4 வசனங்களுக்கு பின்னர், இது குறித்துக் கொள்ள வேண்டுமானால் குறித்துக் கொள்ளுங்கள். பிணம் எங்கேயோ, மன்னா எங்கேயோ, வார்த்தை எங்கேயோ, அங்கே கழுகுகள் கூடும். நான் இப்பொழுது துரிதப்பட வேண்டும். நான் மேலாக நோக்கி மணியை பார்த்து விட்டேன். 12 மணியாகி 7 அல்லது 8 நிமிடங்கள் ஆகிவிட்டது. நான் வேகமாக கூறுகிறேன், இல்லை என்றால் இன்றிரவு நம்மால் இதை முடிக்க முடியாது. ஏதாவது ஒன்று உங்கள் விருப்பப்படி செய்யுங்கள். இன்று காலையிலா அல்லது இரவிலா? கூட்டம் முடிந்தவுடன் நேராக வீடு நோக்கி போகிறவர்கள் எத்தனை பேர்? உங்கள் கரங்களை நான் காணட்டும், பாருங்கள். ஓ அடையப்பா, அப்படியானால் வேகமாக தொடர்கிறேன். தொலைபேசியின் மூலம் செய்தியை கேட்டுக் கொண்டிருப்பவர்களை இவ்வளவு நேரமாக தாமதிக்க செய்ததால் வருந்துகிறேன், ஆனால் நான் சீக்கிரமாக முடிக்கிறேன். உங்களுடைய பணத்தை காட்டிலும் இதற்கு அதிக மதிப்புண்டு, அப்படித்தான் என்று நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு அது அப்படியாகத்தான் இருக்கிறது. பாருங்கள், உங்களுடைய பணம் அழிந்து போம், இது அழியாது, இது வார்த்தையாக இருக்கிறது. புரிகின்றதா? பிணம் எங்கேயோ, அங்கே கழுகுகள் வந்து கூடும். பிணம் எங்கேயோ, எங்கே கொல்லப்படுகிறதோ, அங்கேதான் கழுகுகள் வந்து கூடும். புத்த புதிதான மாமிசம் எங்கே இருக்கிறதோ, காலத்துக்குரிய வார்த்தை எங்கே இருக்கிறதோ, அங்கே கழுகுகள் வந்து கூடும். அந்த மாமிசமானது அழுகி போன பிறகு பருந்துகள் வந்து அப்படியே சூழ்ந்து கொள்ளும். ஆம், நான் என்ன சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? ஏதாவது கொல்லப்பட்டவுடன் கழுகுகள் வந்து அங்கே கூடும். ஆனால் அங்கே இருந்து அழுகி போன பின்னர் மருந்துக்கள் அங்கே கூடி, கழுகுகள் அந்த அழுகி போன மாமிசத்தண்டை வரவே வராது. புரிகின்றதா? இயேசு சொன்னார், பிணம் எங்கேயோ, எங்கே மன்னா விடுமோ, இரவு நேரத்தில் மன்னா புத்தம் புதியதாய் விழும், அங்கே கழுகுகள் வந்து கூடும். அதுதான் அந்த நாளுக்குரிய மன்னா. புரிகின்றதா? கவனியுங்கள், ஆனால் அந்த மாமிசம் அழுகி நாற்றம் எடுத்து புழுத்தவுடன் பருந்துகள் அங்கே வந்து கூடிவிடும். அந்த மாமிசம் அழுகி போகாமல் பருந்துகளுக்கு வாசனை பிடிக்க முடியாது. இயேசு இவ்விதமாய் கூறினதில் வியப்பொன்றுமில்லை. எருசலேமே, தீர்க்கதரிசிகளையும் ஒவ்வொருவனையும் கல்லெறிந்து கொண்டவளே. அந்த தனி பிரதி பெயரை கவனியுங்கள், பாருங்கள். எருசலேமே, எருசலேமே, எத்தனை தரம் நான் கூட்டி சேர்ப்பேன். நான் என்கின்ற அவர் யார்? கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழே கூட்டி சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ உன் பிள்ளைகளை கூட்டி சேர்த்துக் கொள்ள மனதாக இருந்தேன். உன்னிடத்தில் அனுப்பப்பட்ட ஒவ்வொரு தீர்க்கு தரிசியும் கல்லெறிந்து கொன்றவளே. அந்த மகத்தான சபையாகிய எருசலேம், நாம் பூமியின் மேல் இராத எருசலேம், ஆனால் நாமோ பருமை எருசலேமை சார்ந்தவர்கள். அங்கிருந்துதான் தேவனுடைய வார்த்தை முன்குறிப்பில் இருந்து புறப்பட்டு வருகின்றது. பாருங்கள், அழிந்து போகின்றதான அந்த பழைய எருசலேம் அல்ல, அழிய முடியாததான புதிய எருசலேம். மனிதனால் கட்டப்பட்ட அந்த பழைய எருசலேம் அல்ல, ஆனால் தேவனால் கட்டப்பட்ட புதிய எருசலேம். பாருங்கள், உயரே அங்கே இருந்த அந்த வார்த்தை இப்பொழுது வெளிப்படும்படியாக செய்யப்பட்டது. என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, நான் போய் அவைகளை உங்களுக்காக ஆயத்தம் பண்ணுவேன். சிருஷ்டிகர்த்தர் பொன்னினாலான வீதி முதலானவைகளை செய்து கொண்டிருக்கிறார். அதுதான் அந்த அழிந்து போகாத எருசலேம். எருசலேமே, எருசலேமே, நான் எத்தனை தரமோ காலத்தின் துவக்கத்தில் இருந்தே. ஒரு மூன்றாவது நபர் அல்ல, அல்லது வேறு யாரோ அல்ல, நான். ஆனால் கோழி தன் குஞ்சுகளை தன் சிறகுகளின் கீழ் சேர்த்துக் கொள்ளும் வண்ணமாக நான் எத்தனை தரமோ சேர்த்துக் கொள்ள மனதாக இருந்தேன். உங்களுக்கோ மனதில்லாமல் போயிற்று, ஆனால் இப்பொழுதோ உங்கள் நேரம் வந்துவிட்டது. புரிகின்றதா? பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும், ஆனால் அந்த சடலம் அழுகி போன பின்பு பருந்துகள் அங்கு வந்து கூடும். புரிகின்றதா? கவனியுங்கள், மோசே ஒரு கழுகு, அவன் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒருபோதும் நோவாவின் மிச்சம் மீதியானதை கொடுக்கவில்லை. அவனிடம் புத்தம் புதிதான தேவனுடைய வார்த்தை இருந்தது. தேவனாகிய கர்த்தர் என்னை வனாந்திரத்தில் சந்தித்து அவருடைய வார்த்தையை உறுதிப்படுத்தி உங்களை எகிப்திலிருந்து வெளியே அழிக்கும்படியா என்னை இங்கே அனுப்பினார். அப்பொழுது போலிகள் அங்கே வந்து சூழ்ந்து அதை போலியாய் செய்ய துவங்கினர். புரிகின்றதா? ஆனால் மோசேயிடமோ அந்த வேலைக்கான வார்த்தை இருந்தது. ஏனென்றால் வாக்குத்தத்தை பெற்றவனாகிய ஆபிரகாமிடத்தில் தேவன், உன் சந்ததியார் அந்நிய தேசத்தில் 400 வருடங்கள் சஞ்சரிப்பார்கள், ஆனால் நான் அவர்களை சந்தித்து பலத்த கரத்தினால் அவர்களை வெளியே கொண்டு வருவேன் என்று கூறினார். மோசே இஸ்ரவேலரிடத்தில் தேவனாகிய கர்த்தர் என்னுடன் பேசி எனக்கு காண்பித்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு கூறியிருக்கிறார், அதை நான் உங்களுக்கு கூறுகிறேன் என்று கூறினார். இருக்கிறவராக இருக்கிறேன் என்பவர் என்னை அனுப்பியுள்ளார். இருக்கிறவராக இருக்கிறேன், இருந்த நான் அல்லது இருக்க போகிற நான் என்பவர் அல்ல. இருக்கிறே நிகழ்காலம், இப்பொழுதுள்ள இருந்ததான வார்த்தை அல்ல, அல்லது வரப்போகின்றதான வார்த்தையும் அல்ல, இப்பொழுது இருக்கின்ற வார்த்தையே. பார்த்தீர்களா? அது உங்களுக்கு புரிகின்றதா? இருக்கிறவராக இருக்கிறேன், நான் இருக்கிறேன், அதுதான் வார்த்தையா இருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அது சரிதானே? நான் இருக்கிறவராக இருக்கிறேன், இது உண்மை என்று ரூபகாரப்படுத்தும்படியாக தேவன் என்னை அவருடைய தீர்க்கு தரிசியாக அனுப்பியுள்ளார். இந்த வார்த்தைக்கு பதில் நான் இருக்கிறவராக இருக்கிறேன் என்பதே ஆகும். ஆகவே அவர் இங்கே இறங்கி வந்து இதை செய்தார். மோசே அதை செய்த போது பார்வனரை பார்த்துவிட்டு, என்னிடத்தில் இதை செய்யக்கூடிய பையன்கள் அநேகர் இருக்கிறார்கள் என்றார். ஆவணி செய்வர் கடைசி நாட்களில் இதே சம்பவம் மீண்டும் சம்பவிக்க போகின்றது. இயேசு கூறினார், பாருங்கள், எங்களாலும் அதையே செய்ய முடியும் என்று கூறுவார். யார் முதலாவதாக வந்தது என்பதை பாருங்கள், யார் வார்த்தையோடு தரித்து நின்றது என்பதை கவனியுங்கள். அதுதான் காரியம், ஆண்டவரமாய்த்தான் அது அறியப்பட்டுள்ளது. ஆகவே நீங்கள் பாருங்கள், இங்கே நாம் கவனிக்கிறது என்னவென்றால், நோவாவின் காலத்தில் இருந்ததை மோசே ஜனங்களுக்கு கொடுக்கவில்லை. அதாவது இப்பொழுது நாம் ஒரு பேழையை கட்டுவோம், ஏனென்றால் அது வார்த்தையா இருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். ஒரு நாளில் நோவா ஒரு பேழையை கட்டினார். இல்லை, பருந்துகள் அதை சாப்பிட்டுக் கொண்டிருந்தது. இல்லை, 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 இது ஒரு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட வார்த்தையா இருக்கிறது. கவனியுங்கள், அவனுடைய செய்தியை தேவனிடத்திலிருந்து பெற்றிருந்தான். அவன் அசலான முன்குறிக்கப்பட்ட இந்த வேலைக்கான வார்த்தையுடையவனாயிருந்தான். அப்படியே இயேசுவும் மோசேயின் மிச்ச மீதத்தை ஜனங்களுக்கு கொடுக்கவில்லை. அந்த வேலைக்கான வார்த்தையை மோசே உடையவனாய் இருந்தான், ஆனால் மோசேயே ஒரு தீர்க்கதரிசியாய் இருந்தான். ஆனால் இங்கேயோ தேவன் தாமே வந்திருக்கிறார். பாருங்கள், அவர் மோசேயின் மிச்ச மீதத்தை ஒன்று ஜனங்களுக்கு கொடுக்கவில்லை, ஆனால் அங்கே ஸ்தாபனங்களில் இருக்கின்ற பருந்துகளை பாருங்கள், அந்த மிச்ச மீதியை பெருந்திண்டியாய் சாப்பிடுகின்றன. எங்களுக்கு தெரியும், எங்களிடம் மோசே இருக்கிறார், நீ எங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்றார். அவர் சொன்னால், நீங்கள் மோசையை அறிந்திருந்தால் நீங்கள் என்னையும் அறிவீர்கள், ஏனென்றால் என்னை குறித்து மோசே பேசி
இருக்கிறானே.
அங்கே கழுகுகள் கூடும், கழுகுகள், புத்தம் புதிதாக அடிக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தை, உயிர்த்தெழுந்ததும் கொடுமையானதும் வெளிப்பட்டு ஜனங்களுக்கு ஆகாரமாக கொடுக்கப்பட்ட வார்த்தை. அநேக நூற்று கணக்கான வருஷங்களாக அங்கேயே கிடக்கின்ற அந்த பழைய சடலம் அங்கே அது இருக்கும். இப்பொழுதும் நிலைமை அப்படியே தான் இருக்கிறது. லூத்தரிடம் மனம் திரும்புதலும் செய்தி இருக்கிறது, ஆனால் இப்பொழுதோ லூத்தரன்கள் பருந்துகள். பாப்டிஸ்டுகளும் ஒரு செய்தி உடையவளாய் இருந்தார்கள், ஆனால் இப்பொழுதோ பாப்டிஸ்ட் பருந்துகள். புரிகின்றதா? பெந்தெகோஸ்துகளும் ஒரு செய்தி உடையவளாய் இருந்தார்கள், ஆனால் இப்பொழுதோ பெந்தெகோஸ்த் பருந்துகளாய் இருக்கிறார். ஆனால் பிணம் இங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். நினைவிருக்கட்டும், அந்த நாட்களில் இருந்த லூத்தரன்களுக்கு ஒரு கத்தோலிக்க அழுகிற மாம்சத்தை உங்களால் கொடுக்க முடியாது, ஆனால் இப்பொழுது உங்களால் கொடுக்க முடியும். இல்லை ஐயா, அவரிடம் அப்போது புத்தம் புதிதான மாமிசம் இருந்தது. அது அந்த சபை காலமாயிருக்கிறது. அதேவிதமாய் மெத்தடிஸ்டுகளுக்கு உங்களால் லூதரன் செய்தியை கொடுக்க முடியாது. ஓ இல்லை, அவர்களுக்கு அந்த அழுகி போன மாமிசம் தேவையில்லை, அது அழுகி போன. பாருங்கள், ஜீவன் அதிலிருந்து வெளியேறி வேறு ஒன்றுக்குள் போய்விட்டது. அது அந்த செத்து போன பழைய தண்டு, என்றோ மறித்து போன ஜீவனானது அசைந்து போய்கொண்டே இருக்கிறது. அப்பணமாகவே இயேசு கிறிஸ்துவின் மனவாட்டிக்கு உங்களால் பெந்தெகோஸ்தத்தை அலங்காரமாய் கொடுக்க முடியாது. இல்லை, முடியவே முடியாது. கொடுத்து உபி போன ஸ்தாபனங்களின் செய்தியா கொடுப்பது? நடக்கவே நடக்காது. இல்லை இல்லை. வாக்கு தத்துவம் என்னவெனில், இதோ கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமான நாள் வருகிறதற்கு முன்னே நான் உங்களிடத்திற்கு எலியா தீர்க்கதரிசி அனுப்புவேன். அவன் பிள்ளைகளுடைய இருதயத்தை பிதாக்கிறதற்கு மீண்டும் திருப்புவான். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் வேதத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. நான் அதை செய்வேன். அங்கே அந்த கழுகுகள் கூடும். புரிகின்றதா? என் பிதா எனக்கு தந்த யாவும் என்னிடத்திற்கு வரும். பாருங்கள், இயேசு அதை கொடுக்க ஒருபோது முயற்சிக்கவே இல்லை. ஆனால் இயேசுமானவர் வந்தபோது அவர் திரளான பருந்து கூட்டங்களை கண்டார். எங்களுக்கு மோசேயும் ஞாபகப்பிரமாணமும் உண்டு. புரிகின்றதா? சரி, அந்த நாட்களில் அது கொல்லப்பட்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட போது அது அருமையான ஒன்றாக இருந்தது. பாருங்கள், அப்பொழுது அது எல்லாம் சரியாக தான் இருந்தது. ஆனால் அந்த பலியை கொண்டு மோசேயினால் இதுதான் முன்னறிவிக்கப்பட்டது. உண்டேவனாகிய கர்த்தர் உங்கள் மத்தியிலிருந்து, உங்கள் சொந்த சகோதரர் மத்தியிலிருந்து ஒரு தீர்க்க தரிசியை எழும்ப பண்ணுவா. இந்த விடமாய் நிறைவேறும். அப்பொழுது நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த தீர்க்க தரிசியும் அவன் கூறுகிற காரியங்களையும் பற்றிக் கொள்ளுங்கள். அவனுடைய சொல் கேளாதவன் எவனோ அவன் இஸ்ரவேலில் இல்லாதபடி அறுப்புண்டு போவான் என்றான். அப்படியாய் நடந்தது. இயேசு கிறிஸ்துவை பற்றின பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்களில் ஏறக்குறைய 600 வித்தியாசமான தீர்க்க தரிசனங்கள் சரியாக அங்கே நிறைவேறின. என் கைகளையும் என் கால்களையும் உருவ குத்தினார்கள். கடைசி 7 அல்லது 8 மணி நேரத்தில் எத்தனை தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறின என்பது எனக்கு மறந்து போயிற்று. அந்த தீர்க்க தரிசிகள் கூறின யாவும் அப்படியே பரிபூர்ணமாக நிறைவேறினது. இன்னும் ஒரு ஆண்டு காலத்திற்குள் ஒரு காரியம் நிறைவேறும் என்று இன்றைக்கு நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது அது நிறைவேற 20% வாய்ப்பு இருக்கிறது. அது சரியானதோ அல்லது தவறானதோ, நான் தீர்க்க தரிசனம் உரைத்து எப்பொழுது நிறைவேறும் என்று கூறாமல் இருந்தால் அப்பொழுது அது நிறைவேற குறைந்த 10% வாய்ப்பு தான் இருக்கிறது. அது எப்பொழுது சம்பவிக்கும் என்று நான் முன்னறிவித்தால் அது இன்னமும் சற்று குறைச்சலான வாய்ப்பை எனக்கு கொடுக்கிறது. அது எந்த இடத்தில் சம்பவிக்க போகிறது என்று நான் முன்னறிவித்தால் அது இன்னமும் எனக்கு குறைந்த வாய்ப்பினையே கொடுக்கிறது. அது யாருக்கு சம்பவிக்கும் என்று நான் முன்னறிவித்தால் அப்பொழுது அது நிறைவேறும் வாய்ப்பு எல்லாவற்றை காட்டிலும் குறைச்சலாய்த்தான் இருக்கும். அதிலும் அது உண்மையா இருந்தால் தான். மேசியாவை பற்றி எழுதப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தையும் ஹல்லேலூயா, ஒவ்வொரு எழுத்தின்படியாய் நிறைவேறும். ஒரு நாள் அவர் தேவாலயத்தில் கர்த்தருடைய ஆவியானவரின் மேல் இருக்கிறார், சுவிசேஷித்து பிரசங்கிக்கவும் விடுதலையாக்கவும் என்ற பகுதி எடுத்து வாசித்தார். அந்த வாக்கியத்தின் மத்தியிலே அவர் வாசிப்பதை நிறுத்திவிட்டார். காரணம் என்னவென்றால், அடுத்துள்ள காரியங்கள் எல்லாம் அவருடைய 2 வருகையின் போது சம்பவிக்க வேண்டியவர்களாயிருக்கிறது. ஆமேன். ஆனமும் பூமியும் ஒழிந்து போவோம் என்ற வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. புரிகின்றதா? அவர் அப்போதைய வார்த்தையாய் இருந்தார். அது அவர்களை அப்போது போஷித்தது. மோசே அவர்களுக்கு சத்தியத்தை எடுத்துரைத்தார். ஆனால் பாருங்கள், அவர்கள் எப்பொழுதும் அதை கொண்டு மருந்துகள் வந்து புசிக்கும்படியாய் ஸ்தாபனத்தை உண்டு பண்ணிக் கொள்கிறார்கள். கழுகுகள் வந்து புசித்து விட்டு வீடு திரும்பி போன பிறகு ஆகாரம் மிச்சம் வைத்து போகும். அதற்கு பின்னர் புதிதாக ஏதாவது ஒன்றை பெற்றுக் கொள்ளும்படியாய் காத்துக் கொண்டிருக்கும். வார்த்தையானது இங்கு வந்தாக வேண்டும். நேற்றைய தினம் நமக்கு கலைமான் கிடைத்தது, நாளைக்கு நமக்கு ஆட்டு மாமிசம் கிடைக்கும் என்று அவர்கள் கூறும். நான் என்ன சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? அதோ கிடைக்கிறது அந்த கலைமான் மாமிசம், அழுகி போய் நாட்டம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நமக்கு ஆட்டு மாமிசம் வந்து கொண்டிருக்கிறது. அது எங்கே இருக்கின்றது? நான் என்ன சொல்கிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா? தூதர்களின் ஆகாரம். ஒரு நாளில் மன்னா சாப்பிட்டு ஜனங்கள் அதை எடுத்து அடுத்த நாளுக்கு என்று வைத்து வைக்க முயற்சிப்பார்களே, ஆனால் அது கெட்டு போய்விடும். எல்லா பாவனைகளும் அவ்வளவு பரிபூர்ணமாக இருக்கிறது உங்களால காண முடியவில்லையா? இன்றைக்கும் அவ்வண்ணமாகவே இருக்கிறது. கவனியங்கள், இயேசுவின் நாளில் இருந்த பருந்துகளும் கூட பிசாசுகளை துரத்திக் கொண்டிருந்தது. அந்த பழைய நாட்டு மடுத்த மாமிசத்தின் அபிஷேகத்தை பெற்றவர்கள். அது சரிதானே, அவர்கள் பிசாசுகளை துரத்தினார்கள். இயேசு அவ்வாறு கூறியுள்ளார். நினைவிருக்கட்டும், அந்த நாட்களில் அவர்களுக்கு தீர்க்க தரிசிகள் இருந்தார்கள். பிரதான ஆசாரியான காய்பா தீர்க்க தரிசனம் உரைத்தார். எத்தனை பேர்களுக்கு அது தெரியும்? காய்பா தீர்க்க தரிசனம் உரைத்தார். வயலில் இருந்த களையின் ஸ்தானத்தை கவனியுங்கள், அதே அபிஷேகத்தினால் தண்ணீர் பாய்ச்சப்பட்டது. சாயிபா தீர்க்க தரிசனம் உரைத்தான் என்று ஏன் வேதம் கூறுகின்றது? காரணம் என்னவென்றால், அவன் அந்த வருடத்திய பிரதான ஆசாரியனாயிருந்தான். ஒரு நாட்டம் பிடித்த தோட்டி, ஒரு களை, ஒரு முள் கோதுமையின் மத்தியில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அவன் மேல் இருந்தது அசலான தேவனுடைய பரிசுத்த ஆவியாயிருந்தது. பிரசங்கிக்கவும் தீர்க்க தரிசன உரைக்கவும் சம்பவிக்க போகின்ற காரியங்களை முன்னுரைக்கும்படியாகவும் தேவனுடைய பரிசுத்த ஆவி அவன் மேல் இருந்தது. ஆனால் அந்த காலத்தின் ரூபகாரப்படுத்தப்பட்ட வேளையின் வார்த்தையை மறுதளித்து அதை சிலுவையில் அறைந்தான். ஓ இறக்கும் சகோதரனே, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் இந்த காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும்? பாருங்கள், வேற வார்த்தையில் நூடாக இன்னும் எவ்வளவு அதிகம் கூற முடியும்? நான் வேக வேகமாக கூறுகிறேன். இன்னும் 10 பக்கங்கள் நிறைய வேத வார்த்தைகளை குறித்து வைத்திருக்கிறேன். இவைகள் எல்லாம் எவ்வளவு நிரூபணங்களாக இருக்கிறது. தீயோர் மேலும் நல்லோர் மேலும் அதே சூரியன் பிரகாசிக்கிறது. அவர்களும் பிசாசுகளை துரத்தினார்கள் என்பதற்கு சாட்சியாக இயேசு இதை கூறினார். நான் தேவனுடைய விரலினாலே பிசாசுகளை துரத்தவில்லை என்றால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? அவர்கள் பிசாசுகளை துரத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருக்கிறார்கள், சரியா? ஆனால் அந்த வேலைக்கான வார்த்தை இயேசுதான் என்பதை அவர்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவர்களோடு அவர் தொடர்பு கொள்ளவில்லை. இப்பொழுது மத்தேயு 20:24 பாருங்கள். கள்ள கிறிஸ்துக்கள், அபிஷேகம் பெற்றவர்கள் எழும்பி அங்கே கள்ள தீர்க்க தரிசிகள் அதை தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருப்பார்கள். பாருங்கள், கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிப்பார்கள். இப்பொழுது அது உங்களுக்கு புரிகின்றதா? பிள்ளைகளை கவனியுங்கள். பிள்ளைகள் யாரால் அதை துரத்துகிறார்கள்? நான் தேவனுடைய வார்த்தையினாலே பிசாசுகளை துரத்தினால், அதாவது அவரே தேவனுடைய வார்த்தையாயிருக்கிறார். உங்கள் தாபன பிள்ளைகள் பிசாசுகளை எதினாலே துரத்துகிறார்கள்? தேவனால் மட்டுமே ஒரு பிசாசை துரத்த முடியும். நாம் அதை அறிவோம். தேவனால் மட்டுமே அது ஆகும். ஏனென்றால் வீட்டில் இருக்கும் பலவானை வெளியே துரத்த அவனை காட்டிலும் பலவான் அவசியமாயிருக்கிறது. அதை செய்வதற்கு அவர்களிடத்தில் வல்லமை இருந்தது. உங்களுக்கு தெரியும், அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் கடைசி நாட்களில் எழுபின அந்தி கிறிஸ்துவானவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து பூமியின் மேல் வாசமாக இருக்கிறவர்களையும் வஞ்சித்து போடுவான். உலக தோற்றம் முதல் ஆட்டுக்குட்டியானவர் ஜீவ புத்தகத்தில் பேரெழுதப்பட்டிராத யாவரையும், கிறிஸ்தவர்கள் மற்ற யாவரையும் வஞ்சித்து போடுவான். மத்தேயு 24:24 பதில், உலக தோற்றம் முதல் ஜீவ புத்தகத்தில் பேரெழுதப்பட்டிராதவர்களை வஞ்சித்து போடுவான். அந்த அசலான ஆரஞ்சு பழ வேரில் இருந்த அந்த ஜீவனானது மேல் நோக்கி ஓடி அந்த எல்லா கிச்சிலி வகையானவற்றினூடாகவும் பாய்ந்து எல்லா ஸ்தாபன ஒட்டுகளையும் கிளைகளையும் கடந்து மேலாக உச்சிக்கு போய் அங்கே ஆரஞ்சு பழங்களை கொண்டு வந்தது. இப்படி உங்களுக்கு புரிகின்றதா? நான் துரிதமாக கூறுகிறேன். பலவானை இப்பொழுது தாவீது நினைவு கூறுங்கள். அவன் உண்மையும் உத்தமமானவனாய் தேவனுக்கு ஒரு கிரியை செய்ய முயற்சித்தான். ஆனால் அது செய்யும்படியாய் அவன் நியமிக்கப்படவில்லை. அவர்கள் அபிஷேகம் பெற்றவர்கள். ஆனால் இயேசு சொன்னார், வேத வார்த்தைகளுக்கு கொடுக்கப்பட்ட மனுஷ வியாக்கியானங்களை உபதேசங்களாய் போதிக்கின்றன. பாருங்கள், தேவனுடைய வார்த்தை அல்ல, அவருடைய ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தையை அல்ல, ஒரு வரலாற்றின் இயேசுவை போதிக்கிறார்கள். பாருங்கள், இருந்ததான ஏதோ ஒன்றை போதிக்கின்றன. வேதம் கூறுகின்றது அவர் இருக்கிறார் என்று. நான் இருக்கிறவராக இருக்கிறேன், நான் இருந்தவர் அல்லது நான் இருக்க போகிறவர் என்றல்ல, நான் இப்பொழுது இருக்கிறவர் என்று. எல்லா காலங்களின் ஊடாகவும் ஜீவிக்கின்ற அந்த வார்த்தை இயேசுவே. அவர் ஆதியில் இருந்தார், அவர் கோதுமை தண்டில் இருந்தார், அவர் பட்டுக்குஞ்சத்தில் இருந்தார், அவர் பதிரில் இருந்தார். ஆனால் இப்பொழுதோ அவர் கோதுமை மணியில் இருக்கிறார். இப்பொழுது நீங்கள் திரும்பி போய் மீண்டுமா ஜீவிக்க பிரயாசிப்பீர்களா? நீங்கள் நினைக்கிறீர்களா அந்த ஜீவன் மீண்டும் கீழே கொண்டு போகப்பட்டு அந்த ஜீவன் பேசி அந்த பழைய பதர் உலர்ந்து போன பிறகு மீண்டும் ஜீவன் அதற்குள்ளாக போய் அது மீண்டுமா ஜீவிக்கும் என்று நினைக்கிறீர்களா? அது ஒருபோதும் அப்படி செய்யாது. ஒரு தரம் பிரகாசிப்பிக்கப்பட்டவர்களை மீண்டுமாய் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். வார்த்தை நிறைவேறும் போது அதனோடு சேர்ந்து அசைந்து போகாதவர்களை புதுப்பிப்பது கூடாத காரியம். அவர்கள் மறைத்து விட்டனர், அழிந்து விட்டனர், முட்களும் குறுக்குமாயிருக்கின்றனர். சுற்றறிக்கப்படுவதே அவர்களின் முடிவு. அது சரிதானே? என்னால் முடிந்தபடி மிகவும் வேகமாக முடிக்க பிரயாசிக்கிறேன். இப்பொழுது வேத வார்த்தைகளை கவனியுங்கள். ஒரு வரலாறின் தேவனை போதிக்கிறார்கள். பாருங்கள், வெஸ்லி இந்த விதமாக சொன்னார், இன்னார் இன்னார் இந்த விதமாக சொன்னார் என்பது போன்று அவர்கள் கடந்த காலத்தில் ஜீவிக்க முயற்சிக்கிறார்கள். வாக்கு தத்துவம் பண்ணப்பட்ட இந்த நாளின் வார்த்தையை, இந்த நாளுக்கென்று தெளிவாக அடையாளம் கண்டுகொள்ளப்பட்ட மன்னாவை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள். நம்முடைய புதிய துருத்திகளில் அவர்களுடைய பழைய லூதரன் பாப்டிஸ்ட் பெந்தகோஸ்தே தாட்சரசத்தை ஊற்ற அவர்கள் முயற்சிக்கிறார்கள். அவ்விதமாக அது கிரியை செய்யாது. அவர்களுடைய பழைய துருத்திகளில் நம்முடைய புதிய திராட்சரசத்தை ஊற்றினாலும் கிரியை செய்யாது. இந்த புதிய தாட்சரசத்தை ஸ்தாபனங்களில் ஊற்ற அவர்கள் முயற்சிப்பார்களே ஆனால் அவர்களுடைய மதிக்கேடு வெளிப்படுகின்றது. அவர்கள் அபிதம் செய்ய இயலாது, ஏனெனில் அது வெடித்து கிழிந்துவிடும். இப்பொழுது சகோதரனே, தேவனுடைய வார்த்தையை வார்த்தையின்படியாய் பரிபூர்ணமாய் இருக்க நான் கண்டேன். இப்பொழுது இங்கே பாரு டாக்டர், நம்மிடம் அது இருக்க முடியாது. கடைசியில் ஏதோ கொஞ்சம் உம்மிடம் இருந்தது என்று நான் நினைக்கிறேன். இப்பொழுது இங்கே நம்மிடம் அது இருக்க முடியாது. அதை காட்டிலும் நீங்கள் அப்படியே தொடர்ந்து இருப்பது நலமாயிருக்கும். உங்களுக்கே தெரியும், பாருங்கள், அது வேலை செய்யாது, அது வெடித்துவிடும். நீங்கள் புதிய துணியை பழைய துணியோடு இணைக்க மாட்டீர்கள், ஏனென்றால் அது எல்லாவற்றையுமே கிடித்துவிடும். புரிகின்றதா? இயேசு அதை சொல்லவில்லையா? புதிய திராட்சரசத்தை பழைய துருத்திகளில் உங்களால் ஊற்றி வைக்க முடியாது, அவைகள் துருத்தியை கிடித்துவிடும். புதிய திராட்சரசத்திற்கு ஜீவன் இருக்கின்றது, சரியா? இப்போது துரிதமாக இங்கே ஒரு காரியத்தை கவனியுங்கள். நாம் நம்முடைய பேச்சை முடிக்கப் போகின்றோம். கவனியுங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 16:13-14 வேண்டுமானால் குறித்துக் கொள்ளுங்கள். அதை வாசிக்க எனக்கு நேரம் இருக்காது. இதை குறித்து நீங்கள் நிச்சயம் உள்ளவளாயும் அதை காண வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இப்பொழுது கவனியுங்கள், இது 6வது 7வது கலசங்களுக்கு இடையே உள்ள முழக்கத்தில் இருக்கிறது. உங்களால் மட்டும் ஒரு சில நிமிஷங்கள் பொறுத்துக் கொள்ள முடியுமானால் இன்னும் ஒரு நிமிஷத்தில் நாம் இப்பொழுது இதை முடித்துவிடும், முடிக்கப் போகின்றேன். இப்பொழுது கவனியுங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 16:13-14 6வது 7வது கலசங்களுக்கு இடையே அது இருக்கிறது. தவளைகளுக்கு ஒப்பான 3 அசுத்த ஆவிகள், இதை நீங்கள் கவனித்தீர்களா? யாரோ ஒருவர் வாயிலிருந்து புறப்பட்டு வெளிவந்தது. இப்பொழுது கவனியுங்கள், துரிதமாக நீங்கள் ஆயத்தமா இருக்கிறீர்களா? ஆமென் என்று சொல்லுங்கள். ஒரு திருத்துவ ஆவிகள். இப்பொழுது ஸ்தாபன சகோதரர்களே, ஒரு நிமிடம் பொறுமையாய் அமர்ந்திருங்கள். எழுந்து இந்த அறையை விட்டு வெளியே போக வேண்டாம். அங்கே பின்னாக வானொலியின் தொலைபேசியில் இணைக்கப்பட்டிருக்கிறவர்களே, எழுந்து போக வேண்டாம். உங்களுடைய டேப் ரிகார்டரை நிறுத்திவிட வேண்டாம். ஒரு நிமிடம் அப்படியே பொறுமையாய் அமர்ந்திருந்து கவனியுங்கள். நீங்கள் தேவனால் பிறந்தவர்களாய் இருந்தால் நீங்கள் செபி கொடுப்பீர்கள். ஒரு திருத்துவ தவளைகள். ஒரு தவளை என்பது ஒரு பிராணியாய் இருக்கிறது. அது எப்பொழுதும் பின்னோக்கியே பார்க்கும். அது ஒருபோதும் தான் போகின்ற இடத்தை நோக்கி பார்க்காது. அது எங்கிருந்து வந்ததோ அங்கேயே நோக்கி பார்க்கும். புரிகின்றதா? உங்களால் அது புரிந்து கொள்ள முடியவில்லையா? திருத்துவம் எங்கே பிறந்தது? நினைவிருக்கட்டும், 3 அசுத்த ஆவிகள், தனிப்பட்ட ஆவிகள். சொல்லுகிறது உங்களுக்கு தொடர்ந்து புரிகின்றதா? கவனியங்கள், திருத்துவம் என்னும் கொள்கை பிறந்ததான நியாசா ஆலோசனை சங்கத்தை அவர்கள் திரும்பி பார்க்கின்றன. திருத்துவம் வேதத்தில் கிடையாது, அப்படி ஒரு காரியமே கிடையாது. திருத்துவம் பிறந்ததான ரோமாபுரியில் உள்ள நியாசாவில் உள்ள ஆலோசனை சங்கத்தை அவர்கள் திரும்பி பார்க்கின்றன. அவைகள் எங்கிருந்து வருகிறது என்று கவனியுங்கள். கவனியங்கள், ஒரு பழைய திருத்துவத்திலிருந்து திருத்துவ தவளைகள் வெளிவந்தது. ஒரு புதிய திருத்துவத்தை அவருடைய தாயாரை பிறப்பித்தது. அது எது நின்று வெளிவந்தது? ஒரு திருத்துவம், வலுசர்ப்பம், பாருங்கள், மிருகம், கள்ளத்தீர்க்க தரிசி. ஒரு புதிய திருத்துவம். இந்த தவளைகள் எப்போது வெளியே வந்தன? அது எப்பொழுது செய்தது? கவனியங்கள், அவைகள் எல்லா காலத்தின் போதும் இருந்தன. ஆனால் 6வது 7வது கலசங்களின் இடையில் முத்திரைகள் உடைக்கப்பட்டு அதை வெளிப்படுத்துவதற்கு முன்னர் அவைகள் வெளிப்படவில்லை. ஏனென்றால் 7ஆம் தூதனின் செய்தியின் போது தேவ ரகசியம் வெளிப்படுத்தப்படும். இந்த எல்லா திருத்துவ காரியங்களும், தவறான ஞானஸ்தானம், மற்ற எல்லா காரியங்களும் வெளிப்படுத்தப்படும். சத்தியம் எது என்பதை நாம் அறிந்து கொள்ள தேவ நமக்கு உதவி செய்வாராக. யாரோ ஏதோ காரியத்தை கூற முயற்சிக்கிறார்கள் என்று கருத வேண்டாம். அந்த ஆவி அதை எதிர்க்கிறதை நான் உணர்கிறேன். சகோதரனே, நான் என்னை குறித்து பேசவில்லை, இங்கே நம்மத்தில் இருக்கின்ற கர்த்தருடைய தூதனை குறித்து நான் பேசுகிறேன். அது முற்றிலும் சரியே. கவனியங்கள், ஒரு திருத்துவம், வலுசர்ப்பம். இந்த வலுசர்ப்பம் என்னவா இருந்தது என்பது உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? அது ரோமாபுரியாகும். அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்றவுடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலுசர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. அது சரிதானே? மிருகம் என்பதற்கு வேதத்தில் என்ன அர்த்தம்? வல்லமை. சரியா? ஒரு கள்ள தீர்க்கதரிசி, கள்ள அபிஷேகம் பெற்ற ஒருவர். புரிகின்றதா? எங்கே துவங்கினது? இது கள்ள தீர்க்கதரிசியா இருக்கிறது. ஒருமை கள்ள தீர்க்கதரிசி, முதலாவது போப். அங்கிருந்து வெளிவந்தவள் தான் மகா வேசி, வேசிகளுக்கு தாய். முழு காரியமும் ஒரு தவறான திருத்துவம் எழும்பிக் கொண்டிருந்தது. ஆரம்ப நாட்களில் எழும்பவில்லை, ஆரம்ப நாட்களில் வெளிப்படுவதில்லை. அது அப்படி காலங்களின் ஊடாக தொடர்ந்து சென்றது. ஆனால் 7 முத்திரைகள் உடைக்கப்பட்டு அந்த ரகசியங்களை திறந்து அவைகள் வெளிப்படுத்தப்பட்டன. அந்த சமயத்தில் தான் தவளைகள் போன்றதான 3 அசுத்த ஆவிகள் தங்களை தாமே வெளிப்படுத்தி காட்டும்படியாக வெளிவந்தன. சாத்தியத்திற்கு எதிராக ஒரு திருத்துவ உபதேசம், பார்த்தீர்களா? பாருங்கள், அது எங்கிருந்து வந்ததென்று பாருங்கள், அது எங்கே திரும்பி போகிறது என்று பாருங்கள். உலக சபை ஆலோசனை சங்கத்திற்கு அவர்கள் யாவரும் சகோதரர்கள். எப்படி இருந்தாலும் அதே ஆவிகள், அதே காரியம். கவனியங்கள், அவ்வளவு வஞ்சிக்கின்றதா அற்புதங்களை நடப்பிக்கின்றது. இந்த பூமியின் தேவர்கள் யாவரிடத்திற்கும் போகின்ற பிசாசுகளுவைகள் அற்புதங்கள் நடப்பித்துக் கொண்டு இந்த கடைசி நாட்களில் அவர்களை வஞ்சித்துக் கொண்டு அவைகளை செய்வதில் வெற்றி காணுகின்றன. அந்த அசுத்தாவியை குறித்து தேவன் என்ன சொல்லுகிறார்? நான் கீழே போய் அந்த தீர்க்கதரிசியின் வாய்க்குள்ளாக நுழைந்து ஒரு பொய்யை அவர்கள் தீர்க்கதரிசனமாய் கூற செய்து அழிந்து போகும்படியாய் ஆகாவை அங்கே கொண்டு போக செய்வேன் என்று அந்த ஆவி கூறினது. தேவன் அந்த ஆவியிடம், போ, நீ வெற்றி அடைவாய், அவர்கள் அதை நம்பும்படியாய் நீ செய்வாய். துவக்கத்திலிருந்தே அவர்கள் அந்த வார்த்தையில் நிற்கவில்லை. புரிகின்றதா? போ, நீ அவர்களை நம்பும்படியாய் செய்வாய். நீ அந்த கள்ள தீர்க்கதரிசிக்குள் போகும் போது அதை செய்ய போகிறது நீயாகத்தான் இருப்பாய். ஏனென்றால் அவன் அவர்கள் பேரில் அருகன் நம்பிக்கை கொண்டிருக்கிறான். அவனுக்கு வார்த்தையை குறித்து ஒன்றுமே தெரியாது. வார்த்தையை கற்றுக்கொள்ளவும் முயற்சிக்கவில்லை. அவனால் அதை செய்ய முடியாது. ஏனென்றால் அவன் துவக்கத்திலிருந்தே ஒரு முள்ளாய் இருக்கிறான். பாருங்கள் பாருங்கள், நீ ஜெயம் பெறுவாய் என்று கூறினார். அந்த கள்ளத்தவளைகள் பின்னோக்கி பார்க்கின்றதை இங்கே பாருங்கள். ஏன் நியாசாவில் அன்று அவைகள் என்ன கூறினது என்று உங்களுக்கு தெரியுமா? அங்கே நியாசாவில் என்ன கூறினார் என்பது பற்றி எனக்கு கவலை இல்லை. இங்கே தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக அவைகள் என்ன கூறினது என்பதை நான் கூறுகிறேன். என்னவாய் இருக்கும் என்று, என்னவாய் இருந்தது என்பதல்ல, என்னவாய் இருக்க போகிறது என்றும் அல்ல. ஏனென்றால் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். புரிகின்றதா? கள்ளத்தனமானது, அதை நோக்கி பாருங்கள். அவைகள் எங்கிருந்து வந்தன என்பதை கவனியுங்கள். இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள். அந்த ரகசியத்தை வெளிப்படுத்தும்படியாக ஏழு முத்திரைகள் திறக்கப்பட்ட பின்னர் நாம் மிகவும் தெளிவாக பார்க்கிறோம் அந்த திருத்துவம் என்பது என்னவென். எப்பொழுதாகிலும் திருத்துவம் என்று அழைக்கப்பட்டதா? பாருங்கள், வேதாகமத்தில் திருத்துவம் என்ற வார்த்தை எங்கேயாவது பேசப்பட்டிருக்கிறதா? எப்படி அங்கே மூன்று தேவர்கள் இருக்க முடியும்? நாம் மூன்று தேவர்களை ஆராதித்துக் கொண்டு எப்படி அஞ்ஞானிகளாய் இல்லாதிருப்போம்? நானும் என் பிதாவும் ஒன்றாய் இருக்கிறோம் என்று கூறியிருக்கும் போது அவர்களால் எப்படி பிரிந்திருக்க முடியும்? நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள். பாருங்கள், உங்களுடைய அவிசுவாசத்திலே சாவீர். பாவம் என்பது அவிசுவாசமாய் இருக்கிறது. உங்களுடைய அவிசுவாசத்திலே நீங்கள் சாவீர்கள். ஓ, என்னை யார் என்று நீங்கள் கூறுகிறீர்கள்? நான் எங்கிருந்து வந்தேன் என்று நீங்கள் கூறுகிறீர்கள்? என் பிதாவை உங்களுக்கு தெரியுமா? அல்லது அவருடைய பெயரை உங்களால் கூற முடியுமா? நானே சாரோனின் ரோஜா, பிரகாசம் உள்ள காலை நட்சத்திரம். அவர் யார் என்று உங்களால் கூற முடியுமா? நானே பற்றி எறிகின்ற புதரிலிருந்து மோசையுடன் பேசினேன். நானே ஆபிரகாம் தேவனும் பிரகாசம் உள்ள காலை நட்சத்திரமுமாய் இருக்கிறேன். நானே சாரோனின் ரோஜா. ஓ, நான் எங்கிருந்து வந்தேன் என்று நீங்கள் கூறுகிறீர்கள்? ஓ, என்னுடைய பிதாவை உங்களுக்கு தெரியுமா? அல்லது அவருடைய பெயரை உங்களால் கூற முடியுமா? ஆமென். நான் அல்பாவும் உமேகாவும் துவக்கமும் முடிவுமாயிருக்கிறேன். நானே முழு சிருஷ்டியுமாய் இருக்கிறேன். இயேசு என்பது அவருடைய பெயர். அது சரி, திருத்துவம் இல்லை, ஒரு பொய்யான போதனை. அது ஏழு முத்திரைகள் நிறைவேற வேண்டிய அந்த ரகசியங்களை நமக்கு எடுத்து காட்டியது. முத்திரைகள் திறக்கப்பட்டு தீர்க்கப்பட்டது, திறந்து காட்டப்பட்டன. அது எல்லா சபையின் ஊடாகவும் ஸ்தாபனங்களின் ஊடாகவும் முத்திரைகள் மறுத்து வைத்திருந்த ரகசியங்களாயிருந்த சத்தியங்கள் யாவற்றையும் வெளியரங்கம் ஆக்கப்பட்டது. வெளிப்படுத்தல் 17 அந்த மகா வேசி ஆகிய அவள் யார்? ஆனால் அவளோ வேசிகளுக்கு தாயாயும் கூட இருக்கிறாள். புரிகின்றதா? இப்போது நீங்கள் அவைகளை பருந்துக்கள் என்று அழைத்தீர்கள். சகோதரன் பெண்ணா, நீங்கள் அப்படி கூறுகிறீர்கள், சரி. ஆனால் நினைவிருக்கட்டும், பருந்து என்பதும் ஒரு பறவைதான். அவளுக்கு கூட பறக்கும்படி அபிஷேகம் பெற்றவளும் கூட. அந்த இரண்டு ஆவிகளும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் மதிக்கத்தக்கதாக இரண்டும் அவ்வளவு நெருக்கமாக இருக்கும். பருந்தானது கழுதை போன்றே அவ்வளவு பெரியதாயிருக்கும். அது பருந்தை போன்றே பறக்கக்கூடியது. அது பறக்கவும் அல்லது பிரசங்கிக்கவும் அல்லது தீர்க்க தரிசனம் உரைக்கவும் அபிஷேகம் பெற்றுள்ளது. கவனியுங்கள், கழுகை போன்றே பெற்றுள்ளது. ஆனால் கழுகு பறக்கும் உயரத்திற்கு பருந்தினால் பின்தொடர்ந்து போக முடியாது. முடியவே முடியாது. பருந்து மட்டும் கழுகை பின்தொடர்ந்து உயரே போகுமானால் அவர்களுடைய மதிக்கேடு வெளியாகிவிடும். ஆமையா, பருந்தினால் கழுகை பின்பற்றி உயரே போக முடியாது. ஓ, அவனால் இயேசு கிறிஸ்து தேவகுமாரனா இருக்கிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். பிதாவாகிய தேவன் அவர் சர்வவல்லமை உள்ளவர், வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர் என்றும் அவருடைய குமாரன் இயேசு கிறிஸ்து என்றும் விசுவாசிக்கிறேன் என்று அவனால் கூற முடியும். ஓ, நிச்சயமாக அவனால் அதை செய்ய முடியும். ஆனால் இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மறந்தவராய் இருக்கிறார் என்பதை குறித்து என்ன சொல்லுவாய்? பாருங்கள், கழுகானது ஒரு விசேஷமான உடல் அமைப்பு கொண்ட ஒரு பறவையாகும். இப்பூமியில் அதற்கிணையான வேறு ஒரு பறவை கிடையாது. புரிகின்றதா? ஒரு வல்லுறு கழுகை பின்தொடர்ந்து போக முயற்சித்தால் அல்லது வேற எந்த பறவையா இருந்தாலும் சரி, அது துண்டு துண்டாக கணுக்கணுவாக பிளந்து போ, அதனுடைய மதியினம் நிச்சயமாக வெளிப்பட்டுவிடும். அடைய துருத்தியில் அவன் புதிய ரசத்தை வார்த்து வைக்க முயற்சித்தால் துருத்தி வெடித்துவிடும். பாருங்கள், அந்த பறவை வெடித்துவிடும், கணுக்கணுவாக பிளந்துவிடும். அவன் அந்த விதமாக உண்டாக்கப்படவில்லை. அங்கே உயரத்திலே பற்றிக் கொண்டிருக்க தக்கதான விதத்தில் அதன் சரீர அமைப்பு இணைத்து உருவாக்கப்படவில்லை. அங்கே உயரமான வெளிக்கு அந்த பறவை போகும் போது அது அந்த வண்ணமாக ஆக்கப்படவில்லை என்றால், நியமிக்கப்படவில்லை ஆனால், முன்துரிக்கப்படவில்லை என்றால், கடுகாய் பெருக்கவில்லை என்றால், அது துண்டு துண்டாக பறந்துவிடும். புரிகின்றதா? சிறகுகள் அப்படியே களைந்து ரெக்கைகளில் இருந்து பிடுங்கிக் கொண்டு போய் அந்த பறவையானது பூமியின் மேல் விழுந்துவிடும். நிச்சயமாக அந்த பறவையினால் உயர வானவெளியில் கடுகை பின்தொடர்ந்து போக முடியாது. அப்படி அந்த பறவையானது முயற்சித்தால் அதனுடைய மதிக்கேடானது வெளியாகிவிடும். அது உண்மை, உன்னால் முடியாது. ஏன்? அதனால் ஒரு கழுகை போன்று பார்க்க முடியாது. மிகவும் உயரமாக பறந்து போய் மேலே இருந்து எங்கே இருக்கிறோம் என்பது கூட தெரியவில்லை என்றால் முயற்சித்து என்ன பயன்? அப்படி அவள் முயற்சிப்பாளையானால் கழுகை போன்று பாவனை செய்ய முயற்சித்தாலும் உயரத்திற்கு போகும் போது அவன் அவ்வளவு குருடாகி அவன் எதுவரை போயிருக்கிறான் என்பதை கூட அறியக்கூடாதவனாயிருக்கிறான். அது உண்மை. அவன் கூச்சலிடுகிறான், சத்தமிடுகிறான், இப்படியா எல்லாம் செய்கிறான். ஆனால் அவனிடம் சற்று வார்த்தையை பேசி பாருங்கள், அவர்களுடைய மாறிகேடு வெளிப்பட்டுவிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலான ஞானஸ்தானத்தை குறித்து அவனிடம் பேசுங்கள், அல்லது இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் என்று மறந்தவராய் இருக்கிறார் என்றும் அது போன்று பேசி பாருங்கள். அவனிடம் கூறுங்கள், ஓ இப்போது ஒரு நிமிஷம் பொறுங்கள் பாருங்கள், ஓ ஆம் அதோ அதனுடைய சிறகுகள் எல்லாம் கொட்டுகின்றன பாருங்கள். பயங்கரமாக குதித்துக் கொண்டு, தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டு, பிசாசுகளை துரத்திக் கொண்டு, அந்நிய பாஷையில் பேசிக் கொண்டு, சத்தமிட்டுக் கொண்டும், தரையில் மேலும் கீழுமாய் ஓடிக்கொண்டும் இருப்பார்கள். ஆனால் அங்கே போய் அதை பின்தொடர முயற்சிக்காதையே, நிச்சயமாக அவனுடைய மதிக்கேடு வெளிப்படும். இருந்த போதிலும் அவன் நியமிக்கப்பட்டவனாய் இருக்கிறான், அவன் அபிஷேகம் பெற்றவனாய் இருக்கிறான், அவனால் பறக்க முடியும். அங்கே உயர போய் அவனால் சமாளிக்க முடியும். ஆனால் அது உயரத்தில் அல்ல, கொஞ்சம் தூரம் போக முடியும் பாருங்கள். அதனால் அழுகி போன மாம்சத்தை புசிக்க முடியும். ஆனால் சிங்காசனத்தில் இருந்தவரும் புத்தம் புதிதான மன்னாவை அவனால் புசிக்க முடியாது. அவன் குருடாய் இருக்கிறான், அவன் என்னமெல்லாமோ செய்து திருப்தி அடைந்திருக்கிறான். ஆனால் அவன் எது குறித்து இப்படியா இருக்கிறான் என்பதை அறியாதிருக்கு. பாருங்கள், கோதுமை மணியாக ஆக்கும்படியாக அதன் மேல் விழுந்த அதே மலையை போன்று அதே ஆவிதான் இவன் மேல் இருக்கிறது. ஆனால் அவனுடைய துவக்கம் கோதுமை மணி அல்ல, அவன் வெடித்து விடுவான். ஓ இதுக்கும் மேல் என்னால் முடியாது, முடியாது ஐயா, எனக்கு தெரியும், டாக்டர் ஜோன்ஸ் கூறியிருக்கிறார். சரி, நீ தொடர்ந்து போ, புரிகின்றதா? விருப்பமானால் தொடர்ந்து போ. இல்லை, கவனியுங்கள், அவன் அந்த விதமான ஒரு பறவையாயிருக்க அவன் பிறக்கவோ அல்லது அவனுடைய உடல் அமைப்போ அல்லது அவன் முன்குறிக்கப்படவோ இல்லை. ஒரு கால் ஆரஞ்சு மரத்தில் வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு எலுமிச்சை பழமாயிருக்கலாம், ஆனால் அவன் வேரிலிருந்து முளைத்து வந்தவன் இல்லை. அவன் அதனோடு ஏதோ சேர்க்கப்பட்டவனாயிருக்கிறான். அவர்களுடைய ஸ்தாபனத்தில் அவர்கள் மிகவும் உயர்ந்த பிறகு தேவனுடைய முன்குறிக்கப்பட்ட வார்த்தை ரூபகாரப்படுவதை அவர்களால் காண முடியாமற் போகும். அப்பொழுது அவர்களுடைய மதிக்கேடு வெளிப்படும். ஓ அந்த காரியம் தான், தலையை சுற்றி வெளிவட்டம் அது போன்றவை, அதெல்லாம் அர்த்தமற்றவை. புரிகின்றதா? வெளிப்படுகின்றது. தூர பார்வைக்கென அவைகளின் உடல் அமைப்பு உண்டாக்கப்படவில்லை. அவனுடைய ஸ்தாபன கண்ணாடி எந்த தூரத்துக்கு காட்டுமோ அந்த தூரம் மட்டுமே அவர்களால் பார்க்க முடியும். அந்த தூரத்துக்கு அப்பால் அவர்கள் வவ்வால்களைப் போல குருடாயிருக்கின்றனர். அதற்கு பின்னர் தான் அவர்களுடைய மதிகேடு வெளிப்படும். புரிகின்றதா? அந்த தூரத்தில் தான் உண்மையான கழுகு புசிக்கும்படியாய் உட்காரும். ஆமையா, அந்த தூரத்தில் தான் உண்மையான தெரிந்து கொள்ளப்பட்ட கழுகுகளுக்கு தாங்கள் என்ன என்பதை காண முடியும். அந்த வார்த்தையை அவனால் எடுக்க முடியாமல் போகும் போது சரியாக அந்த மாத்திரத்திலேயே அவன் ஒரு ஸ்தாபன பருந்து என்பதை அறிந்து கொள்வார்கள். ஏன் அதனால் பறக்க முடியவில்லை? காரணம் என்னவென்றால், அது என்ன புசித்துக் கொண்டு இருந்தது என்று பாருங்கள். அவன் அடுகி போன ஸ்தாபன புழுத்த மாம்சத்தை புசித்துக் கொண்டு வந்தான். அது அவனுடைய சரீரத்தை ஆவிக்குரியதாக்க முடியாது. வேறு வார்த்தைகளில் கூற வேண்டுமானால் ஸ்தாபனங்களில் காணப்படும் வேறுபாடுகளை எல்லாம் கடந்து அப்பால் போக முடியாது. புரிகின்றதா? பாருங்கள், அவன் புசித்ததெல்லாம் அடுகி போன மாமிசம் அவனுடைய உடல் அதை கொண்டுதான் வளர்ந்தது. புத்த புதிதான மண்ணா கழுகை கொண்டு போகும் உயரத்துக்கு அவனால் போக முடியாது. அவனால் அதை செய்ய முடியாது. பாருங்கள், அது மத்திய 24:24 நிறைவேற்றுகிறது. அவன் பறக்கிறான், ஆகாயத்தில் குதிக்கிறான், சிறகடிக்கிறான், ஆனால் மிக உயரமாக போக முடியாது. புரிகின்றதா? அது சரி, பாருங்கள், அவனால் அவ்வளவு உயர போக முடியாது. அந்த புத்த புதிதான மண்ணா கிடைக்கும் உயரத்தை அவனால் அடைய முடியாது. அந்த தரையிலே இருக்கும் அந்த பழமையாய் போன மன்னாவை அதனால் புசிக்க முடியும். அந்த பழைய செத்து போன முயல்கள் ஒரு வாரமோ அல்லது ஒரு மாதமோ அல்லது 40 வருடங்களுக்கு முன்னதாக வண்டியில் சிக்கி செத்து பிடித்து போன முயலை தான் சாப்பிடும். அவனால் அதை பெருந்திண்டியாய் தின்று கூவி கூச்சலிட்டு குதித்து இப்படியா செய்து கொண்டு எழும்பி இன்னொரு கழுகை போன்று பறப்பான். இன்னொரு பறவையை போன்றே அவன் அபிஷேகம் பெற்றவனாயிருக்கிறான். அவன் ஒரு மாதிரியான கழுகு, பல்லுருவாய் இருக்கிறது, நாம் அதை அறிவோம். நிச்சயமா அவன் அப்படித்தான். ஆனால் அந்த அசலான கழுகை அவனால் பின்தொடர்ந்து போக முடியாது. புரிகின்றதா? அவனால் அதை செய்யவே முடியாது. ஆமையா, அவனுடைய உடல் அமைப்பு அதற்கு ஏற்றால் போல் இல்லை. அவன் ஏதேதோ செத்து போன பழைய மாம்சத்தை புசிக்கிறான் பாருங்க. அது புத்த புதிதான மாம்சமாய் மன்னாவாய் இருக்காது. அது ஏதோ லூத்தர் கூறினதாக அல்லது வெஸ்லி கூறினதாக அல்லது டாக்டர் இன்னார் கூறினதாக அப்படி ஏதாவதாக இருக்கும். இந்த வேலைக்காக இயேசு சொன்னதை சார்ந்ததாய் அது இருக்காது. இப்பொழுது நாம் நெருக்கமாக போவோம். அபிஷேகம் பெற்றவர்கள் கிறிஸ்துக்கள் கடைசி நாட்கள் எழும்புவார்கள். ஆனால் கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்கதரிசிகளுமாயிருப்பார். எவ்வளவு வியப்பாய் உள்ளது என்று கவனியுங்கள். இப்பொழுது நீங்கள் அதை ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதை வாசிக்க நமக்கு நேரமில்லை. மத்தேயு 24:24 3:8 ஒப்பிட்டு பாருங்கள். மத்தேயு 24:24 கூறுகிறது, கடைசி நாட்களில் பாருங்கள், கள்ள கிறிஸ்துக்கள் கள்ள அபிஷேகம் பெற்றவர்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். அடையாளங்களையும் அற்புதங்களையும் காண்பிப்பார்கள். சரியாக அப்படியே உண்மையானவைகளை போன்று அப்படியே தத்துரூபமாக இருக்கும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் மஞ்சிக்கத்தக்கதாக இருக்கும். இப்பொழுது கவனியங்கள், அதை கூறினது இயேசு கிறிஸ்துவே. இதோ அவரை பின்தொடர்ந்து வந்தவனாகிய பவுல் கூறுகிறான், கடைசி நாட்களில் தேவ பக்தி உள்ளவர்கள் எழும்புவார்கள் என்று. பாருங்கள், தேவபக்தியின் வேஷத்தை தடுத்தவர்களாய் இருப்பார்கள். எல்லாவித உலக இச்சைகளாலும் இழுப்புண்ட பெண்களுடைய வீட்டில் நுழைந்து அவர்களை வசப்படுத்திக் கொண்டு போவார்கள். பெண் பிள்ளைகளை நீங்கள் ஏன் கடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கின்றனர். அவர்களால் சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை. பற்பல இச்சைகளால் இழுப்புண்ட அற்ப பெண்களை வசப்படுத்துவார். பாருங்கள், அது எண்ணையும் எம்பிலையும் போல. மத்தேயு 24:24, கள்ளக்கிறிஸ்துக்கள் கள்ளத்தனமான அபிஷேகம் பெற்றவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக அடையாளங்களையும் அற்புதங்களையும் நடப்பிப்பார்கள். எண்ணையும் எம்பிரையும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போன்ற இந்த துர்ப்பத்தி உள்ளவர்களும் செய்வார்கள். விசுவாச விஷயத்தில் இவர்கள் துர்ப்பத்தி உள்ளவர்கள். ஏதோ ஒரு விசுவாசம் அல்ல, அந்த ஒரு விசுவாசம். ஒரே விசுவாசம், ஒரே கர்த்தர், ஒரே ஞானஸ்தானம். ஒரே கர்த்தரில் விசுவாசம் இல்லாமல் உங்களால் ஒரே விசுவாசத்தை உடையவளாய் இருக்க முடியாது. ரெண்டு ஞானஸ்தானங்கள் இருக்க முடியாது. ஒன்று பிதாவுக்கும், ஒன்று குமாரனுக்கும், ஒன்று பரிசுத்தாவிக்குமாக இருக்க முடியாது. ஒரே ஞானஸ்தானம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், அதுதான் சரியானது. பாருங்கள், கள்ள ஞானஸ்தானம். கவனியங்கள், நீங்கள் வீட்டிற்கு போன பின்பு அவை இரண்டையும் ஒன்றாக இணைத்து ஒப்பிட்டு பாருங்கள். மத்தேயு 24:24 இயேசு கூறுகின்றதையும், 2 தீமோத்தேயு 3:8 பவுல் கூறுகிறதையும் அநேகமானவர்களை ஒப்பிட்டு பாருங்கள். இவைகளை ஒப்பிட்டு பாருங்கள். பின்னர் இன்னொரு வேத வார்த்தையை குறித்துக் கொள்ளுங்கள். லூக்கா 17:30, மல்கியா 4. எண்ணேயும் எம்பிரேயும் மோசேக்கு எதிர்த்து நின்றது போன்று அந்த வேலைக்கான வார்த்தையை எதிர்த்து நிற்பார்கள். இவர்களும் அடைய செய்வார்கள். மனிதன் அல்ல, மனிதர்கள் அபிஷேகம் பெற்றவர்கள், ஆனால் சத்தியத்தை எதிர்த்து நிற்பார்கள். மனுஷகுமாரன் வெளிப்படுத்தப்படும் அதே நாளிலே. வெளிப்படுத்தின விசேஷம் 10:1-7, நீங்கள் வீட்டுக்கு போன பிறகு இதை வாசியுங்கள். முத்திரைகளை திறக்கும் 7 தூதனுடைய செய்தியும் உண்டாயிருக்கும். அது என்ன? தூதன் என்று சொல்லப்பட்டிருப்பவன் அவன் ஒன்று மனுஷகுமாரன் அல்ல, ஆனால் தூதையுடைய தூதன் மனுஷகுமாரனை வெளிப்படுத்தி காட்டுவான். இப்பொழுது அந்த ரெண்டையும் உங்களால் வித்தியாசப்படுத்தி பிரித்து புரிந்து கொள்ள முடிகின்றதா? அங்கேதான் உங்களுக்கு அது மிகவும் கடினமான ஒன்றை போன்று காணப்படுகிறது. உங்களுக்கு புரிகின்றது. மனுஷகுமாரன் தாமாகவே அல்ல, ஆனால் 7 தூதனானவன், 7 தூதை உடையவன் மனுஷகுமாரனை பொதுமக்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறான். ஏனென்றால் கோதுமை மணியானது பதரை விட்டு வெளியே வந்தாய். ஆனால் அதை ஒரு அமைப்பாக நீங்கள் ஆக்க முடியாது. அது கோதுமை மணியாக இருக்கிறது. அது மீண்டுமாய் கோதுமை மணியாக ஆகிவிட்டது. அந்நாளில் எண்ணேயும் எம்பிரேயும் எதிர்த்து நிற்பார்கள். அபிஷேகம் பெற்றவர்கள், போலி விசுவாசிகள், அபிசுவாசிகள், ஸ்தாபனங்கள், பெந்தகோஸ்துக்கள் முதலானவர்கள் உண்மையான கோதுமை மணிக்கு எதிராக நிற்பார்கள். ஆனால் அவர்களை அப்படியே விட்டுவிடுங்கள். அவர்களுடையது போன்று இவர்களுடைய மதிகேடும் வெளியாகும். புரிகின்றதா? இப்பொழுது உங்களுக்கு புரிகின்றதா? வெளிப்படுத்தல் 10 கூறுகிறது, 7 தூதனுடைய முழக்கத்தின் போது. இப்பொழுது நினைவிருக்கட்டும், 7 லவோதிக்கேயா சபையின் காலம். அந்த தூதனின் முழக்கத்தின் போது அந்த சபை காலமானது ஸ்தாபனமாகி ஒரு சபை காலமாய் ஆன பிறகு பெந்தேகோஸ்து ஸ்தாபனத்தின் போது அது நடந்தேறின போது அது முழங்கினது. ஒவ்வொரு தூதுவனும் என்னவாயிருந்தார்கள்? மார்ட்டின் லூத்தர் என்னவாயிருந்தான்? கத்தோலிக்கத்துக்கு ஒரு கண்டனமாயிருந்தார். வெஸ்லி என்னவாயிருந்தார்? லூத்தர்களுக்கு ஒரு கண்டனமாயிருந்தார். என்னவா இருந்தது? மற்றவர்களுக்கு அது ஒரு கண்டனமாக இருந்தது. ஜீவன் இப்பொழுது எங்கே போய்விட்டது? ஜீவனானது ஸ்தாபனத்தை விட்டு விலகி தூர இருக்கிறது. இனி பதரில் ஜீவன் இல்லை, அது கோதுமை மணிக்குள்ளாக இருக்கிறது. அது என்னவா இருக்கிறது? பெந்தேகோஸ்துக்கு அது ஒரு கண்டனமாக இருக்கிறது. பாருங்கள், இந்த வேலையின் வேத வார்த்தைகள் நிறைவேறும்படியாய் அப்படியாய் இருக்கிறது. புரிகின்றதா? கவனியங்கள், இந்த தூதன் தன்னுடைய செய்தியை முழங்க துவங்கின போது அல்ல, துவங்கின அதே நாளிலே. புரிகின்றதா? முதலாவது இழுப்பு சுகமளித்தலாய் இருக்கிறது. 2 இழுப்பு தீர்க்க தரிசனம் முறைத்தலாய் இருக்கிறது. 3 இழுப்பு வார்த்தையை திறக்கப்படுதல், ரகசியங்கள் வெளிப்படுத்தப்படுதல். வார்த்தையை வெளிப்படுத்துவதற்கு தீர்க்க தரிசிகளை காட்டிலும் மேலான எந்தவித ஒழுங்குமுறையும் கிடையாது. ஆனால் ஒரு தீர்க்கதரிசியை ரூபகாரப்படுத்த உண்டாயிருக்கின்ற ஒரே ஒரு படி வார்த்தையின் மூலமாக மாத்திரமே. நினைவிருக்கட்டும், மூன்றாம் இழுப்பு ஏழு முத்திரை திறக்கப்படுதலும் வார்த்தைகள் முத்திரிக்கப்பட்டிருந்த மறைத்திருந்த சத்தியம் வெளிப்படுத்தப்படுதலும் ஆகும். உங்களுக்கு அது புரிகின்றதா? அப்படிப்பட்டதான வேளையில் தான் இது சம்பவிக்க வேண்டியதான அந்த நாளிலே எண்ணேயும் எம்பிரேயும் போலிகளும் மறுபடியும் தோன்றுவார்கள். மோசே மூலவார்த்தையோடு கூட அதை கூற தோன்றின போது அவர்கள் செய்தது போன்று இதை போலியா செய்யும்படியாக இவர்கள் எழுப்புவார்கள். சரியாக அதே விதமாக இப்பொழுது மத்திய 24:24 என்னவா இருக்கிறது பாருங்கள். அபிஷேகம் பெற்றவர்கள். இப்பொழுது நாம் முடிப்பதற்கு முன்பாக நாம் கூறத்தக்கதாக அங்கே மூன்று காரியங்கள் கூற போகின்றோம். அது என்னவென்று பார்ப்போம். அதுதான் காரியம். முடிகின்ற இந்த வேளையிலே நீங்கள் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மூன்று காரியங்கள் நினைவிருக்கட்டும். மூன்று காரியங்கள் நிறைவேறிவிட்டன. மூன்று காரியங்கள் இப்பொழுதே உங்கள் முன்பாக கிடக்கின்றன. முதலாவதாக, உலகமானது இப்பொழுது சோதோமின் நிலைமையில் இருக்கிறது, அப்படியாய் சம்பவிக்கும் என்று இயேசு கூறியுள்ளார். ஆறுபாடுகளை நோக்கி பாருங்கள். நம்முடைய பெண்கள் ஆண்களை போன்று நடக்க முயற்சிக்கிறார்கள், ஆண்கள் பெண்களை போன்று நடக்க முயற்சிக்கிறார்கள். பெண்மைத்தனமாய் மோசமாக அசூச்சியாக தரங்குறைந்த விசாசு பிடித்தவர்களாய் இருந்து கொண்டு அதை அறியாமல் இருக்கின்றன. அப்படியாய் சம்பவிக்கும் என்று வேதம் கூறுகின்றது. அந்த நிலையை தான் உலகமும் இப்பொழுது அடைந்துள்ளது. இரண்டாவதாக, அந்தபடியான வேளையில் தான் இங்கு இருக்கின்ற வேத வார்த்தைகளின் படியாக எண்ணேயும் எம்பிரேயும் தோன்ற வேண்டியதாய் இருக்கிறது. அதுதான் இரண்டாவதாக. மூன்றாவதாக, அந்த விதமான அதே வேளையில் தான் மனுஷகுமாரன் வெளிப்படுத்தப்படுவார். இதோ இருக்கிறார்கள் உங்களுடைய விசுவாசிகள், உங்களுடைய போலி விசுவாசிகள், உங்களுடைய அபிசுவாசி. அசலான ரூபகாரப்படுத்தப்பட்ட வார்த்தை அங்கே வெளியே நின்று கொண்டிருக்கிறது. போலி விசுவாசியானவன் அதோ அதை அங்கு பாவனை செய்து கொண்டிருக்கிறான். அதோ அபிசுவாசியானவன் அங்கே இருந்து கொண்டு முழு காரியத்தையும் புறக்கணித்துக் கொண்டிருக்கிறான். சாயங்கால வேளையிலே வெளிச்சம் உண்டாகும். மகிமைக்கு போகின்ற பாதையை நீ நிச்சயம் கண்டடைவாய். சரிதானே? தேசங்கள் உடைகின்றன. இஸ்ரவேல் விழித்தெழுகிறான். நம்முடைய வேதாகம அடையாளங்கள் முன்னறிவித்துள்ளது. புறஜாஜாரின் நாட்கள் எண்ணப்படுகிறது. தொல்லைகள் சூழ்ந்து கொள்ளுகிறது. கலந்து போய் இருக்கிறவர்களே, திரும்பி உங்கள் சொந்தத்துக்கு வாருங்கள். மீட்பு நாள் சமீபமாய் இருக்கிறது. புருஷருடைய இருதயம் மடிந்து போகிறது. அங்கே பயம் இருக்கிறது. தேவனுடைய ஆவியினால் நெருக்கப்பட்டிருங்கள். உங்களுடைய விளக்கு திரிகளை சரிப்படுத்தி சரியாக்கிக் கொள்ளுங்கள். அப்பொழுது வேளையின் வார்த்தையை உங்களால் காண முடியும். மேல் நோக்கி பாருங்கள். உங்கள் மீட்பு சமீபமாய் இருக்கிறது. கள்ள தீர்க்கதரிசிகள் பொய் சொல்கிறார்கள். அங்கு இருப்போம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அபிஷேகம் பெற்றவர்கள் இயேசு கிறிஸ்து நம்முடைய தேவனாய் இருக்கிறார் என்கின்ற தேவனுடைய சத்தியத்தையோ அவர்கள் மறுதளிக்கிறார்கள். அதை அவர்கள் விசுவாசிக்கிறதில்லை. அந்த காரியமானது அப்போது இருக்கும் என்று வேதம் கூறுகின்றது. இதோ அதுதான். ஆனால் அப்போஸ்தலர் நடந்த பாதையிலே நாம் நடப்போம். அதே வெளிச்சம். பிதாக்களுடைய விசுவாசத்தை பிள்ளைகளுக்கு திருப்பி அளியும். மீட்பின் சமீபமாய் இருக்கிறது. பயத்தினால் புருஷனுடைய இருதயங்கள் மடிந்து போகிறது. பூமியானது குமரி உள்ளே போகிறது. தேவனுடைய ஆவியினால் இறக்கப்பட்டிருங்கள். உங்கள் விளக்கு திரிகளை சரிபடுத்தி சரிபார்த்துக் கொள்ளுங்கள். மேல் நோக்கி பாருங்கள். உங்கள் மீட்பு சமீபமாய் இருக்கிறது. நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? அப்படியானால் நம்முடைய தலைகளை வணங்குவோம். செய்தியானது கிழக்கு கரையிலிருந்து மேற்கு கரைக்கும், கலிபோர்னியாவிலிருந்து நியூயார்க்குக்கும், இன்னும் கீழ் நோக்கி தெற்காகவும் மேல் நோக்கி வடக்காகவும் தூர ஊழியங்களுக்கும் எல்லா இடங்களுக்கும் இந்த ஜெபக்கூடாரத்துக்குள்ளாகவும் இந்த செய்தியானது போய்கொண்டிருக்கிறது. நாம் ஏழைகள். நமக்கு இந்த மகத்தானதும் பெரியதும் பூவேலைகளானதும் தொலைக்காட்சியின் மூலமாயும் செய்தியை பரப்ப முடியாது. நம்மால் இயன்ற மேலானதை நாம் செய்கிறோம். ஆனால் பிதாவானவர் எனக்கு தந்த யாவும் இடத்தில் வரும். இப்பொழுது நீங்கள் யாவரும், இந்த உரைநாடாவை கேட்கின்ற யாவரும் இதை நிச்சயமாய் அறிந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். என்னை குறித்து நான் பேசிக் கொண்டேன் என்று நீங்கள் ஒரு கால் நினைக்கலாம். நான் ஒரு சத்தமாக இருக்க விரும்புகிறேனே என்று அதற்கும் எனக்கும் வேறெந்த தொடர்பும் இல்லை. என்னுடைய சத்தம் என்னுடைய கணிப்புக்கு எதிராகவும் கூட மிருகங்கள் பிடிப்பவனாக வேண்டும் என்று தான் நான் விரும்பினேன். ஆனால் நான் இதை தெரிவிக்கவும் இதை செய்ய தீர்மானித்து விட்டேன். இதுவே என்னை பொறுத்த பிதாவின் சித்தமாயிருக்கிறது. நதிக்கரையில் பிரத்யட்சமானவர் நான் அல்ல, அவர் பிரத்யட்சமான போது நான் வெறுமனே அங்கே நின்று கொண்டிருந்தேன். இந்த காரியங்களை செய்து காட்டுவதும் நான் அல்ல, காரியங்களை முன்னறிவித்து பிழையின்றி அவைகள் சம்பவிக்க செய்வதும் நான் அல்ல. அவர் அதை செய்கின்ற வேளையிலே வெறுமனே அதன் பக்கத்தில் நின்று கொண்டிருப்பவன் தான் நான். அவர் அதை கூறும்படியாக உபயோகப்படுத்தின வாயாகத்தான் நான் இருக்கிறேன். அது ஒன்றும் நான் அறிந்த காரியம் அல்ல. அவர் என் மூலமாய் பேசும்படிக்கு என்னை முற்றிலுமாக அவருக்கு அர்ப்பணித்தேனே ஒழிய வேறல்ல. அது நான் அல்ல, அது ஏழாம் தூதனும் அல்ல. ஓ இல்லை, அது மனுஷ குமாரனுடைய வெளிப்படுதலாயிருக்கிறது. அது தூதனும் அல்ல, அவனுடைய செய்தியும் அல்ல, அது தேவனால் வெளிப்படுத்தப்பட்ட ரகசியங்களாயிருக்கிறது. அது மனிதன் அல்ல, அது தேவனாயிருக்கிறார். தூதன் ஒன்று மனுஷகுமாரன் அல்ல, அவன் மனுஷகுமாரனிடத்திலிருந்து வந்த மனுஷகுமாரன் கிறிஸ்துவாயிருக்கிறார். அவரையே தான் நீங்கள் இப்பொழுது புசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் மனிதனின் வார்த்தையை புசிக்கவில்லை. ஒரு மனிதன் அவனுடைய வார்த்தைகள் தவறி போகும். ஆனால் நீங்களோ என்றென்றைக்கும் மாறாத மனுஷகுமாரனுடைய சரீர வார்த்தையை புசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த ஸ்தாபனங்கள், உலகத்தின் காரியங்கள் இவைகளுக்கு மேலாக நீங்கள் பறந்து போக உங்களுக்கு தேவையான பலம் உண்டாயிருக்கும்படியாக நீங்கள் இதுவரை எல்லா வார்த்தைகளும் புசியாமல் இருந்திருப்பீர்களே. ஆனால் இப்பொழுது நாங்கள் ஜெபிக்கும் போது இந்த நேரத்திலாவது நீங்கள் அதை செய்வீர்களா? அன்புள்ள தகப்பனே, இது ஒரு கடினமான காரியம். அழிந்து போகிற ஒன்றால் இதை செய்வதென்பது சுலபமானதல்ல. நீர் எல்லா காரியங்களையும் அறிந்திருக்கிறீர். இதை தவறாக புரிந்து கொள்ளக் கூடாது என்று அன்புள்ள தேவனே நான் வேண்டிக் கொள்கிறேன். ஆனால் உம்முடைய வார்த்தையின் வெளிச்சத்தில் இந்த ஜனங்கள் நடப்பார்களாக. பிதாவாகிய தேவனே, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யார் என்று எனக்கு தெரியாது, ஆனால் நீர் அறிந்திருக்கிறீர். நீர் எப்பொழுது வருகிறீர் என்று எனக்கு தெரியாது, ஆனால் ஒன்று மாத்திரம் எனக்கு தெரியும். அதாவது இந்த சம்பவங்கள், இந்த கள்ள அபிஷேகம் பெற்றவர்கள் கிரியை நடக்கும் போது, சரியாக அவர்கள் துவங்கும் போது அல்ல. மோசே அவர்களை அப்படியே விட்டுவிட்டான், அதை காட்டிலும் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. நீர் சொல்லிக் கொண்டிருக்கிறவளை தான் அவனால் சொல்ல முடிந்தது. வண்டுகள் வரும்படி அடைக்க நீர் அவனுக்கு கூறினீர். அதற்கு பிறகுதான் அவன் அதை செய்தான். தண்ணீரை ரத்தமாக மாற்றும்படியாய் நீர் அவனிடம் கூறினீர். அதற்கு பின்னர் அவன் அதை செய்தான். மோசே வார்த்தையின் பின் வார்த்தையாய் அப்படியே நீர் சொன்னதையே செய்தான். ஆனால் அதன் பிறகு அவருடைய மதிக்கேடு வெளிப்படும்படியாக செய்தது நீரே. இப்பொழுதும் பிதாவே, நீர் இன்னமும் தேவனாயிருக்கிறீர். இந்த கடைசி நாட்களில் அது சம்பவிக்கும் என்று அதே வார்த்தை தான் கூறினது. அநேக உத்தமமான நபர்கள் கடந்த ஞாயிறன்று நாங்கள் கூறினது போன்று உடன்படிக்கை பெட்டியை லேவியர்களின் தோள்களின் மேல் வைக்காமல் அந்த புதிய வண்டியில் ஏற்றி வைத்து உடன்படிக்கை பெட்டியின் மீது தங்கள் கரங்களை வைத்து மறுத்தவர்களாய் கீழே விழுந்தார்கள். பாவத்திலும் அக்கிரமத்திலும் மறுத்தவர்களாய் இருந்து கொண்டு அவர்களுடைய மனசாட்சிக்கும் விரோதமாக விவாதிக்கிறார்கள். அநேக ஊழியக்காரர்கள் தங்கள் அறையில் உட்கார்ந்து கொண்டு அந்த வார்த்தையை வாசித்து பக்கத்தை துரிதமாக திருப்புகிறார்கள். அதையடுத்து அப்படியே முடுங்குவதை தவிர்க்கிறார்கள். ஏனென்றால் அப்படி செய்தால் சமுதாயத்தில் அவர்களுக்குள்ள செல்வாக்கும் அவனுடைய சபையிலும் அவனுடைய ஸ்தாபனத்தோடும் அவனுக்கு இருக்கும் காரியங்களை அவன் இழந்து போவான் என்பதை அறிந்திருக்கிறான். நாம் அவ்விதம் செய்யாதவாறு தேவன் நமக்கு உதவி செய்வாராக. எல்லா உலகத்தின் அசுச்சியிலிருந்தும் எங்களுடைய இருதயத்தை சுத்திகரியும் கர்த்தாவே. நான் சுத்திகரிப்புக்கு ஆயத்தமாக இருக்கிறேன் கர்த்தாவே. இந்த சபையாரோடும் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற யாவரோடும், இன்னும் யார் யார் இந்த செய்தியை கேட்பார்களோ அவர்கள் யாவருடனும் நான் சுத்திகரிப்புக்காக ஆயத்தமாக இருக்கிறேன் கர்த்தாவே. நான் எழுவி நின்று சுத்திகரிக்கும்படி கேட்டுக் கொள்கிறேன். என்னை குயவனுடைய வீட்டுக்கு கொண்டு போய் என்னை நொறுக்கி உமக்கு தேவையான ஒரு ஊழியக்காரனாக என்னை உருவாக்கும் கர்த்தாவே. ஏனென்றால் கர்த்தராகிய இயேசுவே, ஏசாயா கூறினது போன்று நான் அசுத்த உதடுகள் உள்ள மனிதன், அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள் மத்தியில் வாசமாயிருக்கிறவன். எனக்கு ஐயோ, ஏனென்றால் தேவனுடைய வெளிப்படுத்தல் வெளிப்பட்டதை என் கண்கள் கண்டதே. ஏசாயா தேவாலயத்தில் தூதர்களை கண்டது போன்று கண்டேனே. நான் கடைசி காலத்தை காண்கிறேனே கர்த்தாவே. எனக்கும் என் குடும்பத்துக்கும் ஐயோ, எனக்கும் என் ஜனங்களுக்கும் ஐயோ. ஓ நித்திய தேவனே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நான் எனக்காகவும் ஜனங்களுக்காகவும் அன்றாடுகிறேன். விசுவாசியா ஜனங்களோடு கூட எங்களையும் அழிந்து போக அனுமதியாதேயும், ஆனால் நாங்கள் விசுவாசிகளோடு ஜீவிக்கும்படியா செய்யும். ஒவ்வொரு ஸ்தாபனத்தையும் கர்த்தாவே, ஒவ்வொரு மனிதனையும் மனுஷியையும் நீ ஸ்தாபனங்கள் எதிராக இருக்கிறீர் என்பதை அறிந்தபடினால் ஸ்தாபனத்தை ஆசீர்வதியும் என்று என்னால் உண்மை கேட்க முடியாது. ஆனால் என்னை இதை மட்டும் கூற முடியும் கர்த்தாவே, அங்கே ஏதாவது உம்முடைய ஆடுகள் அவர்கள் மத்தியில் இருக்குமானால் அவர்கள் இந்த ஒளிநாடாவை கேட்கும்படியா செய்யும். ஆண்டவரே, அவர்களதை கேட்கவும் அவர்களதை புரிந்து கொள்ளும்படியான உம்முடைய புரிந்து கொள்ளுதலை நீர் கொடுக்கும்படியாகவும் செய்து அவர்களதை விட்டு வெளியே வந்து உம்மை ஏற்றுக் கொள்ளும்படியாக செய்வீராக. இந்த நாளின் பாரம்பரியங்களினாலும் குருட்டாட்டத்தினாலும் அவர்கள் வஞ்சிக்கப்படாதபடி பத்திரமாய் இருப்பார்களாக. வேறு எதையோ அவர்கள் புசிக்க முயற்சியாமல் அல்லது வேறு ஏதோ நாளின் செத்த மாமிசத்தை புசியாது இருப்பார்களாக. வார்த்தையை அவர்கள் எடுத்துக் கொள்வார்களாக. அந்த விதமாகத்தான் பரிசேயர்கள் உம்மை சிலுவையில் அறைந்தார்கள் கர்த்தாவே. மோசேயின் நாட்களின் மாம்சத்தை அவர்கள் எடுத்து அதை பெருந்திண்டியாய் புசிக்க முயற்சித்தார்கள். ஒவ்வொரு இரவும் புதியதான மன்னாவை ஒவ்வொரு தலைமுறைக்கும் என்ற அர்த்தத்தோடு நீர் அவர்களுக்கு வனாந்திரத்தில் பாவனையாய் கொடுத்திருந்தும் அவர்கள் அப்படி அங்கேதான் அவர்கள் தவறி போனார்கள். அது அவர்களை விஷமாக்கினது. அந்த கெட்டு போன ஆகாரத்தை சாப்பிட்டது. அது அவர்களை கொன்று போட்டது. ஆவிக்குரிய பிரகாரமாக இன்றைக்கு அதே காரியத்தை அது செய்தது. ஒரு ஸ்தாபனத்தை கொண்டு அதன் மூலமாய் ஆவிக்குரிய பிரகாரமாய் அவர்கள் கொல்லப்பட்டார்கள். அன்புள்ள தேவனே, எங்களுக்கு உதவி செய்யும். எல்லாம் உம்முடைய கரங்களில் இருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் ஆமேன். நம்முடைய தலைகள் வணங்கி இருக்க, நீங்கள் உங்கள் தீர்மானத்தை எடுத்துக் கொண்டிருக்கும் வேளையிலே நாங்கள் பாடப்போகிறோம். நீங்கள் கடைசி மட்டுமாய் போவீர்களா? என் ரட்சகர் என்னை அழைக்கிறதை என்னால் கேட்க முடிகிறது. அவர் வார்த்தையாயிருக்கிறார். ஓ, நான் அதிக நேரம் அலைந்து திரிந்தேன், ஆனால் உண்மையாகவே இப்பொழுது எனக்கு கேட்கிறது. அலைந்து திரிகிறவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். கேட்கிறதா? உன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு தினமும் என்னை பின்தொடர்ந்து வா. ஆம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய்விடுகிறார். அவர் என்னை எங்கே நடத்துகிறாரோ அங்கே நான் தொடர்ந்து போவேன். கர்த்தாவே, அந்த திருத்துவம் அதை கேட்டே நான் காண்கிறேன். முழு உலகம் அதனோடு பின்னப்பட்டிருக்கின்றதை நான் காண்கிறேன். எங்கு பார்த்தாலும் கலைகள் விளைந்திருக்கின்றது. ஆனாலும் நீர் என்னை எங்கு நடத்துகிறீரோ கர்த்தாவே, அந்த அப்போஸ்தலர் 19 உள்ளவர்களைப் போலவே நான் இருப்பேன். அதை அவர்கள் கேட்டபோது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திரும்பவும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். நான் பாதிவழி மட்டும் போனேன் கர்த்தாவே, உமை ஏற்றுக்கொள்ள அது போதுமானதாக இருந்தது. இப்பொழுது நான் அவரோடு வழி முழுவதும் போவேன். அன்புள்ள தேவனே, அது என்னுடைய இருதயத்திலிருந்து வந்தது என்று நான் நம்புகிறேன். இது ஒவ்வொருவருடைய இருதயத்திலிருந்து வந்தது என்று நான் நம்புகிறேன். அது இந்த நேரத்தில் ஒரு பாடலாயிருக்கிறது. ஒரு கால் இப்பொழுது இங்கில்லாதவர்கள் அல்லது இப்பொழுது இதை கேட்டுக்கொண்டு இராதவர்கள் அநேகர் இதை கேட்கலாம். அதன் கரியத்தை பொருட்படுத்தாமல் கர்த்தாவே, நாங்கள் அதற்கு மனமுள்ளவர்களாக இருப்போமாக. கூறியிருப்பது போன்று இன்னொரு சேனையோ ஒரு போர் வீரனையோ ஒரு அரசனையோ சந்திக்க போகின்ற ஒரு மனிதனை போன்று. முதலாவதாக அவன் உட்கார்ந்து அவனால் அதை செய்ய முடியுமா என்று கணிக்கிறான். அதற்காக உலகத்தின் காரியங்களை விட்டுவிட முடியுமா? உன்னால் விட முடிந்தால் தேவனுடைய எழுதப்பட்ட வார்த்தையின் சேனையில் சேர்ந்து கொள். அவருடைய சேனையோடு நடைபோடு, அவருடைய கழுகுகளோடு கூட பறந்து போ. இதை அழியும் கர்த்தாவே, இயேசுவின் நாமத்தில். நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா? நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டீர்களா? சரி, இன்றிரவு இங்கே நாங்கள் உங்களை பார்ப்போம். கர்த்தருக்கு சுத்தமானா? அது சத்தியம் என்று நீங்கள் விசுவாசிக்கிறீர்களா? அது உங்களுக்கு தெளிவாக இருக்கிறதா? இப்பொழுது ஒரு பக்கத்தில் இருக்கும் யாரோடாவது கை குலுக்குங்கள். Yeah. இந்த காலையில் எல்லா ஊழியக்காரர்களையும் அறிமுகப்படுத்தியாயிற்று. அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஒரு மனிதன் வாரம் முழுவதுமாக ஜெபித்து இந்த வேத வார்த்தைகள் யாவும் நேராக உங்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருப்பதை பார்த்து என்னவென்று ஆச்சரியப்படுகிறார்கள். அவள் கூறுகிறான், நான் இந்த சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவில்லை என்றால் எனக்கு ஐயோ என்று. அவனுடைய பாதையின் கடைசியில் பவுல், எனக்கு கொடுக்கப்பட்டபடியே தேவனுடைய ஆலோசனையில் ஒன்றையும் நான் மறைத்து வைக்காமல் எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்று கூறினான். சில நேரங்களில் நான் காரியங்களை அடையாளம் கண்டுகொள்ள குழந்தைகளை பிரதிஷ்டை செய்ய மறந்து போகிறேன். ஒரு மனிதன் வந்து, நான் என்னுடைய குழந்தையை பிரதிஷ்டை செய்வதற்காக 2 வருடங்களாய் இங்கே வந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினான் என்று பில்லி சொன்னான். அதற்கு பில்லி அவனிடம், அதை ஒன்றும் தவறாய் எடுத்துக் கொள்ள வேண்டாம், எனக்கு 1 வயதான குழந்தை இருக்கிறது, இன்னும் அந்த குழந்தையை கூட பிரதிஷ்டை செய்யவில்லை, ஆகவே அந்த குழந்தைக்கு வயதாகி தானாகவே அங்கு போகுமட்டாய் நான் காத்துக் கொண்டிருக்க போகிறேன் என்று கூறினானாம். ஆக சகோதர சகோதரிகளே, ஒரு காரியத்தை நான் கண்டேன். நாம் நம்முடைய பிள்ளைகளை பிரதிஷ்டை செய்ய வேண்டும். நாம் ஒவ்வொருவருக்கும் ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும். அங்கே ஒரு குளம் இருக்கிறது, இங்கே தண்ணீர் இருக்கிறது. இன்னுமாய் நீங்கள் ஞானஸ்தானம் எடுக்கவில்லை என்றால் உங்களை தடை செய்கிறது தான் என்ன? தண்ணீர் இங்கே இருக்கிறது. இப்பொழுதே வாருங்கள். இந்த இரவு மட்டாய் காத்திருக்க வேண்டாம், இப்பொழுதே வாருங்கள். மனம் திரும்பி அறிக்கை செய்திருக்கின்ற எந்த மனிதனுக்கும் ஞானஸ்தானம் கொடுக்க இங்கே ஒரு மனிதன் நின்று கொண்டிருக்கிறான். நீங்கள் 12 முறைகள் ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும் உங்கள் பாவ மன்னிப்பு கண்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்கள் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார்கள். புரிகின்றதா? நம்மிடம் அது உள்ளது. ஆனால் பாருங்கள், செய்தியானது என் இருதயத்தில் இருக்கிறது, நான் அதை வெளிச்சொல்லி ஆக வேண்டும். அதுதான் என்னுடைய முழு நோக்கமும் ஆகும். என் மனைவி என்ன கூறினாலும், என் பிள்ளைகள் என்ன கூறினாலும், என் போதகர் என்ன கூறினாலும், எது என்ன கூறினாலும் எனக்கு அக்கறை இல்லை. அது என்னுடைய கர்த்தர். நான் அதை வெளியே கொண்டு வர வேண்டும். அதுதான் என்னுடைய முழு நோக்கமாகும். இப்பொழுது அநேக முறைகள் நான் ஊழியக்காரர்களாய் அடையாளம் கண்டுகொள்ள மறந்து போயிருக்கிறேன். நான் நினைக்கிறேன், ஒரு கால் நம்முடைய சகோதரன் நெவில், ஒரு வெளியேற பெற்ற மனிதன், இங்கு இருக்கின்ற மற்ற சகோதரர்கள், உங்களை எங்கள் மத்தியில் காண எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி. வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக சகோதரர்களே, நாங்கள் உங்களோடு ஒப்பி போகவில்லை என்று இல்லை. இருக்கின்ற உங்களில் அநேகர் திருத்துவ பிரசங்கிகளாய் இருக்கலாம். உங்களோடு கூட நாங்கள் கோபமாய் இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. நாங்கள் உங்களை நேசிக்கிறோம். நாங்கள் அப்படியா இல்லை என்றால், நாங்கள் அதை விசுவாசிக்கவில்லை என்றால், தேவனே என்னை சரிபடுத்தும் என்று முழங்காலில் இருந்து நான் கூறுமட்டாய் நான் இந்த சபையை விட்டு வெளியே போக மாட்டேன். அந்த மூர்க்கமான சுயநல ஆவி என்னுடன் கலந்திருக்க நான் விரும்ப மாட்டேன். என்னுடைய ஆவியானது கலப்பில்லாமலும் சுத்தமாயும் சகோதர அன்போடும் பரிசுத்த ஆவியோடும் பரிசுத்தமாயும் இருக்க நான் விரும்புகிறேன். யாராவது எனக்கு தவறு செய்வார்களானால் அது பற்றி பரவாயில்லை. அவர்களோடு திரும்பி எதிர்த்து நிற்க எனக்கு உரிமை இருந்தாலும் அப்படியா என் ஜீவியத்தில் எனக்கு செய்ய விருப்பமில்லை. அன்பை உடையவனாய் நான் இருக்க விரும்புகிறேன். அன்போடு கூட திருத்தப்பட நான் ஆயத்தமாய் இருக்கிறேன். நான் விரும்புகிறேன் அக்கறையிலே முற்றிலுமாக அதற்காக பதிலளிக்கக்கூடிய அன்போடு. வித்தியாசமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக அல்ல. மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், கேத்தலிக், பிரஸ்பிடேரியன், நீங்கள் யாராக இருந்தாலும் வித்தியாசமாக இருக்க வேண்டும் என்பதற்காக, உங்களோடு மூர்க்கமாய் இருக்க வேண்டும் என்பதற்காக நான் இந்த காரியங்களை உங்களிடம் கூறவில்லை. அப்படி நான் செய்வேனானால் நான் ஒரு மாயமான காரணம். நான் இங்கே கீழே பீடத்தண்டை இருந்து கொண்டு ஜெபித்துக் கொண்டு இருக்க வேண்டியவனாயிருப்பேன். ஆனால் நான் அதை கூறுகிறேன் அன்பின் காரணத்தினால். நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்பதை நான் காண்கிறதுனாலும் இதை கூறுகிறேன். நானாகவே இதை கூறவில்லை, இல்லை எதையோ யூகித்துக் கொண்டு நான் இதை கூறவில்லை. நான் உங்களுக்கு கர்த்தர் உரைக்கிறதாய் கூறுகிறேன், அது சத்தியம். அந்த காரியங்களுக்காக நான் உங்களை நேசிக்கிறேன். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நான் போவதற்கு முன்பாக இந்த பாடலில் இன்னொரு அடியை நாம் பாடுவோம். உங்களால் கூடுமானால் இன்றிரவு கூட்டத்தில் கலந்து கொள்ளுங்கள். உங்களால் முடியவில்லை என்றால் நாம் சந்திக்க மாட்டாய், தேவன் உங்களோடு கூட இருப்பாராக. தேவன் உங்களை ஆசீர்வதித்து அவருடைய தேசத்தில் நேர்த்தியானதை உங்களுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தை கொண்டு செல்லுங்கள்.